இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துவோமாக.
Lord, we are again gathering it for the service.
கர்த்தாவே, ஆராதனைக்கென்று நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற அவர்கள் சீலோவிலே கூடி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகவே உம் வார்த்தையை கேட்க இன்றிரவு நாங்கள் கூடி வந்துள்ளோம்.
பாட்டுக்குட்டியானவர்
ஒருவரே முத்திரைகளை உடைக்கவும் அதை அவிழ்க்கவும் பாத்திரமான் என்று நாங்கள் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் படித்துக் கொண்டு வருகிறோம்.
Under consideration this great
பரலோக பிதாவே, இந்த பெரிய ஆறாம் முத்திரை குறித்து நாங்கள் இன்றிரவு சிந்திக்க போவதால் ஆட்டுக்குட்டியானவர் அதை எங்களுக்கு திறந்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் அதை புரிந்து கொள்ள இங்கே இருக்கிறோம்.
No man on earth or in heaven was sufficient. Only the lamb was
வானத்திலாவது பூமியிலாவது ஒருவரும் அதை திறக்க பாத்திரமானாய் காணப்படவில்லை. எனவே எல்லாம் வல்ல நீர் இந்திரவு இம்முத்திரையை உடைத்து காலமாகி திறக்கு பின்னால் இருப்பவர்களை நாங்கள் காண அருள் புரியும். பாவம் என்னும் இந்த மிகப்பெரிய அந்தகாரம் சூழ்ந்துள்ள இந்த நாட்களில் அது எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து தைரியத்தை அளிக்கும் என்று நம்புகிறோம். நாங்களும் சமூகத்தில் இப்பொழுது கிருபையை கண்டடைகிறோம் என்று நம்புகிறோம். நாங்கள் எங்களை உமது வார்த்தையுடன் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் அமரலாம்.
Evening friends, it's a privilege to be here again tonight.
மாலை வணக்கம் நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று மீண்டும் இன்றிரவு இங்கிருப்பது சாத்தியமான ஒன்றாகும். நான் சிறிது தாமதமாகவே வர நேர்ந்தது. நான் அவசரமாக செல்ல வேண்டியதா இருந்தது. மரிக்கும் தருவாயிலிருந்த ஒரு மனிதன், இந்த சபையின் அங்கத்தினர், அவருடைய தாயாரும் இல்லை, அவரே இங்கே வருபவர். ஆகவே அந்த பையன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவர்கள்
கூறினார்கள்.
நான் அங்கு சென்று ஒரு மனிதனுடைய நிழல் போன்று படுத்திருப்பதை பார்த்தேன். மரிக்கும் தருவாயிலிருந்து அவருக்கு ஏறக்குறைய என் வயது இருக்கும். ஜெபித்த மாத்திரத்தில் அவர் எழுந்து உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆகையால் நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு சரியானவைகளை மாத்திரம் செய்து அவருடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நமக்கு வேண்டியவைகளை அளிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் அதை நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இங்கு உஷ்ணமாய் உள்ளது என்று நான் அறிவேன். இல்லை, உஷ்ணமளிக்கும் உபகரணம் மூடப்பட்டிருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். நான் கடந்த இரவு இல்லை இன்று கவனித்தேன், வெளிச்சமற்ற ஒரு அறையில் கர்த்தருடைய வெளிப்பாட்டிற்காக நான் காத்திருப்பது இது ஏழாவது நாளாகும். அறையில் மின்சார விளக்குகளை தவிர வேறு வெளிச்சம் எதுவில்லை. பாருங்கள், அங்கு நான் வேதத்தை படித்துக் கொண்டு தேவன் முத்திரைகளை திறக்க வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொண்டு
வருகிறேன்.
அநேகர் கேள்விகளை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் சுகமளிக்கும் ஆராதனை ஒன்றை எங்கனமாயினும் நடத்த வேண்டும் என்றும் இன்னும் ஒரு நாள் தங்கியிருந்து திங்களன்று அதை நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். அதுவே ஜனங்களுடைய விருப்பமாய் இருக்குமானால் அதை செய்ய அவர்கள் விரும்பினால் என்னால் உண்மையாகவே அதை நடத்த முடியும். நான் இங்கு தங்கியிருந்து வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை குறித்து நன்கு ஆலோசனை செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் நான் என் நேரம் எல்லாவற்றையும் முழுமையாக இந்த முத்திரைகளுக்காகவே ஒதுக்கி வைத்துள்ளேன். நான் அந்த முத்திரைகளுக்காக என்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதை குறித்து ஆலோசனை செய்து ஜெபித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் சுகமளிக்கும் ஆராதனையை நான் நடத்துவேன், என்னால் நடத்த முடியும். அடுத்ததாக நான் நியூ மெக்சிகோவில் உள்ள அல்பர்க்யூ பட்டணத்தில் பிரசங்கிக்க வேண்டும். இதற்கிடையில் சில நாட்கள் இருக்கின்றன. ஆனால் நான் ஒரு சில வேலைகளுக்காக வீட்டிற்கு சென்று அரிசோனாவில் அங்கு கூட்டங்கள் நடத்த ஒழுங்கு செய்ய வேண்டும். எனவே சுகமளிக்கும் ஆராதனை நடத்துவது கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமானால் அதை நடத்தலாம். அதற்கென்று நீங்கள் ஜெபியுங்கள், நானும் ஜெபிப்பேன். அதன் பின்னர் நாம் அதை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். நான் சற்று கூர்ந்து காண்கையில் இப்பொழுது நான் காண்கிறேன், நீங்கள் வியாதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு பகுத்தறிதல் உண்டாகிறது. பாருங்கள், இந்த பெண்மணி இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். இந்த ஸ்திரீக்கு ஏதாவது ஒன்று உதவினால் ஒழிய அவளால் ஜீவிக்க முடியாது. ஆகவே பாருங்கள், தேவன் உதவி செய்யும்படியாய் நாம் அவ்வாறு ஜெபிப்போம். பாருங்கள், ஜெபத்திற்காகவே நீங்கள் தூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த சமயத்தை நான் முத்திரைகளுக்கென்றே ஒதுக்க முயற்சித்திருக்கிறேன். ஏனெனில் அதற்கென்றே நாம் முன்னரே முடிவு செய்திருந்தோம். நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் இங்கு வியாதியா இருக்கிறீர்கள், ஜபம் செய்து கொள்வதற்கென எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்துவதை நாங்கள் காணட்டும். எல்லாவிடங்களிலும் இருந்தும் கைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. ஓ என்ன, திங்கள் இரவன்று சுகமளிக்கும் ஆராதனை நடத்துவது, திங்கள் இரவன்று வியாதியஸ்தருக்காக ஜபிப்பது தேவனுடைய சித்தம் என்று உங்களில் எத்தனை பேர் நினைக்கின்றீர்கள்? நீங்கள் அதை விரும்புகின்றீர்களா? உங்களால் அதற்கு இருக்க முடியுமா? சரி, கர்த்தருக்கு சித்தமானால் திங்கள் இரவன்று வியாதியஸ்தருக்காக நாம் ஜபிப்போம். பாருங்கள், வியாதியஸ்தருக்காக சுகமளிக்கும் ஆராதனையை நாம் புதன் அல்லது ஞாயிறு இரவு அல்லது திங்கள் இரவன்று நாம் வியாதியஸ்தருக்காக ஜபிப்போம். இப்பொழுது நான் அரிசோனாவில் நடத்த இருக்கின்ற கூட்டங்களுக்கு இது குறிக்கிடாது என்று நான் நம்புகிறேன். சகோதரன் நார்மன் இங்கு எங்காவது இருக்கின்றாரா? சகோதரன் நார்மன், இது உங்களுடைய திட்டத்தில் ஏதாவது குறிக்கிடுகிறதா? சகோதரன் ஃப்ரெட், ஏனையோருக்கும் இது சரியாக இருக்கின்றதா? பாருங்கள், அப்படி என்றால் சரி சரி, கர்த்தருக்கு சித்தமானால் திங்களிரவு நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கலாம். நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கென்று அந்த ஒரு இரவை ஒதுக்கி வைப்போம். இப்பொழுது முத்திரைகளுக்காக இனிமேல் வேறு நாட்களை ஒதுக்க வேண்டியதில்லை. தேவன் முத்திரைகளை திறந்து கொடுப்பார் என்றால் இப்பொழுது திங்கள் இரவென்று வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்பொழுது ஓ, இந்த முத்திரைகளின் கீழாக நான் கர்த்தருக்கு செய்கின்ற இந்த ஊழியத்தில் நான் உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். முத்திரைகள் வெளிப்படுவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி கூறுகின்றீர்களா? இப்பொழுது ஐந்தாம் முத்திரையிலிருந்து நாம் பேசுகையில் அல்லது இந்த ஆறாம் முத்திரை வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினேழாம் வசனம் முடிய உள்ள பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சற்று நீண்டதாயிருக்கிறது. அநேக சம்பவங்கள் அப்பொழுது சம்பவிக்கின்றன. சென்ற இரவு பிரசங்கித்ததை ஒவ்வொரு முறையும் செய்வது போல சற்று பின்னணிக்காக மறுபடியும் விமர்சனமாக கூறுவோம். அதற்கு முன்பு நான் வேறொன்றை கூறிட விரும்புகிறேன். கேள்விப்பட்டியில் நான்கைந்து முக்கியமான கேள்விகள் இருந்ததை நான் கண்டேன். அதற்காக நான் மன்னிப்பை கோரிட விரும்புகிறேன். ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறதா? ஒலிநாடாவில் பதிவாகின்றதா? ஊழியம் செய்யும் சகோதரிடமும் இங்குள்ள உங்களிடமும் நான் மன்னிப்பை கேட்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்வதாவது, அன்று இரவு நான் எலியாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் எலியா ஒருவன் மாத்திரம் எடுத்துக் கொள்ளப்படுதல் இருப்பதாக அல்லது ரட்சிக்கப்பட இருப்பதாக அவன் எண்ணின போது நான் 7000 என்று சொல்வதற்கு பதிலாக 700 என்று சொல்லிவிட்டேன். அது உண்மையா? நல்லது சபையோரே, இதற்காக நிச்சயமாகவே நான் வருத்தப்படுகிறேன். அதைவிட நான் நன்றாக அறிந்துள்ளேன், அது 7000 என்று நான் அறிவேன். ஆகவே இது பேச்சின் புரியா ஒழிப்பு மாத்திரமே ஆகும். நான் அதை சற்று சரியாக கூறவில்லை. நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் கருத்தாவது, நான் கூறுவதை நீங்கள் கவனமாக கேட்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் பாருங்கள், அப்பொழுது என்னவெனில் அது 7000 இருக்கின்றது. 2-3 குறிப்புகள் அதன் பேரில் எழுதப்பட்டிருந்ததை நான் வைத்துள்ளேன். சகோதரன் பிரணாம், நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அப்பொழுது 700 என்பதற்கு பதிலாக 7000 பேர் என்று இருக்கவில்லையா என்றிருந்தது. நிச்சயமாகவே நான் 700 என்று சொல்லவில்லையே என்று எண்ணினேன். பாருங்கள், அதாவது அதன் பின்பு நான் பில்லி, அதன் பின்பு முதலாவது நீங்கள் அறிவது என்னவெனில் நான் மற்றொரு குறிப்பை எடுத்தேன். அதுவும் சகோதரன் பிரணாம், நீங்கள் 700 பேர் என்று கூறியதாக நான் நம்புகிறேன் என்றிருந்தது. வேறொரு சகோதரன், 700 பேர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்கள் என்று நீர் ஆவிக்குரிய தரிசனம் கண்டீரா? அந்த 7000 அதனை முன்னடையாளமாக காண்பிக்கிறீரா என்று எழுதியிருந்தார். இவ்விதம் யோசிப்பதனால் ஜனங்கள் குழப்பம் முடிகிறார்கள். இது என்னை அப்படிப்பட்ட காரியத்தின் முனையில் வைத்து விடுகிறது என்பது போதுமானதாயிருக்கிறது. இந்த முத்திரை இன்று எனக்கு வெளிப்பட்ட போது ஒன்று சம்பவித்தது. அதனால் நான் முற்றத்தில் சிறிது இங்கும் அங்குமாக நடந்தேன். அது உண்மை. ஆனால் ஏறக்குறைய என் சுவாசமே நின்று விடுவது போலாயிற்று. பாருங்கள், ஆகவே நான் பேசுகிறோம், அவ்வளவு மூளை இருக்கும். ஓ என்ன, பாருங்கள், மற்றொரு காரியம் பாருங்கள், நான் கூறுவதை நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதனால் நான் உங்களுக்கு என்ன கூறுகிறேனோ அதற்கு தேவனை உத்தரவாதம் உள்ளவனாக்குவார். பாருங்கள், எனவே நான் உங்களுக்கு ஒன்றை எடுத்துக் கூறுவதற்கு முன்பு அது முற்றிலும் உண்மை என்று நான் அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஏனெனில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மகத்தான காலமாகும். ஆம், திங்கள் இரவென்று நடத்தப் போகும் சுகமளிக்கும் ஆராதனையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதர நெவில், அது உங்களுக்கு தடங்கலா இருக்குமா? அது அருமையானது. சகோதரன் நெவில் அருமையான ஒரு சகோதரன். அவர்கள் ஒன்றை உருவாக்கி அதன் பின் அதன் மாதிரியை இழந்து போனார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். அவர் எனக்கு ஆத்ம நண்பராயிருந்து வருகிறார். இந்த குடாரமோ கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. ஞாயிறு பள்ளி அனைத்து நடத்த அறைகளும் ஆயத்தமாகவும் ஒழுங்குடனும் இன்றுள்ளன. இங்குள்ள ஜனங்களாகி உங்களில் சிலர் ஜெஃபர்சன்வில் பட்டணத்தில் உள்ளவர்கள் ஆராதனைக்கு வருவதற்கும் ஞாயிறு பள்ளி நடத்துவதற்கும் ஒரு நல்ல ஸ்தலம் இங்கு உள்ளது. சகோதரன் நெவில் ஒரு நல்ல போதகர். பருவம் வந்தவர்க்கு வகுப்புகள் நன்றாக நடத்துவார். அவர் உண்மையான போதகர். அவருக்கு பூச்சண்டு கொடுத்து அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறவில்லை. அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருக்கு மலர் வளையம் செலுத்துவதை காட்டிலும் இப்பொழுதே ஒரு சிறு ரோஜா பூவை அவருக்கு அளிக்க விரும்புகிறேன். நான் சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே அவரை எனக்கு தெரியும். அப்பொழுது முதல் அவர் இம்மியேனும் மாறவே இல்லை. அவர் எப்போதும் இருந்து வந்த ஆர்மன் நெவிலாகவே இன்னமும் அதே போன்றே இருக்கிறார். அவரை சந்தித்ததை நினைவு கூறுகிறேன். அவர் மெத்தோடிஸ்ட் போதவராய் இருந்த போதும் என்னை அங்கு பிரசங்கிக்க அழைத்தார். கிளார்க்ஸ்வில் பட்டணத்தில் அவருக்கு ஒரு நல்ல சபை இருந்தது. அது ஹார்வர்ட் பார்க் என்று அழைக்கப்படுகின்றது என்று நினைக்கிறேன். ஹாரிசன் அவென்யூ மெத்தோடிஸ்ட் சபை. சகோதரி நெவில், அங்குதான் அவர் உங்களை சந்தித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனெனில் சகோதரி நெவிலும் மெத்தோடிஸ்ட் சபை சேர்ந்தவர். அப்பொழுது நான் திரும்பி வந்து என் சபையாரிடத்தில், சகோதரன் நெவில் மிகவும் அருமையான மனிதர், என்றாவது ஒரு நாள் நான் அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப் போகிறேன் என்று கூறினேன். நான் கூறினவாறே நிகழ்ந்தது. இதோ அவர் இப்பொழுது என் நண்பர், என் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் கனத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மனிதர். அவர் தன்னால் இயன்றவரை என் ஊழியத்தில் என்னை தாங்குகிறார். நான் எதை கூறினாலும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதில் நிலை கொள்கிறார். முதன் முதலில் அவர் இந்த செய்திக்குள்ளாக வந்தபோது அப்பொழுது அவருக்கு செய்தி புரியாமல் இருந்தது. என்றாலும் அவர் அதை விசுவாசித்து அதில் நிலை நின்றார். அதுவே அவர் செய்திக்கு அளித்த கௌரவம். அவரை எவ்வளவாக புகழ்ந்தாலும் போதாது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது ஐந்தாம் முத்திரையை குறித்து நாம் சென்ற இரவு சிந்தித்ததை சற்று விமர்சனம் செய்வோம். நாம் அதை முழுவதுமாக ஆராயாமல் ஐந்தாம் முத்திரை என்னவென்பதை குறித்து மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது அந்திகிறிஸ்து குதிரையின் மேல் சவாரி செய்து மூன்று வித வல்லமைகளை பெற்று முடிவில் மூன்று வல்லமைகளையும் ஒருங்கே கொண்டு மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்கிறார். மரணம் அடிப்பகுதியே இல்லாத ஆழம் காண முடியாத பாதாளத்திற்குள் முடிவில் அவர் புறப்பட்டு வந்த அதே பாதாளமாகிய கேட்டிற்குள்
செல்கிறான்.
வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் கூறுகிறது. அது வார்த்தையில் பரிபூர்ணமாய் ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் நேற்று இரவு அறிந்து கொண்டோம். அந்திகிறிஸ்து நான்கு குதிரைகளின் மேல் சவாரி செய்தான் என்றும் அந்த நான்கு முறைகளிலும் நான்கு ஜீவன்கள் அவைகளை சந்தித்தன என்றும் நாம் பார்த்தோம். அந்திகிறிஸ்து ஒவ்வொரு முறையும் வித்தியாசமுள்ள நான்கு குதிரைகள் மீது சவாரி செய்தான். வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மங்கிர நிறம். ஒவ்வொரு நிறமும் எதை குறிக்கின்றது என்றும் அது என்ன செய்தது என்றும் நாம் கண்டறிந்தோம். அவை சபை காலங்களில் நிகழ்ந்தவைகளை அறிவித்தன என்றும் நாம் பார்த்தோம். எனவே நீங்கள் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஒன்றோடு ஒன்று சரிவர பொருந்தினால் அது சரி என்று அர்த்தம். நீங்கள் பாருங்கள், ஆம், தேவனுடைய வார்த்தையுடன் பொருந்தும் எதுவும் எப்பொழுதும் ஆமேன் என்று இருக்கிறது என்பதை நான் முற்றிலும் நம்புகிறேன். புரிகிறதா? இப்பொழுது ஒரு சகோதரன் தான் தரிசனம் கண்டதாகவும் அது வல்லமையாக இருந்ததால் கர்த்தர் மாத்திரமே அதை அளித்திருக்க முடியும் என்றும் கூறினார். அவர் தரிசனம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தையுடன் இணங்காமல் அதற்கு மாறாக அமைந்திருந்தால் அது சரியான தரிசனம் அல்ல. பாருங்கள், இப்பொழுது இங்கு மார்மோன் ஸ்தாபனத்தை சார்ந்த சில சகோதரரும் சகோதரிகளும் இருக்கலாம். சிலர் இந்த ஒளிநடாக்களை வாங்கி கேட்கலாம். நான் இதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நானும் நீங்களும் சந்திக்க விரும்புகிற மிகச் சிறந்தவர்கள் மார்மோன் ஸ்தாபனத்தில் இருக்கிறார்கள். மார்மோன் ஸ்தாபனத்தார் மிகவும் நல்லவர்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசியாகிய ஜோசப் ஸ்மித் என்பவரை மெத்தோடிஸ்ட் ஜனங்கள் இல்லினாய் பட்டணத்தில் கொன்று போட்டனர். அவரும் மிக அருமையான மனிதர், தரிசனமும் கண்டவர்தான். ஆனால் அவர் தரிசனம் கண்டார் என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. அவர் மிகவும் உத்தமமானவர். ஆனால் அவர் கண்ட தரிசனமோ வேதத்திற்கு முரண்பாடாய் அமைந்திருந்தது. பாருங்கள், ஆகவே அவர்கள் மார்மோன் வேதாகம் ஒன்றை அவர்களுக்கென ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. புரிகின்றதா? என்னிடத்தில் இங்கே இருக்கிற இதுதான் வேதாகமும், அதுவே வார்த்தையாகும், அவ்வளவுதான். பார்த்தீர்களா? ஒரு சமயம் ஒரு போதகர் அயல் நாட்டில் இருந்து ஒரு பெண்ணுடன் காரில் வந்ததை நான் கண்டேன். அவர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் இருவரும் கூட்டத்திற்கு வர மூன்று நாட்கள் சேர்ந்தாற்போல் பிரயாணம் செய்ய வேண்டியதா இருந்தது என்பதை நான் அறிந்தேன். அந்த பெண்மணியோ மூன்று இல்லை நான்கு முறை விவாகம் செய்தவள். அந்த போதகர் நான் தங்கியிருந்த உணவக நடைக்கூடத்தில் சந்தித்து என்னோடு கரங்குலுக்கினார். நானும் அவரது கரத்தை குலுக்கி அவரிடம் உரையாடிக் கொண்டிருந்தேன். நான் அவரிடத்தில், உங்களுக்கு ஓய்வு இருந்தால் சிறிது நேரம் நான் உங்களோடு என் அறையில் பேச முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நிச்சயமாக சகோதரன் பிரணாம் என்றார். அப்பொழுது நான் அவரை என் அறைக்கு அழைத்து சென்றேன். நான் அந்த ஊழியக்காரரிடம், சங்கை ஐயா அவர்களே, நீங்கள் இந்த தேசத்தில் ஒரு அந்நியர். உங்களுடன் வந்திருக்கும் பெண்ணுக்கு நல்ல பெயர் இல்லை. நீங்கள் இன்னிடத்திலிருந்து வருகின்றீர்கள் என்றேன். அதற்கு அவரோ ஆம் என்று பதிலளித்தார். நானோ இதை குறித்த பயம் உமக்கு இல்லையா? நான் உம்மை சந்தேகிக்கவில்லை, ஆனால் இது போதகன் என்னும் உங்கள் நன்மதிப்பை கெடுத்துவிடும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அதை காட்டிலும் மேலான ஒரு நன்மரியாதையை நான் காண்பிக்க வேண்டும் என்று நீர் கருதவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர் மாற்றுதரமாக, ஓ, அந்த பெண்மணி ஒரு பரிசுத்த பாட்டி என்று கூறினார். நான் அதை சந்தேகிக்கவில்லை, ஆனால் அதை குறித்த காரியம் என்னவெனில், சகோதரனே, அவளை காண்பவர் எல்லோருமே பரிசுத்தவான்கள் அல்ல. நீங்கள் செய்வது என்னவென்று உங்களை அவர்கள் காண்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மேலானது என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், இது சகோதரர்கள் என்னும் முறையில் ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் என்று மட்டும் இருக்கட்டும் என்றேன். மேலும் நான் அந்த பெண்மணி 4 இல்லை 5 முறை விவாகம் செய்தவள் என்றேன். அவர், ஆம், அது எனக்கு தெரியும், உமக்கு தெரியும் என்று எனக்கு ஒன்றை கூற வந்தார். உடனே நான், நீர் உம்முடைய சொந்த சபையில் அதை போதிக்கிறது இல்லையா? நீர் அதை போதிக்கிறீரா என்று கேட்டேன். அவர், இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியுமா சகோதரன் பிரணாம் அவர்களே, அதை குறித்து நான் ஒரு தரிசனம் கண்டேன் என்றார். நான், நல்லது, அது சிறந்தது என்றேன். மேலும் அவர் தொடர்ந்து, அதை குறித்து உங்களுடைய போதகத்தை பற்றி நான் உங்களை சிறிது நேர்மைப்படுத்தக்கூடும் என்று நம்புகிறேன். நீர் அதை தவறாக கருதுவீரா என்றார். நானோ, சரி என்றேன். அவர், ஐயா, நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அவர், நல்லது, நான் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு தரிசனம் கண்டேன் என்றார். நான், சரி, கூறுங்கள் என்றேன். நான் அப்பொழுது கண்டதோ ஒரு சொப்பனமாய் இருந்தது என்று கூறினார். பார்த்தீர்களா? அந்த சொப்பனத்தில் என் மனைவி வேறொருவரோடு வாழ்வதை கண்டேன். பின்னர் அவர் என்னிடத்தில் வந்து, என் அன்பே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், அவ்விதம் செய்ததற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு உண்மையாக வாழ்வேன் என்றார். நான் அவளை மிகவும் நேசித்த காரணத்தால் நான் அவளை மன்னித்து விட்டேன் என்றார். சரி. அவர் மேலும் தொடர்ந்து, உங்களுக்கு தெரியுமா, அத்தரிசனத்தின் வியாக்கியானம் எனக்கு கிடைத்தது. நான் தரிசனத்தில் கண்டவள் தான் இவள். அவள் அநேக முறை விவாகம் செய்து கொண்டது உண்மைதான், ஆனால் தேவனே அவளை அதிகமாக நேசித்ததால் அநேக முறை அவள் திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என்றார். அப்பொழுது நான், உங்கள் தரிசனம் மிகவும் இனிமையாக உள்ளது, ஆனால் சத்தியத்தின் பாதையிலிருந்து அது மிகவும் அகன்றுவிட்டது, அது தவறு, அதை நீங்கள் செய்யவே கூடாது
என்றேன்.
ஆகவே பாருங்கள், வேதவாக்கியங்கள் வேதவாக்கியங்களுடன் ஒன்றோடு ஒன்று இணைந்து இவ்வாறு தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. வேத வாக்கியங்களில் இங்கே விடுகின்ற இடத்தில் அங்கே உள்ள மற்றொன்று இதனுடன் பொருந்தி முழு காட்சியையும் உங்களுக்கு வரைந்து காண்பிக்கிறது. குறுக்கு விடுகதையில் ஒன்றுடன் மற்றொன்று பொருந்துவது போன்று அது இருக்கின்றது. இதில் நீங்கள் ஒரு பங்கை அதில் பொருத்துகின்றீர்கள், வேறொன்றும் அதில் பொருந்தாது. அப்பொழுது நீங்கள் முழு காட்சியையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். அவ்விதம் இணைக்கக்கூடியவர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். எனவே அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த குதிரைகளில் மேலும் சவாரி செய்தவன் ஒரே ஆள் என்று நாம் பார்த்தோம். நாம் அவனை குறித்து தொடர்ந்து பார்த்தபோது அவன் செய்தது என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டோம். சபையின் காலங்களில் அவன் சரியாக என்ன செய்தான் என்பதையும் நாம் கண்டுகொண்டோம். அவன் ஒரு குறிப்பிட்ட மிருகத்தின் மீது ஏறி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தபோது அவன் செய்ததை எதிர்க்க ஒரு மிருகம் அனுப்பப்பட்டது என்பதை நாம் கண்டோம். முதலாம் காலத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட மிருகம் ஒரு சிங்கம். அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்றது, கிறிஸ்து. அடுத்தபடியாக இருளின் காலங்களில் சபையானது ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அதனை எதிர்க்க ஒரு காளை அனுப்பப்பட்டது. எல்லாமே இருவரின் பேரில் ஆதாரம் கொண்டுள்ளன என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். ஒன்று அந்தி கிறிஸ்து, மற்றொன்று கிறிஸ்து. இன்றைக்கும் அந்த விதமாகவே இருந்து வருகின்றது. பாதிவழி கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது, குடித்தும் அதே சமயத்தில் முத்தி தெளிவுள்ள மனிதனாய் ஒருபோதும் இருக்க முடியாது. அவ்வாறே ஒரே சமயத்தில் கருப்பு வெள்ளை நிறங்கள் முழுமையாக கொண்ட பறவைகளாக, ஒரே சமயத்தில் பாவியாகவும் பரிசுத்தவானாகவும் உள்ள மனிதனாக இருக்கவே முடியாது. இல்லை இல்லை இல்லை, ஒன்று நீங்கள் பாவியாக இருக்க வேண்டும், இல்லையே நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதற்கிடையே உள்ள நிலையில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மறுபடியும் பெறவாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவாக உணர்ச்சப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிடில், நீங்கள் அதனால் நிரப்பப்படாவிடில் ஒரு உபயோகமும் இல்லை. பாருங்கள், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய ஜீவியமே அதை எடுத்துக் காட்டுகிறதாயிருக்கும். அதனுடன் உங்கள் வாழ்க்கை சரியாக செல்லும். பாருங்கள், நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாருமே மற்றவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் அதை காண்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் அது ஒரு முத்திரையாய் உள்ளது. இப்பொழுது நாம் அந்த ஜீவன்களை கண்டோம். அந்திகிறிஸ்து ஒவ்வொரு குதிரையின் மேலும் எப்படி சவாரி செய்தான் என்பதையும் கண்டோம். அவன் சபை ஆதிக்கத்தையும் அரசியல் ஆதிக்கத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தான். அவனை எதிர்க்க தேவன் அவர் கொண்டிருந்த வல்லமைகளை அனுப்பினார் என்று நாம் காண்கிறோம். சபை காலங்களில் இவையே சம்பவித்தன என்று நாம் சபை சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வேறொரு காலம் தோன்றின போது சத்துரு அந்திகிறிஸ்துவை மதத்தின் பெயரால் சபையின் பெயரால், கிறிஸ்துவின் பெயரால் அனுப்பினான். ஆம் ஐயா, சபையின் பெயரால் அவன் சென்று அதுதான் உண்மையான சபை என்று கூறினான். புரிகின்றதா? ருஷ்ய தேசம் அந்தி கிறிஸ்து அல்ல. அந்தி கிறிஸ்து என்பவன் ருஷியாவல்ல. அந்தி கிறிஸ்து மார்க்கம் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் போன்றே அமைந்திருந்து அதன் விளைவாக தெரிந்து கொள்ளப்படாதவர் அனைவரும் ஏமாற்றப்படுவர் என்று வேதம் கூறுகின்றது. அது உண்மை. வேதம் கடைசி நாட்களில் முன்குறிக்கப்படாத, தெரிந்து கொள்ளப்படாத அனைவரும் ஏமாற்றப்படுவர் என்று உரைத்துள்ளது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று கூறுகின்றது. எவருமே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வேதத்தில் ஓர குறிப்பிட்டு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது எதை குறிப்பிடுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர் என்று இருப்பதை காணலாம். பாருங்கள், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்படாதவர் அனைவரையும் அதிகமாற்றிவிடும். ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது அவர்கள் பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டனர். அவர் இப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமையில் நின்று கொண்டு புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் யார் என்று அவரை தவிர வேறு யாருமே அறியார். அவர்தான் அப்புத்தகத்தை கையில் ஏந்து கொண்டிருக்கிறார். பெயர் எழுதப்பட்டுள்ள கடைசி நபர் உட்பிரவேசிக்கும் போது அவருடைய மத்தியஸ்த ஊழிய முடிவடையும். அப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து அவர் யாருக்காக பரிந்து பேசினாரோ அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் இப்பொழுது மீட்பின் இனத்தானின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்து அதை நிறைவேற்றின பின்பு தமக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அறியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓஹோ கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என் ஜீவியத்தில் காணப்படும் தவறுகளை நான் காணட்டும், நான் அதிலிருந்து உடனடியாக விலக உதவி செய்யும் என்று கூற வேண்டும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நம்மை ஆராய்ந்து பார்க்கும் காலம் இதுவாகும். நீங்கள் இதை இங்கு பொருத்த விரும்பினால் இந்த வார்த்தையை இப்பொழுது நீங்கள் உங்கள் கேள்விகளை எழுதும் போது இதை குறித்து உங்கள் கேள்விகள் வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் அது என்னை வேறொரு தலைப்பிற்கு கொண்டு சென்றுவிடும். கேள்விகளை நீங்கள் எழுதி அனுப்பிவிட்டீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து துருவி ஆராய்கின்ற காலமாயிருக்கின்றது. அது உண்மை. இப்பொழுது கர்த்தர் நமக்கு நேரத்தை அளிக்கும் போது எக்காலங்களை குறித்தோ அல்லது கலசங்களை குறித்தோ நாம் பேசும் போது இவைகளை நாம் விவரிக்கலாம். தேவனுடைய ஆக்கினை புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் பூமியை வாதித்த மூன்று தூதர்களும் பூமியில் வாசமண்ணிகளவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சத்தமிடுகின்றனர் என்று நீங்கள் அறிவீர்கள். அது உண்மை என்று நாம் காண்கிறோம். நாம் பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆராய்ந்து கொண்டிருப்பவை சபை எடுக்கப்பட்ட பின்னர் உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கின்றன. சபையானது உபத்திரவ காலத்தில் பிரவேசிப்பதில்லை என்னும் சத்தியம் ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திலும் பதிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மனவாட்டி சபை ஒருபோதும் உபத்திரவ காலத்திற்குள் செல்வதில்லை. பாருங்கள், அவள் எடுக்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள சபையே உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசிக்கும். மனவாட்டி அல்ல. பாருங்கள், மனவாட்டி அப்பொழுது போய்விட்டிருப்பாள். பாருங்கள், ஏனெனில் மனவாட்டியின் பேரில் எவ்வித பாவமும் இல்லை. அவளுக்கு விரோதமாக ஒரு காரியமும் இல்லை. தேவனுடைய கிருபை அவளை மூடிக்கொண்டிருக்கிறது. வெண்மையாக்கும் திரவம் அவள் பாவமனைத்தையும் அறவே அகற்றிவிட்டது. அதை குறித்து இனி நினைக்கப்படுவதும் இல்லை. அவள் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமுள்ளவளாய் பரிபூர்ணமானவளாய் இருக்கிறாள். ஓ, இதை அறியும் மனவாட்டி முழங்கார் படியிட்டு தேவனிடம் கதற வேண்டியவளாயிருக்கிறாள். ஒரு கதை இப்பொழுது என் நினைவுக்கு வருகிறது. உங்கள் சமயத்தை வீணாக்குகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இன்று பேச வேண்டிய பொருளை தொடங்குவதற்கு ஏற்ற ஆவியின் நிறைவு வரும் வரை நான் ஆரம்பத்தில் இவ்விதம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு புனிதமான காரியமாய் உள்ளது. புரிகிறதா? அது என்னவென்று தேவனை தவிர வேறு எவருமே அறியார். நாம் வாழும் இந்த கடைசி நாள் வரைக்கும் அது வெளிப்படாது என்று வேதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் உண்மை. புரிகிறதா? இதுவரை ஜனங்கள் அது என்னவாக இருக்கும் என்று யூகித்து வந்திருக்கின்றனர். ஆனால் இப்பொழுது நாம் அதை அப்படியே சத்தியமாக, நிரூபிக்கப்பட்ட சத்தியமாக பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், கவனியுங்கள். இப்பொழுது மேற்கு பாகத்தில் உள்ள ஒரு பெண் எப்படி அன்பு கொண்டாள் என்றால், ஒரு வாலிப மனிதன் அவள் மீது அன்பு கொண்டான். அவன் கால்நடை வாங்கும் ஆர்மர் நிர்வாக முதலாளியின் மகன். ஒரு நாள் அந்த முதலாளி வர அவனோடு அவனுடைய மகனும் பெண் கொள்வதற்கென சிக்காகோவில் இருந்து வந்திருந்தான். அவர்கள் மேற்கத்திய எல்லையிலிருந்து வரவேற்றனர். எல்லா பெண்களும் அவனை கவர்ச்சிக்க எண்ணி பழங்காலத்தில் மேற்கத்திய பாகத்தில் அணியும் பிரத்யேகமான ஆடைகளை அணிந்து கொண்டு அழகாக காணப்பட்டனர். ஏனென்றால் அவன் முக்கியமான மனிதனுடைய பையனாயிருந்தான். மேற்கு பாகத்தில் அவர்கள் இவ்விதமாக செய்கிறார்கள். இவ்விதமாக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்கு சம்பவித்தது. அதாவது சகோதரன் மெகோயர் அவர் இங்கிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் மேற்கத்திய ஆடைகளை அணிந்து கொள்ளாத காரணத்தால் அவர்கள் அவரை பிடித்து சிறையில் அடைத்து விட்டனர். அதன் பின்னர் கேங்க்ரூ நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தி அபராதம் இட வைத்தனர். அதன் பின்னர் அவர் மேற்கத்திய ஆடைகளை வாங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யப்பட்டார். அங்குள்ளவர்களோ துப்பாக்கிகளை ஆடையில் தொங்கவிட்டவாறு இந்த அளவு நீளமாக தொங்கிக் கொண்டிருக்க அவர்கள் நடந்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். பழங்காலத்தவர் அந்நாட்களில் வாழ்ந்தது போன்றே இவர்களும் வாழ முற்படுகின்றனர். பாருங்கள், அவ்வாறு கென்டக்கி நாட்டிலும் கிழக்கு பாகத்தில் இருந்த ரென்ஃப்ரோ பள்ளத்தாக்கில் இருந்த பழங்காலத்தவர் வாழ்ந்தது போன்று அவர்களும் வாழ தலைப்படுகின்றனர். ஏதோ ஒன்று அவர்கள் அதீதம் செய்ய காரணமாய் உள்ளது. ஆனால் பழங்காலத்தவர் கடைபிடித்திருந்த மூல சுவிசேஷத்தை கைகொள்வது மாத்திரம் உங்களுக்கு பிடிக்கவில்லை, நவீனமான ஒன்றை கைகொள்ள நீங்கள் விரும்புகின்றீர்கள். நீங்கள் பாருங்கள், அது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு மனிதன் தவறு செய்ய காரணம் எது? அவன் குடிப்பதற்கும் ஒரு ஸ்திரீ தவறு செய்வதற்கும் காரணம் என்ன? ஏனெனில் அவன் முயற்சி செய்வது அவனுக்குள் ஒரு தாகம் ஏற்படுகின்றது. அவர்களோ அந்த பரிசுத்த தாகத்தை உலகத்தின் காரியங்களினால் தணித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே அந்த தாகத்தை தணிக்க வேண்டும். அவரே அந்த விதமான தாகத்தை உண்டாக்குகிறார். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக தாகமடைகின்றீர்கள். அதன் மூலம் நீங்கள் தேவனிடம் திரும்ப வேண்டும். புரிகின்றதா? ஆனால் உலக காரியங்களின் மூலம் அதை தீர்த்துக் கொள்ள உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றுக்காக ஏற்படுகின்ற அந்த தாகத்தை, அந்த பரிசுத்த தாகத்தை உலகத்திற்கு திரும்பி உலகத்தின் காரியங்களால் அதை தீர்க்க முயற்சிக்க அவ்வாறு செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களால் அதை செய்ய முடியாது. அந்த தாகத்தை தீர்க்க ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அவர்தான் தேவன். உங்களை அந்த விதமாகவே அவர் சிருஷ்டித்துள்ளார். ஆகவே அந்த பெண்கள் எல்லோருமே அந்த வாலிபனை கவர்ச்சிக்க மேற்கத்திய பாகத்தில் அணிந்து கொள்ளும் உடைகளை உடுத்தியிருந்தனர். இந்த வாலிபன் கிடைத்து விடுவான் என்று ஒவ்வொருவரும் நம்பியிருந்தனர். ஆனால் அந்த ஸ்தலத்தில் அந்த பெண்களின் சொந்தக்கார பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் ஒரு அனாதை. இந்த பெண்கள் அனைவருக்காகவும் அவள் வேலை செய்து கொடுத்து வந்தாள். ஏனெனில் அவர்கள் நகங்களில் வர்ணம் தீட்டியிருந்ததால் பாத்திரங்களை கழுவி அவைகளை பாழாக்கிக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே அந்த பெண் எல்லா கடினமான வேலைகளையும் செய்து வந்தாள். அந்த வாலிபன் வந்தபோது மேற்கத்திய பாகத்தின் சம்பிரதாயப்படி அவர்கள் துப்பாக்கிகளை மேல் நோக்கியவாறு சுட்டு அவனை வரவச்சனர். அந்த இரவு பழங்காலத்தவர் ஆடினது போன்ற நடனங்களை அவர்கள் ஆடினார்கள். அந்த ஸ்தலத்தில் இருந்த அனைவருமே நடனத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு அந்த வாலிபன் சற்று இளைப்பாறுவதற்கென நடனமாடும் ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்து மாடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பட்டியை நோக்கி நடந்தான். அங்கோ கந்தை உடுத்தியிருக்கும் இந்த பெண்ணை கண்டான். பாத்திரங்களை கழுவுவதற்கென தண்ணீர் நிரம்பின பாத்திரத்தை அவள் கையில் பிடித்திருந்தாள். அப்பொழுது அவன், நான் இவளை இதுவரை கண்டதில்லையே, அவள் எங்கிருந்து வருகிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எண்ணினான். எனவே அவன் அங்கு பின்பக்கமாக அங்கிருந்த மாடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பட்டியை நோக்கியவாறு இருந்த வழியாக நடந்து வந்து அவளை சந்தித்தான். அவள் வெறுங்காலில் இருந்தாள். அவள் நின்றாள். அவனை யார் என்று கண்டுகொண்டாள். அவள் வெக்கமுற்று அவள் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அந்த மகத்தான நபர் யார் என்று அவள் அறிந்து கொண்டாள். அவள் அந்த பெண்களுக்கு சொந்தக்காரியாக இருந்தாள். அவர்களுடைய தகப்பனாரோ அந்த நிறுவனத்தில் தொழிலாளர் மேன்முறையாளராக வேலை பார்த்து வந்தார். அவள் தரையே நோக்கி கொண்டிருந்தாள். அவள் வெறும் காலில் இருந்ததற்காக மிகவும் வெட்கப்பட்டாள். அவனோ, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அவள் தன் பெயரை கூறினாள். அவர்கள் எல்லாம் அங்கு இருக்கும் போது நீ ஏன் அங்கு இல்லை என்று அவன் கேட்டான். அதற்கு அவள் சில சாக்கு போக்குகளை கூறினாள். அடுத்த நாள் இரவும் அவன் அவனமாகவே அவளை மீண்டும் காண அவன் காத்துக் கொண்டிருந்தான். எனவே அவன் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தான். மற்றவர்களோ தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்தனர். அவன் அந்த பட்டியின் வேலியின் மீது அமர்ந்து அவள் பாத்திரம் கழுவின தண்ணீரை வெளியே ஊற்ற வருவாள் என்று காத்துக் கொண்டிருந்தான். அவன் அவளை கவனித்து பார்த்தான். அவள் வந்தபோது அவன் அவளை அணுகி, நான் இங்கு வந்திருப்பதன் உண்மையான நோக்கம் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவளோ, எனக்கு தெரியாதே, இல்லையா என்று பதில் உரைத்தாள். அப்பொழுது அவனோ, மனைவியை கொள்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன், உன்னில் காணப்படும் நற்பண்பு அவர்களிடத்தில் இல்லை என்றார். அப்பொழுது நான் என் சபையை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் பாருங்கள், எனவே அவன், நீ என்னை விவாகம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். அதற்கு அவள், நானா, என்னையா, என்னால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நினைத்துக் கூட பார்க்க முடியாதே என்றான். புரிகின்றதா? அவன் முதலாளியின் மகன். நாட்டில் உள்ள அநேக நிறுவனங்களும் நிலங்களும் அவனுக்கு சொந்தமானவை. நீங்கள் பாருங்கள். அப்பொழுது அப்பெண்ணிடம் அவன், ஆம், உன்னைத்தான் கேட்கிறேன் என்று கூறினான். மேலும் அவன், என்னால் ஒரு நல்ல பெண்ணை கூட சிக்காகோ பட்டணத்தில் காண முடியவில்லை. எனக்கு ஒரு உண்மையான மனைவி வேண்டும். எனக்கு நற்பண்பு கொண்ட ஒரு மனைவி தேவை. நான் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்த போது நான் அதை உனக்குள்ளாக கண்டேன் என்று கூறினான். மீண்டும், நீ என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டான். அது அவளை திடுக்கிட செய்தது. அப்பொழுது அவள் சரி என்றாள். அப்பொழுது அவன், நல்லது, நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று அவன் அவனிடத்தில் கூறினான். மேலும் அவன், நீ ஆயத்தமாயிரு, சரியாக ஒரு வருடம் கழித்து நான் திரும்பி வந்து உன்னை நிச்சயமாக இங்கிருந்து அழைத்துச் செல்வேன். அதன் பின்பு நீ இவ்விதம் உழைக்க வேண்டிய அவசியமில்லை, உன்னை நான் அழைத்துச் செல்வேன். நான் சிக்காகோவுக்கு சென்று நீ ஒருபோதும் என்றுமே கண்டிராத ஒரு வீட்டை உனக்கு கட்டித்தருவேன் என்றான். அதற்கு அவளோ, எனக்கு வீடு என்ற ஒன்று ஒருபோதும் இருந்ததில்லை, நான் ஒரு அனாதை என்று கூறினாள். நான் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித்தருவேன், நான் திரும்ப வருவேன் என்று அவன் கூறினான். அந்த ஒரு வருடத்தில் அவன் அவளை குறித்து கவனித்துக் கொண்டே வந்தான். கல்யாண வஸ்திரம் வாங்குவதற்கென அவளால் முடிந்தவரை அவள் சம்பாதித்த பணத்தை சேமித்து வைத்தாள். சபைக்கோ ஒரு பரிபூர்ண எடுத்துக்காட்டு. பார்த்தீர்களா, புரிகிறதா? அதன் பின்னர் அவள் தன்னுடைய கல்யாண வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தினாள். அவள் அந்த கல்யாண வஸ்திரத்தை அவர்கள் அறிய காண்பித்த போது அதை கண்ட அந்த பெண்கள், நீயோ பரம ஏழை, முட்டாள்தனமான பெண்ணே, பெரிய அந்தஸ்துள்ள அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று கூறினர். அவளோ, அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆமே, அவர் வாக்களித்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினாள். அவர்களோ, ஓ, அவனோ உன்னை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார், அவன் மனைவியாக ஒருவளை பெற வேண்டியிருந்தாள், எங்களை ஒருவளையே அவன் மனைவியாக பெற்றிருப்பான் என்றார்கள். இவளோ, ஆம், அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதற்காகவே காத்திருக்கிறேன் என்றாள். ஆமேன், நானும் கூட காத்திருக்கிறேன். ஆகவே நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. கடைசியாக அந்த நாள் வந்தது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அங்கு வருவதாக அவன் கூறியிருந்தான். அவள் கல்யாண வஸ்திரம் உடுத்திக் கொண்டு அவருக்காக காத்திருந்தாள். அவனுடைய வருகை குறித்து அவனிடத்தில் இருந்து அவள் வேறெந்த வழியிலும் கேள்விப்படவே இல்லை. ஆயினும் அவன் நிச்சயம் வருவான் என்று அவள் அறிந்திருந்தாள். எனவே கல்யாண வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவள் அவனுடன் செல்ல ஆயத்தமானாள். அப்பொழுது அதை கண்ட அந்த பெண்கள் அவளை பார்த்து நகைத்தனர். ஏனெனில் அந்த முதலாளியோ அந்த தொழிலாளர் மேன்முறையாளருக்கு ஒரு வார்த்தையும் கூறியிருக்கவில்லை, அல்லது அந்த பெண்களில் ஒருவருக்கு கூட அதை குறித்து ஒன்றுமே தெரியாதிருந்தது. ஆகவே அது அவர்களுக்கு மர்மமாகவே இருந்தது. அது அப்படித்தான், நிச்சயமாகவே அது ரகசியமாகும். ஆனால் அந்த பெண்ணோ அவன் நிச்சயம் வருவதாக சொன்ன அந்த வாக்குத்தின் பேரில் சார்ந்திருந்து அவனுக்காக காத்திருந்தாள். ஆகவே அவர்கள் அவளை பார்த்து நகைக்க ஆரம்பித்தனர். அவர்கள் அவளை சுற்றி இந்த விதமாக தங்கள் கரங்களை கோர்த்துக் கொண்டு ஆ என்று நடனமாடி நகைத்தனர். பாவம், முட்டாள்தனமான ஒரு பெண் என்றெல்லாம் கூறினார்கள். அவளோ அங்கு உறுதியாக நின்றாள். அதற்காக எந்த அவமான உணர்வும் அவளிடம் சிறிதளவும் காணப்படவில்லை. அவள் மலர்களை தன் கரங்களில் ஏந்திக் கொண்டிருந்தாள். அவளுடைய கல்யாண வஸ்திரம் அவளுக்கு பொருத்தமாக பொருந்தியிருந்தது. அவன் வருவதை காண அவள் துடிதுடித்துக் கொண்டிருந்தாள். அவருடைய மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். பாருங்கள், அவள் அந்த மலர்களை தொடர்ந்து ஏந்திக் கொண்டு காத்திருந்தாள். அவர்களோ, இப்பொழுது அது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லையா? பார், அவன் வரமாட்டான் என்றார்கள். அவள், இன்னும் 5 நிமிடங்கள் தான் உள்ளன. ஓ, அவர் நிச்சயம் வந்து விடுவார் என்று உறுதியாக கூறினாள். ஓ, அவர்கள் அவளை மிகவும் கேலி செய்து நகைத்தனர். ஆகவே அந்த நேரத்தில் அந்த பழைய கடிகாரமானது 5 நிமிடங்கள் ஆனதை காட்டியது. குதிரைகளோ 4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்ததை அவர்கள் கேட்டனர். சக்கரங்களின் கீழிருந்து புழுதியை கிளப்பிற்று. குதிரைகள் இழுத்துக்கொண்டு வந்த வண்டியோ வந்து நின்றது. அதை கண்டவுடன் அவள் குதித்தெழுந்து ஓடினாள். அவனும் வண்டியிலிருந்து கீழே குதித்தான். அவள் அவனுடைய கரங்களில் கட்டி அணைக்கப்பட்டாள். அவன், தேனே, எல்லாம் முடிந்துவிட்டது என்றான். அவள் தன் சொந்தக்கார பெண்களை, பழைய ஸ்தாபனங்களை விட்டுவிட்டு அவனுடன் அவனுடைய சிக்காகோவை அடைந்தாள். அந்த பெண்கள் ஏமாற்றம் அடைந்து அவளையே நோக்கி கொண்டிருந்தனர். இத்தகைய மற்றொரு மகத்தான வாக்குத்தத்தை நான் அறிவேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். நாம் எல்லோரும் பைத்தியக்காரர் என்று அவர்கள் கூறலாம். ஆனால் சகோதரனே, என்னை பொறுத்தமட்டில் அந்த சமயம் நெருங்கிவிட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படுவதை காணும் போது, சமயம் கடந்து காலமாகிய கடிகாரம் டிக் டிக் என்று அடித்து நேரமானது நித்தியத்திற்குள் கடந்து செல்வதை ஏறக்குறை என்னால் கேட்க முடிகின்றது. 7 தூதரின் செய்தியின் முடிவில் அந்த தூதர் நின்று கொண்டு இனி காலம் செல்லாது என்று சொல்வதை என்னால் காண முடிகின்றது. அவருக்கு உண்மையாயிருந்த அந்த சிறு மனவாட்டி வரப்போகும் ஒரு நாளில் பறந்து சென்று இயேசுவின் கரங்களை அடைவாள். அப்பொழுது அவர் அவளை தம் பிதாவின் வீட்டுக்கு கொண்டு செல்வார். இப்பொழுது நாம் தொடர்ந்து செல்கையில் அக்காரியங்களை நாம் நினைப்போம். சிங்கம், வார்த்தை, காளை, உழைப்பும் பலியும், மனிதன், சீர்திருத்தக்காரரின் ஞானம் என்னும் ஊழியங்களை கவனியுங்கள். முடிவில் கழியின் காலம் தோன்றி அதுவரை வெளிப்படாமல் இருந்த ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கும். இப்பொழுது சென்ற இரவு ஆராதனையில் நமக்கு அந்த முத்திரையில் வெளியான மகத்தான ரகசியம் அதுவரை அதை குறித்து நாம் கொண்டிருந்த கருத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாயிருந்தது. அதை வேறு விதமாகவே யுகித்துக் கொண்டிருந்தோம். பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் ஆதிகால சபையில் இரத்த சாட்சிகளாக மறித்த கிறிஸ்தவர்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் கடந்த இரவு தேவனாகிய கர்த்தர் நமக்காக அம்முத்திரை உடைத்த போது அது முற்றிலும் அறிவித்து அப்பாற்பட்டதாயிருந்தது. அது அந்த ஆத்துமாக்கள் அல்ல என்று நாம் கண்டறிந்தோம். அந்த ஆத்துமாக்கள் இரத்த சாட்சிகளாக மறித்த கிறிஸ்தவர்கள் அல்லவென்றும் அவர்கள் ஏற்கனவே மகிமையில் பிரவேசித்து விட்டனர் என்றும் நாம் கண்டோம். அவர்கள் அந்த நேரத்தில் வருகின்ற யூதர்கள் என்று நாம் காண்கிறோம். அந்த 144,000 பேர் அழைக்கப்படுவதை நாம் இன்றிரவும் நாளை இரவும் காணப்போகிறோம். அந்த 144,000 பேர்கள் 6வது 7வது முத்திரைகளுக்கு இடையே அழைக்கப்படுகின்றனர். பலிபீடத்தின் கீழுள்ள ஆத்துமாக்கள் கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள் யூதர்கள் இன்னும் கொடுக்கப்படாமல், அதாவது அவர்கள் வெள்ளை அங்கியுடையவர்களாயிருந்தனர். அவர்களுடைய பெயர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்த அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது.
And it was nothing in the world, I don't believe, for that bunch of the Jews just went through a pre-tribulation period.
இனி வரப்போகும் உபத்திரவ காலத்திற்கு முன்பிருந்த காலத்தில் நடந்த யுத்தத்தின் போது அவர்கள் எல்லோராலும் வெறுக்கப்பட்டனர். ஜெர்மானிய தேசத்தில் எக்மேன் கோடிக்கணக்கான யூதர்களை கொண்டு போட்டான். அதை பற்றி விசாரணையை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அவர்கள் யூதர்கள் என்ற ஒரே காரணத்தால் கோடிக்கணக்கில் குற்றமற்ற அந்த மக்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டதாக வேதம் உரைக்கிறது. ஆனால் மனவாட்டி தேவனுடைய வார்த்தையாகவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியும் கொண்டிருப்பாள் என்று நாம் காண்கிறோம். இவர்களிடம் இயேசுவை பற்றிய சாட்சி இல்லை. இஸ்ரவேலர் எல்லோரும் முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ரோமர் 11வது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை நாம் இப்பொழுது அறிந்துள்ளோம். அந்த ஆத்துமாக்கள் அங்கே உள்ளன என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் அதை கூர்ந்து கவனிப்போம். ஏன் அது முன்பு இல்லாதிருந்தது? ஏனெனில் அது முன்பு சம்பவிக்கவில்லை. இப்பொழுது அதை நம்மால் காண முடிகின்றது. நீங்கள் பாருங்கள் பாருங்கள், மகா பரிசுத்த ஆவியானவர் காலங்கள் தோறும் நடக்க இருப்பவர்களை கண்டவைகள் இப்பொழுது நமக்கு வெளிப்படுகின்றன. இப்பொழுது நாம் அங்கே சம்பவித்தவைகளை பார்க்கிறோம். அது சத்தியம் என்று காண்கிறோம். அந்த ஆத்துமாக்கள் அங்கேதான் இருக்கின்றன. இப்பொழுது பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் உபத்திரவ காலம் வரும் முன்பு எக்மேன் போன்றவர்களால் கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையே உயிர் தியாகம் செய்யும் 144,000 பேர்களுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றனர். பாருங்கள், 7வது முத்திரையை குறித்து ஒரே ஒரு வாக்கியம் மாத்திரமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று உள்ளது. அவ்வளவே. தேவன் மாத்திரமே அது என்னவென்று வெளிப்படுத்த முடியும். அடையாளங்களின் மூலமாகவும் கூட அது சித்தரிக்கப்படவில்லை. அதை நாம் நாளை இரவு காண்போம். அது எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஊக்கமாக ஜெபியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது நாம் இந்த 6வது முத்திரையை தியானிக்கையில் நாம் இப்பொழுது கவனிப்போம். 6வது முத்திரையை நாம் தியானிக்கும் போது அதை அறிந்து கொள்ள பரமபிதா நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது 6வது அதிகாரம் 12வது வசனம் முதல் வாசிப்போம். அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று
போயின.
பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு அங்கே கவனித்தீர்களா? இந்த பராக்கிரமசாலிகளை பாருங்கள். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை குடித்தனர். பாருங்கள், இத்தகையவர் வேசி கொடுத்த மதுவை குடித்தனர். பாருங்கள், பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். 6வது முத்திரைக்கு எப்படிப்பட்ட தொடக்க கூற்று பாருங்கள். குதிரை சவாரி செய்தவனின் காலமும் அக்குதிரைகளை எதிர்த்த ஜீவன்களின் காலமும் முடிவடைந்துவிட்டது. அதன் பின்னர் உயிர் தியாகம் செய்த ஆத்துமாக்களை சிங்காசனத்தின் கீழ் நாம் கண்டோம். அவர்கள் கடைபிடித்திருந்த கொள்கையின் காரணமாக கொலை செய்யப்பட்ட வைதிக யூதர்கள் தான் இவர்கள். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல.
Remember, God blinded their eyes.
தேவன் அவர்கள் கண்களை குருடாக்கினார் என்று நினைவில் கொள்ளுங்கள். புறஜாதி சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரை அவர்கள் கண்கள் குருடாயிருக்க வேண்டும். ஏனெனில் தேவன் ஒரே சமயத்தில் இருவகையான மக்களோடு ஈடுபடுவதில்லை. அவ்விதம் செய்வாரானால் அது வேதத்திற்கு முரணாயிருக்கும். அவர் இஸ்ரவேலரிடம் எப்பொழுதுமே ஒரு தேசமாக தொடர்பு கொள்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது இஸ்ரவேல் தேசமாய் உள்ளது. ஆனால் புறஜாதிகளிடம் தனிப்பட்ட நபராக தொடர்பு கொண்டு புறஜாதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்களை வேறு பிரிக்கிறார். புறஜாதி சபை உலகின் எல்லா பாகங்களிலும் வாழும் மக்களிடையே தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அந்த சபையிலே ஒன்றிரண்டு யூதர்களும் காணப்படலாம். பாருங்கள், அந்த புறஜாதி மனவாட்டி அரேபியன், அயர்லாந்தியர், இந்தியர் மற்றும் உலகில் உள்ள மக்களிலிருந்து இந்த மனவாட்டி மலர்ச்சென்று உண்டாக்கப்படும். புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது தானியேலின் 70 வாரங்களின் கடைசி பகுதியில் அவர் இஸ்ரவேலரோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களிடம் ஒரு தேசமாகவே ஈடுபடுகிறார். ஏனெனில் புறஜாதியார் முடிந்துவிட்டனர். அப்பொழுது புறஜாதியாரை முழுவதுமாக விட்டு யூதர்களிடம் திரும்பி போகும் காலம் மிகவும் அருகாமையில் உள்ளது. அது ஒரு கால் இந்திரவாக இருக்கலாம். முற்றிலுமாக அவரே அவண்ணம் கூறினார். புறஜாதியாரின் யுகம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் காலங்கள் முடிவடைகின்றன என்று அவர் கூறியுள்ளார். எனவே ஆமையா, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பாருங்கள், அந்த புனித இடத்தில் ரத்தமின் மேல் இருக்காது, பலிபீடத்தின் மேல் ரத்தமின் இருக்காது. பலியானது அகற்றப்பட்டு விட்டது. அங்கு புகையும் மின்னலும் நியாயத்திற்கும் தவிர வேறொன்றுமில்லை. இவை அனைத்தும் ஊற்றப்பட்டதாக இன்றிரவு நாம் காணப்போகிறோம். பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் மத்தியஸ்த ஊழியத்தை விட்டு ஏற்கனவே புறப்பட்டு விட்டார். மத்தியஸ்த ஊழியம் சிங்காசனத்திலிருந்து முடிவடைந்து விட்டிருந்தது. நாம் விவரித்து காண்பித்தபடி பலிப்பொருளாகிய மீட்பின் இனத்தான் ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் முன்னே வருகிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ரத்தம் தோய்ந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவருடைய கரத்தில் இருந்த புஸ்தகத்தை எடுத்து விட்டார். அங்கனமாயின் காலம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அவர் தாம் மீட்டுக் கொண்டவர்களை பெற்றுக் கொள்ள வருகிறார். ஆமே, அது எனக்கு ஒருவித உணர்ச்சியை உண்டாக்குகிறது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது என்று யோவான் கூறுகிறான் என்று நாம் இப்பொழுது காண்கிறோம். இயற்கை யாவுமே தடை செய்யப்படுகின்றன. புரிகின்றதா? தேவன் பிணியாளிகளை குணமாக்குவது, குருடரின் கண்களை திறப்பது போன்ற பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். மகத்தான கிரியை செய்கிறார். இப்பொழுது இயற்கை யாவும் குப்புற விழுவதை நாம் காண்கிறோம். என்ன நிகழ்ந்தது என்பதை கவனியுங்கள். பூமி அதிர்ச்சி, சூரியன் கருக்கின்றது, சந்திரன் ஒளியை கொடாமல் போகின்றது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுகின்றன, ஆறாம் முத்திரை உடைக்கப்படும் போது இவை அனைத்தும் சம்பவிக்கின்றன. ஏன்? ஐந்தாம் முத்திரையின் கீழ் காணப்பட்ட ஆத்துமாக்களை குறித்து அறிவிக்கப்பட்ட பிறகு இது சம்பவிக்கின்றது. பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்களும் முடிவுற்றனர். பாருங்கள், இவை நிகழும் தருணம் மிக அருகாமையில் உள்ளது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஏனெனில் சபையானது எடுத்துக் கொள்ளப்படுவதற்கென சற்று ஏறக்குறைய ஆயத்தமாயிருக்கின்றது. ஆனால் இவை நிகழும் போது மனவாட்டி இங்கு இருக்க மாட்டாள் என்பது நினைவிருக்கட்டும். அவள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருப்பாள் என்பது நினைவிருக்கட்டும். அவள் உபத்திரவ காலத்தில் கடந்து போக வேண்டியதில்லை. சபையோ சுத்திகரிக்கப்படுவதற்கென உபத்திரவ காலத்தில் இவை சம்பவிக்கின்றன. ஆகவே சபையானது இவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும். மனவாட்டி அல்ல, அவர் தமது இருதயத்துக்கேற்ற மனவாட்டியை ஏற்கனவே அழைத்து சென்று விட்டிருப்பார். ஆமையா, அவர் அவளை மீட்டுக் கொண்டார். ஒரு மனிதன் தன் மனவாட்டியை தெரிந்து கொள்வது போன்று அவரும் அவளை தாமாகவே தெரிந்து கொண்டார். புரிகின்றதா? இப்பொழுது அந்த பூமி அதிர்ச்சி. இப்பொழுது நாம் வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். நான் விரும்புவதோ, உங்களிடம் காகிதமும் பென்சிலும் இருக்கிறதா? எனக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த செய்தி அடங்கிய உள்நடக்களை நீங்கள் வாங்கவில்லை என்றால் நான் கூறும் வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வேத வாக்கியங்களை நீங்கள் என்னுடன் சேர்ந்து படிக்க நான் விரும்புகிறேன். மீட்பின் புஸ்தகத்தின் ஆறாம் முத்திரையின் கீழ் அடங்கியுள்ள மகத்தான நிகழ்ச்சிகளையும் ரகசியங்களையும் குறித்து நாம் வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு படிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இவை யாவும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாம் முத்திரையின் ரகசியங்கள் ஒரு பெரிய புத்தகத்தில் அடங்கியுள்ளது. ஆறு சுருள்கள் ஒன்றாக சுருட்டப்பட்டுள்ளன. அது மீட்பின் புஸ்தகம் முழுவதையும் அவிழ்க்கிறது. அந்த விதமாகவே முழு பூமியும் மீட்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை யாரும் வாங்காமற் போனால் சர்வ சிருஷ்டியும் அழிந்துவிடுமே என்று கருதியே யோவான் அழுதான். அவள் மூல அணுக்களாகவும் ஆகாய வெளிச்சமாகவும் மாறி சிருஷ்டியாகவே இருக்க முடியாது. இயலுலக அண்டத்துக்குரிய ஒளியோ சிருஷ்டிப்போ எந்த நபரோ ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் ஆதாம் அப்புஸ்தகத்தின் மேலுள்ள உரிமையை இழந்து போனான். அவன் தன்னுடைய மனைவிக்கு செவி கொடுத்ததினால் அதை இழந்து போனான். அவளோ தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சாத்தானின் விவேகத்திற்கு செவி கொடுத்தாள். புரிகின்றதா? அந்த புஸ்தகம் இழக்கப்பட்டது. ஆதாம் உரிமையை இழந்த போது அப்புஸ்தகம் ஏவாளை சோதித்த சாத்தானின் மாசுபடிந்த கரங்களை அடையவில்லை. அது சிருஷ்டி கர்த்தரான மூல சொந்தக்காரரின் கரங்களை அடைந்தது. எந்த ஒரு உரிமை பத்திரமும் அவ்வாறே மூல சொந்தக்காரிடம் செல்ல வேண்டும். அவர் அப்புஸ்தகத்தை தம் கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு கிரயம் உண்டு, அதுதான் மீட்பாகும். அந்த புஸ்தகத்தை மீட்பதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அதை யாராலும் செலுத்த முடியவில்லை. எனவே அவர் மீட்பின் இனத்தாரை குறித்த தம் சொந்த சட்டத்தை வகுத்தார். அவர்களால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த ஒரு மனிதனும் இனச்சேர்க்கையின் மூலமாக இச்சையினால் பிறந்தவனானதால் அவர் சாத்தானும் ஏவாளும் செய்த மூலப்பாவத்தில் இருக்கிறார். ஆகவே அவ்விதம் பிறந்த மனிதன் கிரயத்தை செலுத்த முடியாது. அவரிடத்தில் ஒன்றுமில்லை. எந்த பரிசுத்த போப்பாண்டவரும் குருவானவரும் வேதசாஸ்திரம் பட்டம் பெற்ற பண்டிதரும் அதற்கு பாத்திரமானாக இல்லை. ஒரு தேவதூதன் கிரயத்தை செலுத்த முடியாது. ஏனெனில் அது ஒரு இனத்தானாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு மனிதனாக வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தேவனே கன்னிப்பிறப்பினூடாக மனிதனாக அவதரித்து இனத்தானாகி தம் ரத்தத்தை சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் யூதனின் ரத்தம் அல்ல, அல்லது புறஜாதியானின் ரத்தம் அல்ல, அது தேவனுடைய ரத்தமாகும். புரிகின்றதா? தேவனுடைய ரத்தத்தின் மூலம் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் கூறுகிறது. ஒரு குழந்தை அதன் தகப்பனாரின் ரத்தத்தை பெறுகின்றது. ஆணின் மூலமாகவே ஹீமோக்ளோபின் உண்டாகிறது என்று நாம் அறிந்துள்ளோம். ஒரு பெட்டைக்கோழி முட்டையிடுகின்றது. சேவல் அதனுடன் சேராமல் அது முட்டையிட்டால் அந்த முட்டை பொறிக்காது. ஏனெனில் அதில் ஜீவன் இல்லை. அவ்வாறே ஒரு பெண் முட்டையை சுமக்கும் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறாள். ஆனால் ஜீவனை அளிக்கும் கிருமியோ ஆணிடமிருந்தே வருகின்றது. இயேசுவின் பிறப்பில் தேவரே ஆணின் பாகத்தை ஏற்றார். ஆகையால் தான் மேலே இருக்க வேண்டியது கீழே உள்ளது என்றும் பெரியதென்பது சிறியதாக இருக்கிறது என்றும் நான் கூறுவதுண்டு. மகத்தான தேவன் ஒரு நுண்ணிய கிருமியாக கன்னியின் வயிற்றில் புகுந்து தம்மை சுற்றிலும் இரத்த அணுக்களையும் இரத்தத்தையும் உண்டாக்கினார். கலப்பற்றவராய் இனச்சேர்க்கைக்கு அப்பாற்பட்டவராக பூமியில் பிறந்து வளர்ந்தார். அவர் மாம்சத்தில் நமது இனத்தானாக தோன்றி தமது ரத்தத்தை சிந்தினார். அவரே மீட்பின் இனத்தானாயிருந்தார். அவர் தமது ரத்தத்தை எவ்வித கிரயமின்றி அழித்து நம்மை மீட்டார். அவர் அபிதம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நம்மை மீட்பதற்கென்று அவர் தாமே அதை இலவசமாக கொடுத்தார். பிறகு அவர் தேவனுடைய வலிமிடத்திற்கு செல்கிறார். அங்கு காத்திருக்கிறார். அதே வேளையில் தேவன் மீட்பின் புஸ்தகத்தை தம் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் பலிபீடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே அந்த ஆட்டுக்குட்டியானவர் மீட்பதற்கு இருக்கின்றார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கனம் இருக்க மரியாள் அல்லது யோசேப்பு அல்லது அழிந்து போகக்கூடிய வேறெந்த மனிதனும் மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்ல துணிவப்படி உண்டாகிறது. ரத்தமின்றி அங்கு யாரும் மத்தியஸ்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமையா, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்த ஒருவரே அவர்தான் கிறிஸ்து இயேசு. அதைத்தான் வேதம் கூறுகின்றது. கடைசி ஆத்மா மீட்கப்படும் வரைக்கும் அவர் அங்கு நின்று கொண்டிருந்து அதன் பின்னர் தாம் மீட்டுக் கொண்டவர்களை உரிமையாற்றிக் கொள்ள அவர் புறப்பட்டு வருவார். ஓ, என்ன மகத்தான பிதாவாக அவர் இருக்கிறார். எந்த ஒரு வார்த்தையும் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் மூலம் நிலைவரப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி கூறியுள்ளேன் என்று இப்பொழுது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேத வாக்கியத்துடன் வேறொன்று இணைந்து போகாவிடில் உங்களால் ஒன்றையுமே நிரூபிக்க இயலாது. புரிகின்றதா? பாருங்கள், உதாரணமாக நான் யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் என்னும் வேத வாக்கியத்தையும் நீ போய் அந்தபடியே செய்யும் வேத வாக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை ஒன்றோடு ஒன்று இணைக்க முடியாது. புரிகின்றதா? ஏனெனில் அவை மற்ற வேத வாக்கியங்களுடன் பொருந்தாது. ஆறாம் முத்திரையின் கீழ் அடங்கியுள்ள ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உடைத்துக் கொடுத்த போது அதை நான் புரிந்து கொண்டேன். இன்றைய வேத வகுப்பில் வித்தியாசமான ஒன்றை நான் அளிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏனெனில் நான் பேசுவதை கேட்ட நீங்கள் சலிப்படைந்திருக்க வகை உண்டு. ஆகையால் இன்றைக்கு வேறு விதமாக அதை நடத்தலாம் என்று நான் எண்ணியிருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இந்த மகத்தான சம்பவம் இந்த ரகசிய புஸ்தகமாகிய மீட்பின் புஸ்தகத்தில் முத்திரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் தமது கரத்தில் வைத்துள்ளார். அதை உடைத்து தரப்போகிறார். இப்பொழுது மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். கிறிஸ்துவே வேதாகமம் முழுமைக்கும் ஆக்கியோர், அதை யாவருமே அறிவர். இந்த 24 அதிகாரத்தில் அவர் அவருடைய பேச்சு அல்லது அவரது பிரசங்கம் யூத ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். சரி, இப்பொழுது நீங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தையும் உங்கள் வேதாகமத்தில் இவ்விதம் திறந்து இங்கே வைத்துக் கொண்டு ஒன்றோடு ஒன்றை இங்கே ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது இதை கவனியுங்கள், இது எவ்விதம் உள்ளது என்பதை நீங்கள் காணலாம். ஒன்றில் ஆட்டுக்குட்டியானவர் அடையாளங்களின் மூலம் வார்த்தையில் சித்தரிப்பதை வேறொன்றில் வெளிப்படையாக அறிவிக்கிறார். அதை முற்றிலும் அப்படியே செய்வதால் அது சரி என்கிறது. ஒன்றில் என்ன நிகழும் என்பதை கூறுகின்றார், மற்றொன்றில் அது நிகழ்கின்றது. பாருங்கள், அது பரிபூர்ண ரூபகாரப்படுத்துதல் ஆயிருக்கிறது.
Of St. Matthew and Revelation 6 and compare the 24th chapter of Matthew.
நாம் இப்பொழுது பரிசுத்த மத்தேயும் 24 அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போமாக. மத்தேயு 24 அதிகாரத்தில் கூறப்பட்டவை உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கும் ஒன்று என்பதை வேத பண்டிதர் யாவருமே அறிவர். நாம் பார்ப்போம், அது அப்படியானால் இப்பொழுது அவ்வாறே 6 முத்திரையும் நியாய தீர்ப்பின் முத்திரையா இருக்கிறது என்று நாம் அறிவோம். அது நியாய தீர்ப்பின் முத்திரை என்பது முற்றிலும் சரியானதாகும். இப்பொழுது அந்திகிறிஸ்து குதிரைகளின் மேல் சவாரி செய்வதை நாம் கண்டோம். பின்னர் சபையானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சபையின் காலம் முடிவடைந்து அது மேலே செல்கின்றது. அதன் பின்பு உயிர் தியாகம் செய்த யூதர்களை நாம் பலிபீடத்தின் கீழே கண்டோம். இப்பொழுது நியாய தீர்ப்பு இங்கே இந்த ஜனங்களின் மேல் விழுகின்றது. இந்த உபத்திரவ கால நியாயத்தீர்ப்பின் மூலம் 144,000 யூதர்கள் மீட்கப்படுகின்றனர். இவர்கள் யூதர்களே என்றும் புறஜாதிகள் அல்லவென்றும் நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பித்தேன். இவர்களுக்கும் மனவாட்டிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இது நிகழும் போது மனவாட்டி ஏற்கனவே எடுக்கப்பட்டிருப்பாள் என்று நாம் கண்டோம். ஆகையால் இவர்களை வேறெங்கும் நீங்கள் பொருத்த முடியாது. மனவாட்டி மறுபடியும் 19 அதிகாரம் வரையில் திரும்பி வருகிறதில்லை. இப்பொழுது கவனியுங்கள், 6 முத்திரை வார்த்தையின் முத்திரையாகிய நியாயத்தீர்ப்பின் முத்திரையாயிருக்கிறது. இப்பொழுது நாம் இங்கே பரிசுத்த மத்தேயு 24 அதிகாரத்தை படிக்க ஆரம்பிப்போம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை அளிக்க விரும்புகிறேன், அதை கண்டுபிடிக்க நான் வேதத்தை பார்த்தேன். இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 24 அதிகாரம் 1-3 வசனங்களை படிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்பொழுது 3 வசனம், பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்பொழுது இம்மூன்று வசனங்களுடன் நாம் தற்பொழுது நிறுத்திக் கொள்வோம். இந்த 3 வசனங்களும் சரியாக கிபி 30 வருடம் ஏப்ரல் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை என்று சம்பவித்தது. முதல் 2 வசனங்கள் கிபி 30 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4 தேதி என்று பகலில் நிறைவேறியது. 3 வசனம் அதே நாள் சாயங்காலம் நிகழ்ந்தது. புரிகின்றதா? அவர்கள் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் இயேசுவிடம் வந்து, இது என்ன, அது என்ன, இந்த ஆலயத்தை பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, அது அற்புதமாக இல்லையா என்றனர். அதற்கு அவரோ, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அது இடிக்கப்பட்டு போகும் என்றார். அப்பொழுது அவர் அந்த மலையின் மீது சென்று உட்கார்ந்தார். பாருங்கள், அங்கே அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அது பிற்பகலாயிருந்தது. ஆகவே அப்பொழுது அவர்கள் அங்கே அவரிடம், சில காரியங்களை குறித்து நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கூறினார்கள். அவருடைய சிசராகிய யூதர்கள் அவரை 3 கேள்விகள் கேட்கின்றனர் என்பதை கவனிக்கவும். இப்பொழுது கவனியுங்கள், முதலாவதாக என்ன, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அதாவது ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இடிக்கப்படுவது, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, 2 கேள்வி, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. பாருங்கள், அங்கே 3 கேள்விகள் உள்ளன. இப்பொழுது அநேகர் இம்மூன்று கேள்விகளையும் வேறொரு காலத்துடன் பொருந்தும் தவறை செய்கிறார்கள். அவர் 3 கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாருங்கள், 3 வசனத்தின் கடைசி பகுதியை கவனியுங்கள். அடையாளம் என்ன? முதலாவதாக அவர்கள் அவரை தனியாக ஒலிவமலைக்கு அழைத்தார்கள். முதல் கேள்வியாக, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டனர். 2 கேள்வியோ, உமது வருகையின் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. 3 கேள்வி, பாருங்கள், அங்கே மூன்று வித்தியாசமான கேள்விகள் கேட்கப்பட்டன. இப்பொழுது நீங்கள் வேதத்தை திருப்பி இக்காரியங்களை குறித்து இயேசு எவ்விதம் கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். ஓஹோ, இது மிகவும் அழகாக உள்ளது. நான் அதை பெறுகிறேன். நாம் அந்த இரவு அதற்கு எந்த வார்த்தை கூறினோம்? வெளிப்பாட்டிலிருந்து வருகின்ற ஊக்குவிக்கப்படுதல். கவனியுங்கள், இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் முத்திரைகளில் உள்ள முதலாம் முத்திரைக்கு திருப்புவோம். இந்த முதல் கேள்வியை முதல் முத்திரையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். சபை காலங்களையும் மற்றவற்றையும் நாம் சரியாக ஒப்பிட்டது போல இவ்விதம் ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு கேள்வியுடன் ஒத்துப்போகின்றா என்று பார்ப்போம். அவ்விதம் அவை ஒத்துப்போனால் முத்திரையின் ரகசியங்கள் பரிபூர்ணமாக நமக்கு வெளியாகிவிட்டன என்று அர்த்தமாகிறது. கவனியுங்கள், அவர் அவர்களுக்கு பதிலளித்தார். இப்பொழுது முதலாவதாக நாம் படிக்க இருப்பது அவர் பதிலளிக்க ஆரம்பிக்கிறார். அதை இப்பொழுது நாம் முத்திரையுடன் ஒப்பிடப் போகிறோம். இப்பொழுது கவனியுங்கள், முதலாம் முத்திரை இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:1-2 உள்ளது. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 6:1-2 படிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த நபர் யார் என்று நாம் பார்த்தோம். அண்டிகிறிஸ்து. மத்தேயு 24:4-5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதை பாருங்கள், அண்டிகிறிஸ்து, அதுதான் உங்கள் முத்திரை. புரிகின்றதா? பாருங்கள், அவர் அதை குறித்து இங்கு பேசியுள்ளார். முத்திரை திறக்கப்படும் போது இங்கே அது வெளிப்படுகின்றது. அதுவே வெளிப்படுகின்றது. மிகவும் பரிபூர்ணமாய் பொருந்துகிறது. இப்பொழுது இரண்டாம் முத்திரை, மத்தேயு 24:6. வெளிப்படுத்தல் 6:3-4. மத்தேயு 24:6 இப்பொழுது கவனிப்போம். அது என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. சரி, இரண்டாம் முத்திரையை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 6:3-4. அவர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவருக்கு, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துப் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பரிபூர்ணமாக சரியாக பொருந்துகின்றது. ஓ, வேத வாக்கியங்களுக்கு வேத வாக்கியங்களே பதிலளிப்பதை நான் விரும்புகிறேன். நீங்களும் அதை விரும்புகின்றீர்கள் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் தாமே இவை யாவற்றையும் எழுதினார். ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தி தரக்கூடியவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் மூன்றாம் முத்திரையை கவனிப்போம். இப்பொழுது இது பஞ்சமாய் உள்ளது. இப்பொழுது மத்தேயு 24:7-8 நாம் பார்ப்போம். நாம் மத்தேயு 7:8 எடுப்போமாக. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்கள், நாம் இப்பொழுது சரியாக வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:3. இப்பொழுது நாம் மூன்றாவது முத்திரையை திறக்கப் போகிறோம். அது வெளிப்படுத்தல் 6:5-6 காணப்படுகின்றது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 வாற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்கள், பஞ்சம். மூன்றாம் முத்திரையில் இயேசு சொன்னதே கூறப்பட்டுள்ளது. சரி, 4 முத்திரை, கொள்ளை நோய்களும் மரணமும். மத்தேயு 24, நாம் 8:7-8 படிப்போம். அது 4 முத்திரையின் பேரில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். சரி, இப்பொழுது நான் இங்கு என்ன வாசித்தேன்? நான் ஏதாவது தவறாக வாசித்தேனா? ஆம், நான் அதை குறித்து வைத்துள்ளேன். ஆம், நாம் அதை அங்கே காணலாம். இப்பொழுது நாம் அதை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்ப்போம். சரி ஐயா, இப்பொழுது 4 முத்திரையை குறித்து நாம் 7 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 6:7-8 உள்ளது. இப்பொழுது நாம் மத்தேயு 24:7-8 பார்ப்போம். சரி, இப்பொழுது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நாம் அங்கே வாசித்தபடி இப்பொழுது நான்காவது முத்திரை, நான்காம் முத்திரை 7:8 துவங்கியது. இப்பொழுது இது மற்றது. அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கிர நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இப்பொழுது பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் அதை தவறாக எழுதி வைத்திருக்கிறேன். ஆம் ஆம், இப்பொழுது சற்று ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 7-8 வசனங்கள். இப்பொழுது மத்தேயு 24 அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்ப்போம். நாம் இப்பொழுது பார்ப்போம், நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அது மூன்றாவது முத்திரை அல்லவா? மத்தேயு 24 அதிகாரம் 7-8 வசனங்கள். என்னை மன்னிக்கவும், இப்பொழுது அது மழையை குறித்து இல்லை, பஞ்சம் என்பதை திறந்து காண்பிக்கிறது. சரி, இப்பொழுது பஞ்சம் மரணம். ஆமையா, நாம் இப்பொழுது 7-8 வசனங்களுக்கு செல்கிறோம். இப்பொழுது அது நான்காவது முத்திரையாகும். நான்காம் முத்திரை எங்குள்ளது என்று நாம் பார்ப்போம். அவர் நான்காம் முத்திரையை உடைத்த போது நான்காவது முத்திரை, ஆம், அது மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்பவர் மரணமாகும். புரிகின்றதா? நான் பார்த்தபோது இதோ மங்கிர நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டகத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவியாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை குறை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பாருங்கள், அது மரணமாகும். இப்பொழுது ஐந்தாம் முத்திரை, மத்தேயு 24 அதிகாரம் 9-13 வரை. இதை சரியாக குறித்து வைத்துள்ளேனா என்று நான் மறுபடியும் பார்க்கட்டும். பாருங்கள், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். அங்கே பாருங்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்பொழுது நாம் ஐந்தாவது முத்திரையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற இரவு நாம் ஐந்தாம் முத்திரை குறித்து சிந்தித்தோம். அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள் போன்றவை. இப்பொழுது ஐந்தாம் முத்திரையை கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 6:9-11 வசனங்கள் வரை. இப்பொழுது அந்த ஒன்றை நாம் வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 9-11 வசனங்கள் வரை பார்ப்போம். அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அங்கேயும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது ஐந்தாம் முத்திரையில் கொலை செய்யப்படுபவர்களை நாம் காண்கிறோம். மத்தேயு 24:9-13 வசனங்கள் அதையே உரைக்கின்றன. அது கொலை செய்யப்பட்டவர்கள் என்பதையும் கூட நாம் கண்டோம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், அதே முத்திரை திறக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் 6 முத்திரைக்கு வருவோம். அதையே நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 29-30, 24 அதிகாரம் 29-30 வசனங்களை பார்ப்போம். இதோ நாம் படிப்போம். இதனுடன் நாம் வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 12-17 வரை உள்ள வசனங்களை படிக்க போகிறோம். இதைத்தான் நாம் ஆரம்பத்தில் படித்தோம். கேளுங்கள், இதுதான் இயேசு மத்தேயு 24 அதிகாரம் 29-30 வசனங்களில் கூறியுள்ளார். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே என்ன? அப்பொழுது இந்த உபத்திரவ காலம், இந்த தற்காலிக உபத்திரவ காலம் இங்கே அவர்கள் அதனுள் பிரவேசித்தனர். பாருங்கள், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் 6 முத்திரையை இங்கே வெளிப்படுத்தி படிப்போம். அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது, புரிகின்றதா? சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். எவ்வளவு பரிபூர்ணமாக பொருந்துகின்றது. இயேசு மத்தேயு 24:29 என்ன சொன்னார் என்பதை திருப்பி பார்த்து கவனியுங்கள். ஏக்மனின் விவகாரம் போன்றவை. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்பொழுது கவனியுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பர். பாருங்கள், இயேசு மத்தேயு 24 கூறியதும் 6 உத்தரை திறக்கப்பட்ட போது இங்கே வெளிப்படுத்துபவன் கண்டதும் ஒன்றாகவே இருக்கிறது. இயேசு உபத்திரவ காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். புரிகிறதா? அவர்கள் இயேசுவை நோக்கி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்றும், தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாதபடி எப்பொழுது இடிக்கப்படும் என்றும் கேட்கின்றனர். அதற்கு அவர் விடையளித்தார். அடுத்தபடியாக அவர் கேட்டார், அங்கே இரத்த சாட்சிகளின் காலம் வருகின்றது, இது நடக்கும் போது அந்திகிறிஸ்து எப்பொழுது எழும்புவான் என்றும், அவன் எப்பொழுது தேவாலயத்தில் உட்காருவான் என்றும் கூறினார். தானியேல் புத்தகத்தில் வரப்போகும் அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பாகத்தை நாம் இப்பொழுது படித்தால் நலமாயிருக்கும். வேதத்தை படித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அது தெரியும். அவன் என்ன செய்வான்? அவன் அன்றாட பலிகளை எடுத்து போடுவான். அச்சமயத்தில் என்னவெல்லாம் நடைபெறும் என்பது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் கூட அதை வலியுறுத்தியுள்ளார். அவர் பாழாக்கும் அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று கூறியுள்ளார். அது என்ன? தேவாலயம் சுட்டரிக்கப்பட்ட பின்னர் அந்த இடத்தில் ஓமரின் மசூதி நின்றது. அவர் மேலும், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போ கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், ஏனெனில் மிகுந்த உபத்திரவம் அப்படி உண்டாயிருக்கும் என்று கூறினார். நீங்கள் பாருங்கள், இவை யாவும் நிறைவேறும் 6 உத்தரை திறக்கப்படும் இச்சமயத்தில் இதுவரையிலும் அசைந்து வந்த இது சரியென நிரூபிக்கப்படுகின்றது. இயேசு 7 முத்திரையை குறித்த போதகத்தை ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். நாளை இரவு 7 முத்திரையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது இங்கேயும் இல்லை, கவனியுங்கள். அதன் பின்னர் அவர் உடனே ஊமைகளை சொல்ல தொடங்கி விடுகிறார். அவ்வாறே யோவானும் 7 முத்திரையை விவரிக்காமல் விட்டுவிடுகிறான். ஏழாவது, கடைசியான 7 முத்திரை ஒரு மகத்தான காரியமாயிருக்கும். புரிகின்றதா? அது இங்கு எழுதப்படவும் இல்லை. இயேசுவும் யோவானும் இருவருமே 7 முத்திரையை விட்டுவிட்டனர். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று என்று மாத்திரம் அவன் கூறுகிறான். ஆனால் இயேசு அதை குறித்து ஒரு வார்த்தையும் கூட சொல்லவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்படுத்தல் 6:12 வசனத்தில் 6 முத்திரை உடைக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 முத்திரை போன்று 6 முத்திரை உடைக்கப்படும் போது அதை அறிவிக்க அங்கு ஒரு ஜீவன் இல்லை. ஏன்? இவை சுவிசேஷ கால முடிவு பெற்ற பின்னர் உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கின்றன. இந்த 6 முத்திரை உபத்திரவ காலத்தை வர்ணிக்கிறது. மனவாட்டி அப்பொழுது ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பார். புரிகிறதா? அதை அறிவிக்க ஒரு ஜீவனும் அங்கு இல்லை. அது வெறுமன இப்பொழுது அச்சமயம் தேவன் சபையுடன் ஈடுபடுவதில்லை, ஏனெனில் அது இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கும். அவர் இப்பொழுது இஸ்ரவேலுடன் ஈடுபடுகிறார். பாருங்கள், இது மறுபக்கத்தில் நடைபெறுகிறது. அச்சமயம் வெளிப்படுத்தல் 11 கூறப்பட்டுள்ள 2 தீர்க்கதரிசிகளின் மூலம் பிரசங்கிக்கப்படும் ராஜ்யத்தின் செய்தியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இஸ்ரவேல் ஒரு தேசம், தேவனுடைய ஊழியக்காரர் கொண்ட தேசம். ஆகவே அந்த வேளையிலே இஸ்ரவேலர் உள்ளே கொண்டு வரப்படும் போது அது ஒரு தேசிய விவகாரமாயிருக்கும். இஸ்ரவேல் ராஜ்யத்தின் காலத்தில் தாவீதின் குமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ராஜ்யத்தின் காலத்தில் ஆளுகை செய்வார். எனவேதான் அந்த ஸ்திரீ தாவீதின் குமாரனே என்று இயேசுவை கூப்பிட்டார். தாவீதுக்கு அவர் தாவீதின் குமாரனாவார். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி அவன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவதாக தேவன் தாவீதுக்கு வாக்குத்தம் செய்திருந்தார். அது நித்தியமான சிங்காசனமாயிருக்கும். பாருங்கள், அதற்கு முடிவே இராது. அதற்கு முன் அடையாளமாக திகழவே சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினான். ஆகவே இயேசு இங்கே அவர்களிடம் அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி அழிக்கப்படும் என்று அவர்களிடத்தில் கூறினார். ஆனால் இங்கே அவர் அவர்களிடத்தில் என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர் திரும்ப வரப்போகிறார். நீர் எப்பொழுது வரப்போகிறீர்? நான் வரும் முன்பு இவையாவும் சம்பவிக்கும். இப்பொழுது அவைகள் இங்கு இருக்கின்றன. நாம் இப்பொழுது உபத்திரவ காலத்தின் நேரத்தில் இருக்கிறோம். நினைவிருக்கட்டும், பூமியில் ராஜ்யபாரம் நிறுவப்படும் போது, இப்பொழுது நான் கூறப்போவது உங்களுக்கு சற்று அதிர்ச்சி அளிக்கலாம். இதை குறித்து உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்குமானால், இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திராவிட்டால் அதை என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆயிரம் வருட அரசாட்சியின் போது இஸ்ரவேல் ஒரு நாடாக இருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் ஒரு நாடாக அப்பொழுது இருக்கும். ஆனால் மணவாட்டியோ அரண்மனையில் இருப்பாள். அவள் இப்பொழுது ஒரு ராணியாக இருப்பாள். அவளுக்கு கல்யாணம் முடிந்திருக்கும். பூமியில் உள்ள அனைவரும் எருசலேம் பட்டணத்துக்கு தங்கள் மகிமையை கொண்டு வருவார்கள். அதன் கதவுகள் இரவில் அடைக்கப்படாது, ஏனெனில் ராக்காலம் என்பது அப்பொழுது இருக்காது. புரிகின்றதா? கதவுகள் எப்பொழுதும் திறமுண்டிருக்கும். பூமியில் உள்ள ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் இப்பட்டணத்துக்கு கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரம். ஆனால் மணவாட்டியோ ஆட்டுக்குட்டியானவருடன் அங்கே
இருப்பாள்.
இது உங்களுக்கு புரிகின்றதா? மணவாட்டி திராட்சை தோட்டத்தில் பணிபுரிய மாட்டாள். இல்லையா, அவள் மணவாட்டியா இருக்கிறாள். அவள் ராஜாவுக்கு ராணியாக இருக்கிறாள். அங்கே வெளியில் மற்றவர்கள் தான் அப்பொழுது வேலை செய்வார்கள். அந்த தேசம் மணவாட்டி அல்ல. ஆமேன். இப்பொழுது இந்த செய்தியாளர்களை, வெளிப்படுத்தல் 12 புறப்பட்டுள்ள இந்த செய்தியாளர்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள். அவர்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் செய்வார்கள். புரிகின்றதா? பரலோக ராஜ்யமானது நிறுவப்பட இருக்கின்றது. அதுதான் தம் ஜனங்களாகிய யூதர்களுக்கு வாக்குத்தம் செய்யப்பட்ட தானியேலின் 70 வாரத்தின் கடைசி 3.5 வருட காலமாகும். தானியேலின் 70 வாரத்தின் கடைசி பாகம் இதுவே என்று நிரூபிக்க வேண்டுமாயின், அதை குறித்த ஒரு கேள்விக்கு நாளை நான் பதிலளிப்பேன். பாருங்கள், இப்பொழுது 70 வாரங்கள் வாக்குத்தம் செய்யப்பட்டது. அது 7 வருடங்களாகும். 7 வாரங்களின் மத்தியில் மேசியா சங்கரிக்கப்படுவார். அவர் 3.5 வருட காலம் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜனங்களுக்காக பலி செலுத்தப்படுவார். இன்னும் இஸ்ரவேலுக்கு 3.5 வருட காலம் நியமிக்கப்பட்டுள்ளது. மேசியா சங்கரிக்கப்படும் போது யூதர்கள் குருடாக்கப்பட்டபடியால் அவரை மேசியா என்று அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆகவே அப்பொழுது மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்னர் சுவிசேஷமும் கிருபையின் காலமும் புறஜாதிகளுக்கு வருகின்றது. அப்பொழுது தேவன் இங்கொருவர் அங்கொருவராக மற்றும் இங்கொருவர் அங்கொருவராக ஒவ்வொரு காலத்திலும் தெரிந்தெடுத்து அந்தந்த காலத்துக்கென்று நியமிக்கப்பட்ட செய்தியாளர்களின் கீழ் அவர்களை கொண்டு வருகிறார். இங்கொருவர் அங்கொருவராக மற்றும் இங்கொருவர் அங்கொருவராக அவர்களை செய்தியாளர்களின் கீழ் கொண்டு வருகிறார். ஆகவே முதலாம் செய்தியாளனை அவர் அனுப்பினார். அவன் பிரசங்கித்தான். அப்பொழுது ஒரு எக்காலம் முடங்கிறது. அதை பற்றி சற்று கழித்து சிந்திப்போம். ஆகவே இப்பொழுது எக்கால துணி போரை அறிவிக்கிறது. எக்காலம் எப்பொழுதுமே யுத்தத்திற்கு அறிகுறியாய் உள்ளது. அந்த செய்தியாளன், அந்த மணி நேரத்துக்குரிய செய்தியாளன், அந்த தூதன் பூமியின் மேல் வந்தான். லூத்தரை போன்று, நாம் பேசிய எல்லா செய்தியாளர்களையும் போன்று. அவன் என்ன செய்கிறான்? அவன் வந்தவுடன் ஒரு முத்திரை திறக்கப்பட்டு வெளிப்படுகிறது. எக்காலம் துணிக்கப்பட்டு போர் அறிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அந்த செய்தியாளன் மறிக்கிறான். அவன் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களை அவன் முத்தரிக்கிறான். அவர்கள் உள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அதை புறக்கணித்தவர் மீது வாதை விழுகின்றது. புரிகின்றதா? அதன் பின்பு அவர்கள் ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நாம் இவர்களை குறித்து ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதன் பின்னர் வேறொரு சபையின் காலத்தில் மற்றொரு வல்லமை அந்திகிறிஸ்து அவனுடைய ஊழியத்துடன் புறப்பட்டு வரும்போது தேவன் தமது ஊழியத்துடன் அங்கு வருகிறார். பாருங்கள், அந்தி என்றால் எதிராக என்று பொருள்படும். இவ்விரண்டு வல்லமைகளும் ஒன்றாக சென்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காயின் பூமிக்கு வந்தபோது ஆபேலும் பூமிக்கு வந்தான். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தபோது யூதாசும் இங்கு வந்தான். கிறிஸ்து பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஏறக்குறைய அதே சமயத்தில் யூதாசும் பூமியிலிருந்து அகன்றான். பரிசுத்த ஆவி சபையின் மேல் விழுந்த அதே சமயத்தில் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் விழுந்தது. இக்கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்தி கிறிஸ்து அரசியல் போன்றவர்களின் மூலமாக தன் உண்மையான தன்மையை காண்பிக்கிறான். அந்தி கிறிஸ்து முழுவதுமாக கிரியை செய்யும் இச்சமயத்தில் தேவனும் முழுவதுமாக கிரியை செய்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். பாருங்கள், இவைகள் சரியாக ஒன்றாக செல்வதை கவனியுங்கள். இவ்விரண்டும் இணையாக சென்று கொண்டே இருக்கின்றன. காயினும் ஆபேலும் பாருங்கள், நோவாவின் பேழையில் காகமும் புறாவும், யூதாசும் இயேசுவும், இப்படி தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. இங்கே மோவாப் இஸ்ரவேல் இரண்டும் இருக்கின்றன. மோவாப் ஒரு அஞ்ஞான தேசம் அல்ல, இல்லை ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தின அதே பலியையே அவர்களும் செலுத்தினார்கள். ஒரே தேவனுக்கு இருவரும் ஜபங்களை ஏறெடுத்தனர். அது முற்றிலும் சரியானதாகும். லோத்தின் குமாரத்திகளில் ஒருவர், அவள் தகப்பனாரின் மூலம் பெற்ற குமாரன் அவன்தான் மோவாப் என்பவன். அவன் மூலம் மோவாபிய சந்ததி தேசம் உண்டானது. மீட்கப்பட்ட அவர்களுடைய சகோதரனான இஸ்ரவேலை அவர்கள் கண்டபோது மோவாபியர் அடிப்படை தத்துவத்தை கொண்டவர்கள். அவர்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாயிருந்தனர். ஆனால் இஸ்ரவேலரோ ஒரு ஸ்தாபனமாயிருக்கவில்லை. அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் கூடாரங்களில் தங்கியிருந்தனர். ஆனால் மோவாபியருக்கோ கௌரவம் வாய்ந்தவர்களும் ராஜாக்களும் இருந்தனர். கள்ளத்தீர்க்கதரிசியாகிய பிலேயாமும் அவர்களுக்கு இருந்தான். அவர்கள் இதையெல்லாம் பெற்றிருந்தனர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கென பிரயாணம் செய்த அவர்கள் சகோதரராகி இஸ்ரவேலரை அவர்கள் சபிக்க முற்பட்டனர். இஸ்ரவேலர் மோவாபியரிடத்தில், உங்கள் தேசத்தின் வழியாக பயணம் செய்ய எங்களை அனுமதியுங்கள், எங்கள் மாடுகள் தண்ணீர் குடித்தாலும் புல்லை தின்றாலும் அதற்குரிய கிரயத்தை நாங்கள் செலுத்தி விடுவோம் என்று கூறினார்கள். மோவாபியரோ, இல்லை, இவ்வித எழுப்புதல் கூட்டங்களை நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது உண்மை. இங்கே எங்களை சுற்றி அப்படிப்பட்டவர்களை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டனர். மேலும் அவர்கள் என்ன செய்தனர் என்பதை கவனியுங்கள். அவர்கள் இஸ்ரவேல் உருவில் வந்து கள்ளத்தீர்க்கதரிசியாகிய பிலேயாமின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை பாபத்தில் விழுந்திட செய்தனர். இஸ்ரவேலர் மோவாபிய பெண்களை மணந்ததன் மூலம் விபச்சாரம் செய்தனர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கென இக்காலத்தில் பிரயாணம் செய்யும் நம்மையும் சாத்தான் அவ்வாறே பாவத்தில் விழுந்திட செய்கிறான். அவன் என்ன செய்தான்? கள்ளத்தீர்க்கதரிசி புராட்டஸ்டன்ட் சபைகள் அனைத்தையும் வரவழைத்து விவாகம் செய்து ஸ்தாபனங்களை உண்டாக்கினான். மோவாபியரின் காலத்தில் நடந்ததே மீண்டும் நடந்தது. ஆனால் அந்த பழைய சிறிய இஸ்ரவேலரோ அதை கடந்து சென்றனர். அவள் வனாந்திரத்தில் அநேக வருடங்கள் கழித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட முதியோர் அனைவரும் மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஆயினும் அவள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்தாள். ஆம், ஆம், யோர்தானை கடக்கும் முன்பு அவர்கள் அணிவகுத்து அவர்கள் ஒருவர் கரத்தை ஒருவர் கோர்த்துக் கொண்டு செல்வதை கவனியுங்கள். ஆஹா, அதை நான் மிகவும் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் இங்கேயே இப்பொழுதே அந்த காலத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், தானியேலின் 70 வாரங்களில் அடங்கியுள்ள 3.5 வருட காலத்தை பற்றி நான் கூறினேன். நாம் அதை கண்டறிந்தோம். அதை இன்னும் நான் விவரிக்க விரும்புகிறேன். ஏனெனில் இங்குள்ள சிலர் அதை நன்றாக கவனிக்கின்றனர். வேத போதகன் என்ற முறையில் நான் இதனை தெளிவாக்க விரும்புகிறேன். அந்த 70 வாரங்கள் வருவதை கவனியுங்கள். தானியேல் யூதர்களின் முடிவில் அந்த நேரமானது வருவதை தரிசனத்தில் காண்கிறார். 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த 70வது வாரத்தில் அதன் மத்தியில் மேசியா பலியாக சங்கரிக்கப்படுவார் என்று அவன் கூறினான். அவன் கூறியவாறு அது நிகழ்ந்தது. அதன் பின்பு தேவன் புறஜாதியுடன் தொடர்பு கொண்டு அவருடைய நாமத்திற்கென ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது முடிவு பெற்றவுடன் புறஜாதி சபை மனவாட்டி மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். ஆகவே அவர் அதை செய்த போது அந்த புத்தியில்லாத கன்னியை சபையானது மனவாட்டி மேலே சென்று விட்டால் சபையானது புறம்பான இருளில் தள்ளப்படுகின்றது. அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதே சமயத்தில் ஜனங்களின் மேல் உபத்திரவம் விழுகின்றது. உபத்திரவம் அவ்வாறு விழும்போது வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் கூறப்பட்ட 2 தீர்க்கதரிசிகள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களிடம் வருகிறார்கள். அவர்கள் 1260 நாட்கள் பிரசங்கிக்கின்றனர். புரிகின்றதா? ஒரு மாதத்தில் 30 நாட்கள் என உண்மையான நாட்காட்டியின் கணக்குப்படி அது 3 வருட காலமாகும். அதுதான் தானியேலின் 70வது வாரத்தின் கடைசி பாகம். 70வது வாரத்தின் கடைசி பாகம். பாருங்கள், தேவன் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடன் ஈடுபடுவதில்லை, இல்லை ஐயா. நமது சபையை சேர்ந்த ஒரு விலையேறப்பட்ட அருமை சகோதரன் என்னிடத்தில், நான் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று புசைக்க விரும்புகிறேன், அங்கு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்றார். ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு இப்பொழுது செல்ல வேண்டும், அவர்கள் சத்தியத்தை இப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள் என்றார். பாருங்கள், நீங்கள் அவிதம் செய்யக்கூடாது. நான் அங்கிருந்து யோசித்தேன், அந்த யூதர்கள் நல்லது, இது இயேசு மேசியாவா இருப்பாரானால் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அவர் செய்ய நான் காண வேண்டும். எங்கள் தீர்க்கதரிசிகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று கூறினர். என்ன ஒரு அமைப்பு! இதோ நான் போவேன் என்று நானும் எண்ணிக்கொண்டேன். நான் கைரோவுக்கு சென்று அங்கிருந்து இஸ்ரவேல் நாட்டிற்கு செல்ல பயணச்சீட்டை வாங்கினேன். ஆகவே நான் அங்கே அவர்கள் கேட்பார்களா என்று பார்க்கலாம், அவர்கள் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை கண்டால் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்க்கலாம் என்று எண்ணினேன். ஸ்டாக் ஹோம் சபையை சேர்ந்த லூயி பெத்ரூஸ் என்பவர் யூதர்களுக்கு லட்சக்கணக்கான வேதாக பிரதிகளை அனுப்பி வைத்தார். அந்த யூதர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் என்னும் படக்காட்சியில் கண்டிருப்பீர்கள். நான் அதை வைத்துள்ளேன். உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் புறப்பட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு இப்பொழுது ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி ஆலன்பி என்பவரின் காலத்தில் இங்கிலாந்து இஸ்ரேல் நாட்டுக்குள் படையெடுத்த போது அதை கைப்பற்றியிருந்த துருக்கியர் சரணடைந்தனர். உலக மகா யுத்தத்தின் வீழ்ச்சி என்னும் தலைப்பு கொண்ட புத்தகத்தின் 2 பகுதியில் அது காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து அந்நாட்டை இஸ்ரேலருக்கு அளித்தது. இஸ்ரேல் இப்பொழுது ஒரு தேசமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது அது ஒரு முழுமையான தேசமாக உள்ளது. அவர்களுக்கு சொந்த நாணயம், கோட்பாடுகள், கொடி, ராணுவம் இவை அனைத்தும் உள்ளன. பாருங்கள், இந்த யூதர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வருகிற போது முதலாவதாக அவர்கள் ஈரானுக்கு சென்று அங்கே அவர்களிடத்தில் கேட்டனர். அப்பொழுது அவர்கள் அவர்களிடத்தில் கூறினது என்னவென்றால், தாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், தங்களுடைய இடம் தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றனர். பாலஸ்தீனா தேசம் அங்குதான் அவர்கள் இருக்க வேண்டிய இடமாகும். ஆகவே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தை விட்டு வெளியே இருக்கும் வரை தேவனுடைய சித்தத்திற்கு புறமாக இருக்கிறனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல அது அவனுக்கு வாக்கு தத்தமாக அளிக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலர் ஆகாய விமானத்தில் செல்ல மறுத்துவிட்டனர். அவர்கள் அதை போன்ற ஒன்றை கண்டதே இல்லை. ஒரு வயோதிகர் ரபி இஸ்ரவேல் ஜனங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பும் போது கழுகின் சட்டைகளில் சுமந்து கொண்டு செல்லப்படுவர் என்று எங்கள் தீர்க்கதரிசி கூறியுள்ளார் என்று கூறினாரா? அதுதான் ஆகாய விமானம். இப்பொழுது அந்த நாடு வளர்ந்து கொண்டே வருகின்றது. அத்திமரம் துளிர்விட்டு வளர தொடங்கிவிட்டது. ஆமே, தாவீதின் அருமுறை கொண்ட கொடி மறுபடியும் அந்நாட்டில் பறக்கின்றது. புறஜாதியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அது அழிவால் நிரம்பி உள்ளது. உபத்திரவ காலம் மிகவும் அருகாமையில் உள்ளது. ஆகவே சரியாக இங்கே முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. சபையும் பறந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறது. அவள் சென்றவுடன் உபத்திரவ காலம் தொடங்கும். அப்பொழுது தேவன் கீழே வந்து அங்கிருந்து 144,000 பேரை வெளியே எடுத்துக் கொள்வார். ஆமேன். அது பரிபூர்ணமாய் உள்ளது. முத்திரைகள் திறக்கப்படுவதன் மூலம் இது எந்த காலத்தில் சம்பவிக்கின்றது என்பதை அறியலாம். இப்பொழுது இது ஜனங்களுக்கு அளிக்கப்படும் கடைசி 3 வருட காலமாகும். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இந்த கடைசி 3 வருட காலத்தில் தேவன் 144,000 யூதர்களை அழைப்பார். பாருங்கள், அவர் இன்னமும் அவர்களுடன் ஈடுபட தொடங்கவில்லை. அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இப்பொழுது இல்லை. தீர்க்கதரிசியை தவிர வேறு யாரையும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஆதலால் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க போகிறார்கள். ஆமையா, அவ்வளவுதான். அவர்கள் அதனோடு தரித்திருக்க வேண்டும் என்று தேவன் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு கூறியுள்ளார். மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிறான். தீர்க்கதரிசிக்கு செவி கொடாதவன் ஜனங்களின் மத்தியில் இருந்து அறுப்புண்டு போவான். அது உண்மை. ஆகவே நீங்கள் பாருங்கள், அவர்கள் கண்கள் கூழாக்கப்படாமல் இருந்தால் அவரை எளிதில் கண்டுகொண்டிருப்பார்கள். அவர்கள் கூழாக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் குறி சொல்கிறவன் பெயல் சபூல் என்றும் அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமரட்டும், அவன் ஒன்றுமில்லை என்றும் கூறினர். புரிகின்றதா? பாவம், அந்த ஜனங்கள் கூழாக்கப்பட்டனர். ஆகவேதான் அவர்கள் ஏக்மன் போன்றவரால் கொல்லப்பட்டனர். உட்பிரவேசிக்கு அவர்களுக்கு உரிமை இருந்தது. ஆனால் நம்மை தெரிந்து கொள்வதற்கென அவர்கள் சொந்த பிதாவே அவர்களை கூழாக்க வேண்டியதாக இருந்தது. அது வேதத்தில் காணப்படும் மிக பரிதாபமான ஒரு செயலாகும். யூதர்கள் தங்கள் சொந்த பிதாவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று கூக்கரிடும் காட்சியை பாவனை செய்து பாருங்கள். அவர்களுடைய சொந்த தேவன் ரத்தம் சிந்தினவரால் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவை மிகவும் முக்கியம் வாய்ந்த 4 வார்த்தைகளாகும். பாருங்கள், அங்கே உலகிலேயே மிகவும் புனிதமான பட்டணமாகிய எருசலேமில் அவர்கள் உலகிலேயே மிகவும் பரிசுத்தமான ஜனங்கள். அவரை உலகிலேயே மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒருவரை சிலுவையில் அறைந்தார்கள். உலகிலேயே மிகவும் கொடூரமான மரணம். புரிகின்றதா? ஏன் பக்தி உள்ள அந்த ஜனங்கள் உலகிலேயே மிகப்பெரிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், உலகில் காணப்படும் ஒரே ஒரு உண்மையான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வருவார் என்று வேதம் அறிவித்திருந்த அந்த தேவனை சிறுவையில் அறிந்தார்கள். அவர்கள் ஏனதை காணவில்லை. அவர்கள் காணாதவாறு தேவன் அவர்களை கூடாக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது. என்னில் பாவம் உண்டென்று உங்களை யார் சொல்லக்கூடும் என்று இயேசு அவர்களை கேட்டார். வேறு விதமாக கூறினால், நான் செய்வேன் என்று வேதம் தீர்க்கதரிசனம் உரைத்ததை நான் செய்யாமல் இருந்தால் என்னை கேளுங்கள் என்று அவர் கூறினார். அவிசுவாசமே பாவமாகும். தேவன் கூறியதை அவர் அவ்வாறே செய்து முடித்தார். அவர்களோ அதை காணக்கூடாமற் போயிற்று. நீங்கள் ஜனங்களிடம் சத்தியத்தை பேசும்போது அது ஒரு வாத்தின் முதுகின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல உள்ளது. நான் எதை பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அது மிகவும் பரிதவிக்கப்படத்தக்க ஒரு காரியம். நாம் வாழும் இத்தேசத்தின் ஜனங்கள் மதப்பற்றுக் கொண்டு அவர்கள் விரும்பியதையே செய்வதை காணும் போது அவர்கள் துரிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமாக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கமில்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியாளர் நமக்கு உரைக்கவில்லையா? இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்தாபனங்கள் சத்தியத்தை மாற்றி அமைக்கின்றன. நாம் இங்கிலாந்து இருக்கிறோம். அவர்கள் எல்லா மகிமையும் தேவ வல்லமையும் அப்போஸ்தலருடைய காலத்துக்கும் ஆயிரம் வருட அரசாட்சிக்கும் உரிமை என்கிறார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளபடி ஒரு மனிதன் தேவன் கடந்த காலங்களில் செய்தவர்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். அவர் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் காரியங்களையும் எதிர்நோக்கி இருக்கிறார். ஆனால் தற்போது செய்து கொண்டிருப்பவர்களை அசட்டை செய்கிறார். அது முற்றிலும் சரி. அவ்விஷயத்தில் மனிதன் மாறவே இல்லை. இன்னுமாக அதே போன்றுதான் இருக்கிறான். யூதர்கள் அங்கு நின்று கொண்டு தேவனுக்கு மகிமை என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். ஏன்? யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்று கூறினர். ஆனால் இயேசுவோ அவர்கள் எல்லோருமே மறித்தனர் என்றார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் கண்மலையின் தண்ணீரை குடித்தனர். இயேசு நானே அந்த கண்மலை என்றார். அது உண்மை. ஆமேன். மேலும் அவர் நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறிப்பதில்லை. அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். ஆனால் அவர்களால் இன்னும் அவரை காண முடியாமல் இருந்தது. அது உண்மை. அந்த அதே மேசியா அங்கு நின்று கொண்டு அவர்களுடைய இருதயங்களில் இருந்த அதே வார்த்தைகளை பேசி அதே போன்ற காரியங்களை செய்து தாம் தான் மேசியா என்பதை காண்பித்தார். மேசியா என்னென்ன காரியங்களை செய்வாரோ அதே காரியங்களே. ஆயினும் அவர்கள் பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு அங்கே நின்று கொண்டு அது மேசியாவாக இருக்க முடியாது, இல்லவே இல்லை, அவன் சரியான முறைப்படி தோன்றவில்லை. பாருங்கள், அவன் பெத்லகேமில் இருந்து வந்திருக்கிறான். அவன் முறைதவரை பிறந்தவனை என்று வேறு யாரும் இல்லை. அது பிசாசு அவன் மேல் கிரியை செய்து கொண்டிருப்பதாகும். அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று எங்களுக்கு தெரியும். அவன் பைத்தியம் பிடித்தவன், அவன் ஒரு பிசாசு பிடித்தவன் என்று கூறினார்கள். பாருங்கள், அவர்களுடைய கண்கள் உண்மையாகவே அதற்கு குருடாக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது ஆனால் அவர்கள் அவர்களுடைய தீர்க்கதரிசியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் தீர்க்கதரிசியை பெறுவார்கள். இரு தீர்க்கதரிசிகள் அவரிடத்தில் வருவார்கள். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள். மறுபடியும் இப்பொழுது இந்த யூதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு உள்ள யூதர்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அது முன்னடையாளமாக உள்ளது. நமக்கு இங்கு நேரம் இல்லாதபடியால் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். முன்னடையாளமான அது யாக்கோபி நிக்கட்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது கவனியுங்கள், இங்குள்ள இந்த யூதர்கள் கவனியுங்கள். ஓ, நான் இங்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். பாருங்கள், இவ்விதமாக நான் இதை கடந்து செல்ல துவங்கும் போது நான் நடுங்குகிறேன். பாருங்கள், கவனியுங்கள், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் நல்லது, தேவனதை உங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுத்தி தருவார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். கவனியுங்கள், யாக்கோபு சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாக இருந்தான். அசரியா அவன் வெட்க சோபம் கொண்டவன். பாருங்கள், அவன் தன்னுடைய தகப்பனையை வஞ்சித்தான், தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தான். அவன் எல்லா காரியங்களையும் செய்தான். ஆயினும் சட்டப்படி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டான். ஏனெனில் ஏசா அதை அவனுக்கு விற்று போட்டான். பின்பு அவன் மாமனாரிடம் வேலை செய்து புன்னைமர கொப்புகளை வெட்டி வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக புள்ளியுள்ள குட்டிகளை பொழியும்படி செய்தான். ஆகவே ஓ, அவன் செய்த எல்லா காரியங்களும் பணத்தை சம்பாதிக்கத்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவன் தன் ஜனங்களிடத்தில் இருந்து புறம்பாக்கப்பட்டான். இப்பொழுது தற்போதைய யூதர்களுக்கு அவன் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறான். தற்கால யூதர்கள் பணம் அபகரிப்பவர்கள், எந்த முறையிலாவது காசு சம்பாதிக்க வேண்டும் எனும் எண்ணம் கொண்டவர்கள். பணம் சம்பாதிப்பதற்கென்றே உயிரோடு உங்கள் தோலையும் உரித்து போடுவார்கள். இப்பொழுது நீங்கள் இதை அறிவீர்கள். ஆனால் அவர்கள் சற்று நாணம் கொண்டவர்கள். அவரிடம் தொடர்பு கொள்ளாதே, அவன் எல்லாவற்றையும் அபகரித்து விடுவான் என்று யூதர்களை குறித்து சொல்கிறார்கள். ஆமையா, ஏன்? அவர்கள் அவித தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவித ஆவிதான் அவர்களை ஆட்கொண்டுள்ளது. அந்த சீர்திருத்தக்காரர்களை போன்று இந்த வார்த்தையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு மனிதரின் ஆவியே அனுப்பப்பட்டது. ஆனால் கடுகின் காலத்தில் வார்த்தையும் அதன் வெளிப்பாடும் கிடைக்கும். இதை புரிந்து கொண்டவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது, அது அருமையானது. பாருங்கள், அது நல்லது. இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படும் போது தேவன் தற்பொழுது என்ன செய்கிறார் என்றும் அவர் முன்காலத்தில் என்ன செய்தார் என்றும் வருங்காலத்தில் என்ன செய்யவிருக்கிறார் என்பதையும் உங்களால் சரியாக காண முடியும். அது அங்கு சரியாக இருக்கின்றது. ஆனால் சீர்திருத்தக்கார காலத்தில் முன்னறிவிக்கப்பட்ட அக்காலத்துக்குரிய ஆவி அவர்களுக்கு அனுப்பப்பட்டதனால் அதை காட்டிலும் அதிகமாக அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் அவர்கள் அவ்விதமாக செயல்பட்டனர். ஆனால் யோவான், பவுல் இவர்களின் காலத்தில் சிங்கத்தின் ஆவி அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. வார்த்தையாகிய சிங்கமே அவர்களுடன் இருந்தார். ஆகவே பவுல் வார்த்தையில் நிலை நின்று கள்ள சகோதரர்கள் மத்தியில் எழும்புவார்கள். அவர்கள் சாபங்கள் மற்றும் எல்லா காரியங்களையும் உண்டாக்கொள்வார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் காணப்படுவார்கள். அக்காலம் கொடிய காலமாயிருக்கும் என்று கூறினான். ஏன்? அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுக்குள் அந்த வார்த்தை இருந்தது. எனவே கடைசி காலத்தில் அது எவ்வித முடிவடையும் என்பதை முன்னறிவித்தது. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படியாக மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் கூறினான். அதுதான் அந்திக்கிறிஸ்து. அவன் கூறின விதமாகவே சம்பவித்தது. சபையானது இருளின் காலங்களில் பிரவேசித்த பின்னர் கவனியுங்கள், அது என்னவாயிருந்தது? அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ரோமாபுரி மத சம்பந்தமான ஆதிக்கத்தையும் அரசியல் ஆதிக்கத்தையும் ஒருங்கே கொண்டதாயிருந்தது. ஆகவே அவர்கள் பாடுபட்டு தங்களை பலியாக ஒப்புக் கொடுப்பதல்லாமல் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் காளையின் ஆவியை கொண்டிருந்தனர். அவர்களால் அதைத்தான் செய்ய முடிந்தது. அந்த விதமான ஆவியை தான் அவர்கள் கொண்டிருந்தனர், தேவனுடைய ஆவி, காளை. பின்னர் சீர்திருத்தக்காரர் தோன்றினர். மனித முகம், சாதுரியம், ஞானமுள்ளவர்கள், மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, கால்வின், பின்னி, நாக்ஸ் போன்றவர், அவர்கள் சீர்திருத்தம் செய்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தனர். அவர்கள் சீர்திருத்தக்காரர்களாயிருந்தனர். ஆயினும் வெளிவந்த ஜனங்களோ மறுபடியும் ஸ்தாபர முறைகளை பின்பற்றி அவைகளை மணந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ள தொடங்கினர். வேசி ஒருவள் இருக்கிறாள் என்றும் அவளுக்கு வேசி குமாரத்திகள் உள்ளனர் என்றும் வேதம் கூறுகின்றது. அவள் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தேன், அவளோ மனம் திரும்பவில்லை. ஆகவே அவளையும் அவள் பிள்ளைகளையும் அவர்களுக்குரிய இடத்தில் தள்ளுவேன் என்று தேவன் கூறியுள்ளார். அது முற்றிலும் சரி. இப்பொழுது அவர் அதை நிறைவேற்றுகிறார் என்று நாம் முத்திரையில் காண்கிறோம். அங்கேதான் அவள் இருந்தார். அவர் அதை செய்கிறார். அவர் நிச்சயம் அதை செய்வார் என்று நாம் காண்கிறோம். அவர்கள் எல்லோரும் அவ்வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்ட அனைவரையும் தேவன் அழைப்பார். அவர்கள் அதற்கு செவிகொடுப்பார்கள். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவிகொடுக்கும் என்று இயேசு கூறினார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது செம்மறி ஆடுகளுக்கு குரல் கொடுப்பதாகும். அக்குரலை வெள்ளாடுகள் அறிந்து கொள்ளாது. கவனியுங்கள், ஆனால் நீங்கள் பாருங்கள், செம்மறியாற்றின் அழைப்பு என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஏன் சத்தம் என்றால் என்ன? சத்தம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். சத்தம் என்பது ஆவிக்குரிய அடையாளமாயிருக்கிறது. தேவன் மோசையினிடத்தில் முந்தின அடையாளத்தின் சத்தத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனார், பிந்தின அடையாளத்தின் சத்தத்தை கண்டு நம்புவார்கள் என்று கூறினார். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்றார். கடைசி நாட்களில் இவ்வித அடையாளங்கள் சம்பவிக்கும் போது தேவனுடைய ஆடுகள் அறிந்து கொள்ளும். ஆமையா, பாருங்கள், அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்வார்கள். என் நாடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. புரிகின்றதா? அவை அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. ஆம், அவை அந்நியர்களின் பின்னால் செல்வதில்லை. இக்காலத்துக்குரிய ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளத்தை அவைகள் கண்டுகொள்ளும். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது யாக்கோபை கவனியுங்கள். நீங்கள் அறிந்து கொள்கின்ற முதல் காரியம் என்றவரில் தன் சொந்த தேசத்துக்கு எங்கே திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு உண்டானது. ஓ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே வாஞ்சை இப்பொழுது உண்டாயிருக்கிறது. அதுதான் இஸ்ரவேலுக்கு உண்டாயுள்ளது. யாக்கோபுதான் இஸ்ரவேல். அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவன் ஏமாற்றுதல், திருடுதல் போன்ற முறைகளை கையாண்டு அவன் தன் உறவினர் மற்றவரிடமிருந்து பணத்தை சம்பாதித்தான். பாருங்கள், அவன் அதையே செய்தான். ஆகவே பின்னர் தன் சொந்த தேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சை அவனுடைய இதயத்துக்குள் உண்டானது. அவ்வாறு திரும்பிச் செல்லும் வழியில் அவன் தேவனை சந்தித்தான். அப்பொழுது அவன் பெயரோ மாற்றப்பட்டது. பாருங்கள், ஆனால் இந்த நேரத்தில் அவன் மிகவும் களைப்புற்றிருந்தான். ஏனென்றால் ஏசா அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தபடியால் அவன் பயந்து போயிருந்தான். புரிகிறதா? ஆகவே கவனியுங்கள், ஏசாவுடன் பண விவகாரத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள முயற்சித்தான். யூதர்களும் அவ்வாறே ரோமாபுரியோடு பண விவகாரத்தில் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இதை கவனியுங்கள். ஆனால் ஏசாவுக்கு யாக்கோபின் பணம் அவசியம் இல்லாமல் இருந்தது. அவ்வாறே ரோமாபுரி உலக செல்வம் அனைத்தையும் கொண்டுள்ளதால் அதற்கு யூதர்களின் பணம் அவசியம் இராது. புரிகின்றதா? அது செயல்படவில்லை. யாக்கோபு தனக்குண்டாயிருந்த இக்கட்டு காலத்தில் ஒரு மனிதனோடு போராடி உண்மையானதை பிடித்துக் கொண்டான் என்பதை நாம் காண்கிறோம். அங்கு ஒரு மனிதன் வந்தான். யாக்கோபு தன் கரங்களால் அவரை இறுக பிடித்துக் கொண்டு அவரை போகவிடவில்லை. அந்த நபரோ, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். ஓஹோ, அந்த பொழுது விடியும் நேரம் பாருங்கள், காலை விடிய போகின்றது. ஆனால் யாக்கோபு அந்த மனிதனிடத்தில், நான் உம்மை போகவிட மாட்டேன், உம்மால் போக முடியாது, நான் உம்முடனே இருக்க போகிறேன். பாருங்கள், காரியங்கள் இப்பொழுது மாற வேண்டும் என்றான். இவன் 144,000 பேர்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அவர்கள் பணம் சம்பாதிக்கும்படி வைக்கும் யூதர்கள். அவர்கள் உண்மையான காரியத்தை பிடித்துக் கொள்ளும் போது மோசேயும் எலியாவும் அங்கிருப்பார்கள். ஆமென். இஸ்ரவேலின் கோத்திரங்களை சேர்ந்த இந்த 144,000 பேர்களும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர்கள் தேவனுடன் போராடுவார்கள். இது உபத்திரவ காலமாகிய யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் நிகழும். பாருங்கள், ஓ எவ்வளவு அற்புதமாயுள்ளது! அப்பொழுதுதான் 144,000 பேர் அழைக்கப்படுகின்றனர். அது இரு தீர்க்க தரிசிகளும் யோவான் ஸ்நானனை போன்று பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது, இஸ்ரவேலே மனந்திரும்பு என்று பிரசங்கிப்பார்கள். எதிரென்று அவர்கள் மனந்திரும்ப வேண்டும். அவர்கள் பாவத்தினின்றும் அவிசுவாசத்தினின்றும் மனந்திரும்பி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். இப்பொழுது நாம் இங்கு ஒன்றை ஞாபகம் கொள்ள வேண்டும். இயற்கைக்கு சம்பவிக்கும் இம்மகத்தான காரியங்கள் ஏற்கனவே சம்பவித்திருக்கின்றன. அது 12 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது. இப்பொழுது இதை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்பொழுது இது இஸ்ரவேலருக்கு நிகழ்கிறது, புறஜாதிகளுக்கு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு காண்பிக்கட்டும். இப்பொழுது இது அந்த 144,000 பேர் அழைக்கப்படும் காலமாகும் என்று நான் உங்களிடம் கூறினேன் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். புரிகின்றதா? இம்முறையோ இந்த உபத்திரவம் தான் அதை செய்கின்றது. உபத்திரவ காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை இவ்வசனம் விவரிக்கிறது. இப்பொழுது யாத்ராகமும் 10:21 வசனம் முதல் 23 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். இங்கே கவனிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதை யாத்ராகம் எடுத்துரைக்கிறது. யாத்ராகமும் 10:21-23 வசனங்கள். அவர்கள் புறப்படும் முன்னர் என்ன நிகழ்ந்ததென்று பார்ப்போம். இந்த குறிப்புகளை நான் எழுதும் போது சில சமயங்களில் வேறொன்றோடு இணங்கும் அளவிற்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமிடத் தொடங்கினேன். சரி, யாத்ராகமும் 10:21-23 வரை. சரி, நாம் இப்பொழுது 21-23 வசனம் வரை சென்று பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பாருங்கள், இப்பொழுது 3 மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் ஓவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. கவனியுங்கள், சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது என்பது இங்கே சரியாக வருவதை கவனியுங்கள். புரிகின்றதா? அதே காரியம் இயற்கையில் சம்பவிக்கும். இவை எதை காண்பிக்கின்றது? என்ன இவ்விதம் இயற்கைக்கு சம்பவிக்கும் பொழுது இஸ்ரவேலரை தேவன் அழைக்கும் தருணம் வந்துவிட்டது என்பதை பாருங்கள். தேவன் இஸ்ரவேலரை அழைக்கிறார். இப்பொழுது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. இப்பொழுது அவர்கள் சத்ருவாகிய எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிவரும் தருணம் வந்தபோது எகிப்தை இருள் சூழ்ந்தது. இப்பொழுது இங்கு ரோமாபுரியின் கரங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவிக்கிறார். அவர்கள் ரோமாபுரியுடன் ஏற்கனவே உடன்படிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அதே காரியம் தான் இங்கே சம்பவிக்கின்றது. அதே வாதை உண்டாகின்றது என்பதை சற்று கவனியுங்கள். அந்த வாதைகள் தான் வாதைகளின் அந்த நேரத்தில் அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். அந்த புறஜாதிகள் கூட்டத்தை அது வாதிக்கும். எனக்கு நேரம் இருந்தால் கைவிடப்பட்ட புறஜாதி சபைகளுக்கு என்ன நேரிடும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். வலு சர்பம் சாத்தான் ஸ்திரீயின் மேல் யூதர் இஸ்ரவேலர் கோபம் கொண்டு வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை கணக்கற்ற ஜனத்தொகை ஊற்றிவிட்டது. அந்த வெள்ளம் ஸ்திரீயின் சந்ததியான மற்றவருடன் யுத்தம் பண்ண போயிற்று என்று வேதம் கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 13 இப்பொழுது அங்கு பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் தன்னுடைய ரோமாபுரி தன்னுடைய சேனையை ஸ்திரீயின் சந்ததியான மற்றவர்களுடன் யுத்தம் செய்ய அனுப்புகிறது. இப்பொழுது கவனியுங்கள், முதன்முறை இஸ்ரவேலரை அவருடைய சத்ருவின் கரங்களிலிருந்து விடுவித்த போது சூரியன் கருத்தது. இப்பொழுது உபத்திரவ காலத்தின் முடிவிலும் அதுவே 2 சம்பவிக்கிறது. இப்பொழுது தானியேல் 12 நமக்கு சமயம் இருந்தால் அதை படிக்கலாம். தானியேல் 12:12 வசனம், அதாவது 12 புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 70 முடிவில் இஸ்ரவேலர் விடுவிக்கப்படவிருக்கும் காலத்தை குறித்தே தானியேல் இங்கு குறிப்பிடுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் விடுவிக்கப்படவிருக்கும் காலம் இதுவேயாகும். இப்பொழுது கவனியுங்கள், தானியேல் 12 அதிகாரத்தை ஒரு நிமிடம் பார்ப்போம்.
Michael shall stand up, the great prince which stood for the children, for the children of
உன் ஜனத்தின் புத்திரருக்காக அது யூதர்கள் நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவார். யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். மத்தேயு 22 அதிகாரத்தில் இயேசு கூறியுள்ளதை இதனோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். 6 முத்திரையை கவனியுங்கள், பாருங்கள். அதே காரியம் இவை யாவும் உபத்திரவ காலத்தையே
குறிப்பிடுகின்றன.
கவனியுங்கள், அக்காலத்தில் அதாவது தானியேலின் கடைசி 70 வருடங்களின் பிற்பகுதியில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள முன்குறிக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் விடுவிக்கப்படுவர். நீங்கள் பாருங்கள், பூமியின் தூணியை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்திருப்பார்கள். இப்பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேக நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதன் பின்பு அவர் தானியேலிடம் புஸ்தகத்தை முத்திரை போட கூறினார். தானியேல் அக்காலம் வரை இளைப்பார வேண்டும். இப்பொழுது நீங்கள் மறித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், ஏனெனில் எப்படியாயினும் நீங்கள் உயிரோடு எழுந்திருப்பீர்கள். புரிகின்றதா? கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பதே ஒன்றுமில்லை, ஏனெனில் அவன் மறிப்பதே இல்லை. பாருங்கள், இப்பொழுது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று தானியேல் 12 அதிகாரம் எடுத்துரைக்கின்றது. உபத்திரவ காலத்திற்கு பிறகு தேவன் தமது 2 குமாரனான இஸ்ரவேலரை விடுவிக்கிறார். பாருங்கள், 2 முறை இஸ்ரவேல் அவருடைய குமாரன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன். எனவே எகிப்தில் அவர் செய்த விதமாகவே உபத்திரவ காலத்தில் அவர் அவனை விடுவிக்கப் போகிறார். இப்பொழுது இதை நாம் மெய்ப்புக்கு முன்பாக இங்கு சற்று நிறுத்திவிட்டு அதனோடு கூட வேறொன்றை பார்ப்போம். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பாருங்கள். மோசே எகிப்தில் செய்தது போன்று என்னிடத்தில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 11 வசனம், என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாய் 1260 நாளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் செருபாபேல் ஆலயத்தை மீண்டும் கட்டுவான் என்பதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவர் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துக்களை பட்சிக்கும். கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் வார்த்தை புறப்படுகிறது என்பது நினைவிருக்கிறதா? அவர்களுடைய சத்துக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இப்பொழுது அக்கினி என்ன என்பதை நாம் அறிவோம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு செல்கிறது என்று நாம் பார்த்தோம். அது தேவனுடைய வார்த்தை, சரிதானே? வார்த்தை, ஓஹோ, நாளை இரவின் முத்திரைக்காக நீங்கள் இந்த தனிப்பெரும் கூற்றை இப்பொழுது பெறுவீர்களேயானால் பாருங்கள், தேவன் தம் சத்துருக்களை அவருடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்குகின்றார். புரிகின்றதா? இப்பொழுது இங்கு கவனியுங்கள், இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது யாராயிலும் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு தீங்கிழைக்க முற்பட்டால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படுகின்றது. பரிசுத்த ஆவியின் அக்கினி, வார்த்தை, வார்த்தையே தேவன், வார்த்தையே அக்கினி, வார்த்தையே ஆவி, பாருங்கள், அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்றது. மோசேயை பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை பாருங்கள். எகிப்தில் இந்த இஸ்ரவேலரை அவர்கள் மிக மோசமாக நடத்திக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்வோர் போகவிடவில்லை. தேவன் அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை மோசேயின் வாயில் போட்டார். பாருங்கள், தேவனுடைய சிந்தனைகள் மோசேயின் இருதயத்துக்குள் நுழைந்தன. அவைகளை உச்சரிக்க மோசே என்று செல்கிறான். இப்பொழுது அவை தேவனுடைய வார்த்தையாக ஆகின்றது. அவன் தன் கையை நீட்டி வண்டிகள் உண்டாக்கிடுவது என்று கட்டளையிட்டான். அப்பொழுது வண்டிகள் உண்டாயின. இங்கு பாருங்கள், ஒருவர் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். பாருங்கள், அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், அங்கே அது உடனே சம்பவிக்கும். ஆமென். யாராகிலும் அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர்கள் இவ்விதம் கொல்லப்பட வேண்டும். சகோதரனே, தேவன் அங்கு காட்சியில் ஆதிக்கம் கொள்கிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தில் அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. எலியா அதை எங்கனம் செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிவார், ஏனெனில் ஏற்கனவே அவன் அதை செய்திருக்கிறான். ஆமென். மோசேயும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவார், ஏனென்றால் அவன் அதை ஏற்கனவே செய்திருக்கிறான். அதற்காகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர். இப்பொழுது ஆமென், ஒரு நல்ல காரியத்தை உங்களிடம் இப்பொழுது என்னால் கூற முடியும். ஆனால் நாளை இரவுக்காக அதை ஒத்திவைத்து விடுகிறேன். பாருங்கள், சரி. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டுமான போதெல்லாம் பூமியை சகலவித பாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அது என்ன? தேவனுடைய வார்த்தையை அன்றி வேற தீபங்களை கொண்டு வர முடியும். இயற்கைக்கு அவர்கள் விரும்பிய எதையும் செய்யலாம். இது இங்கே உள்ளது. அவர்கள் தான் ஆறாம் முத்திரையின் கீழ் சம்பவிப்புகளை செய்கின்றனர், அதை திறக்கின்றனர். தேவனுடைய வல்லமையானது இயற்கையை தடை செய்கிறது, புரிகின்றதா? ஆறாம் முத்திரை முழுவதுமே இயற்கையை தடை செய்யும் செயல்களாம். உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? அதுதான் ஆறாம் முத்திரை. அதை செய்கின்றவர்கள் யார்? எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு தோன்றும் இவ்விரண்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வல்லமையை கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலம் இயற்கையை தடை செய்கின்றனர். அவர்கள் வேண்டுமானால் பூகம்பங்களை அனுப்பலாம், சந்திரனை ரத்தமாக்கவும் சூரியனை அஸ்தமிக்கவும் வேறதையும் கட்டளையிடலாம். ஆமே, அங்குதான் காரியம். பாருங்கள், அங்குதான் காரியம். பாருங்கள் பாருங்கள், சபையின் காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படுவதை பாருங்கள். ஐந்தாம் முத்திரை உயிர் தியாகம் செய்த யூதர்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்பொழுது இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டவர்களால் அவர்கள் விரும்பின யாவையும் இயற்கைக்கு செய்கின்றனர். அவர்கள் பூமியை அசைக்கின்றனர். யார் இதனம் செய்வார்கள் என்பது நமக்கு தெளிவானது. அது மோசேயும் எலியாவும். அவர்கள் இருவரும் தாங்கள் ஏற்கனவே செய்த ஊழியத்தை மறுபடியும் செய்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? ஆறாம் முத்திரை என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா? இரண்டு தீர்க்கதரிசிகளும் அதை செய்கின்றன. இப்பொழுது கவனியுங்கள், அது உங்களை திணறச் செய்ய வேண்டாம். இந்த ஆறாம் முத்திரையை திறந்தது யார்? தீர்க்கதரிசிகள். பாருங்கள், ஆமே, அங்குதான் காரியம். பாருங்கள் சகோதரனே, நாம் கடுகு நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உயர மேகங்கள் நடுவில் இருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசிகள் ஆறாம் முத்திரையின் சம்பவங்களை நிகழ்த்தினர். அவைகளை செய்ய அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆமே, அதோ உங்கள் ஆறாம் முத்திரையின் ரகசியம் இப்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நாம் இங்கே இதை நிறுத்துவோம். இவை சம்பவிக்கும் என்பதாக இயேசு கூறியுள்ளார். பழைய ஏற்பாட்டிலும் எசேக்கியேல் போன்ற பண்டைய தீர்க்கதரிசிகள் எல்லோருமே இவை சம்பவிக்கும் என்று கூறியுள்ளனர். இங்கே ஆறாம் முத்திரை திறக்கப்பட்டது. அவர்கள் அது ஒரு ரகசியமான காரியமாக உள்ளது, யார் அதை செய்தது என்று கேட்கிறார்கள். இதோ அதனுடைய ரகசியம். அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் அதை செய்வதாக நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். வேதம் அவ்வாறே கூறுகின்றது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் இயற்கைக்கு செய்யலாம். அவர்கள் முன்பு செய்தவர்களையே அப்பொழுதும் செய்கின்றனர். ஆமென். ஏனெனில் அதை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஆமென். மகிமை. நான் இதை கண்டபோது என் ஆசரத்தை விட்டு எழுந்திருந்து இங்கும் அங்குமாக நடந்து, கத்தாவே, பரலோக பிதாவே, எப்படியாய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி எண்ணி பார்த்தேன். அது அங்கே இருக்கின்றது. அதுவேதான் அவர்கள் அந்த ஆறாவது முத்திரையை திறந்தார்கள். ஆமேன். இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கவனியுங்கள். யாராகிலும் அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர்கள் வாயிலிருந்து அக்கறை புறப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் வருகின்றார். நீங்கள் பாருங்கள், அக்கறி அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் நாம் அதையே காண்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு பெரிய பட்டயம் புறப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை, அதை கவனித்தீர்களா? கிறிஸ்து வரும்போது அவர் சத்துக்களை அதன் மூலம் நிர்மூலமாக்குகிறார். நான் கூறுவது சரியா? இப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரை கவனியுங்கள். சரி, இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் முறைக்கும் நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கையில் அவர்கள் தடை செய்கின்றனர். இப்பொழுது மழை பெய்யாதபடி எலியா எவ்வளவு காலம் வானத்தை அடைத்தான்? அங்கே சரியாக இருக்கின்றது. தானியேல் 70 வாரத்தின் கடைசி பாகம் எவ்வளவு காலம் இடிக்கின்றது? அங்கே சரியாக இருக்கின்றது. மோசே என்ன செய்தான்? அவன் தண்ணீரை ரத்தமாக மாற்றினான். ஆறாம் முத்திரையில் கூறப்பட்டுள்ள அற்புதங்கள் அனைத்தும் செய்தான். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் இவ்விருவரும் அவர்கள் முன்பு செய்த அற்புதங்களையே செய்கின்றனர். ஆமென். வேதத்தில் மூன்று வெவ்வேறு பாகங்களில் கூறப்பட்டவை ஒன்றாக பொருந்துகின்றன. அதுதான் ஆறாம் முத்திரை திறக்கப்படுதலாம். அது இங்கே சரியாக இருக்கின்றது. ஆமென். மகிமை.
இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஓ என்ன, அங்கே பாருங்கள் பாருங்கள். இப்பொழுது இங்கே வாதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. ஆறாவது வாதையில் அல்லது ஆறாவது முத்திரை திறக்கப்படுதலில் இயற்கை யாவுமே தடை செய்யப்படுகின்றது. சம்பவிப்பதும் சரியாக அதுவேயாகும்.
இங்கே தேவன் எகிப்தில் அவர் செய்த வாதைகளையே மீண்டும் செய்து தம் புத்திரனாகிய இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ளுகிறார்.
அங்கு மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்தார். சரிதானே? இப்பொழுதும் அவர் அதே காரியங்களையே செய்கிறார். அவர் ஆகாபிடம் எலியாவை அனுப்பி 7,000 பேரை வெளியே கொண்டு வந்தார். நான் கூறுவ சரிதானே? உபத்திரவ காலத்தில் அவர்களை அவர் மறுபடியும் அனுப்பி 144,000 பேர்களை மீட்டுக் கொள்கிறார். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, 6வது அதிகாரத்திற்கும் அல்லது 6வது வாதை முத்திரை, என்னை மன்னிக்கவும், 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடையே 144,000 பேர் மீட்கப்படுவதை அறிவிக்கும் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் கணிதப்படி சரிவர அமைந்திருப்பதை கவனித்து பாருங்கள். அது அமெரிக்காவை போன்றே இருக்கின்றது. அமெரிக்காவின் எண் 13 ஆகும். ஆரம்பத்தில் அதற்கு 13 சிறு மாநிலங்கள் இருந்தன. அதன் கொடியில் 13 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 13 காலனிகள், 13 கோடுகள் உள்ளன. அனைத்தும் 13 என்றே உள்ளன. அது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் வருகின்றது. அது சரி, அவனுடைய எண் 13 ஆகும். அது ஒரு ஸ்திரீயின் எண்ணாகும். இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுக்கும் போது என்ன நேர்ந்தது என்பதை காண்போம். யாக்கோபு அவர் குமாரன், ஆனால் இயேசுவோ அவருடைய ஒரே பேரான குமாரன். மத்தேயு 27வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். மத்தேயு 27வது அதிகாரம். இப்பொழுது அவருடைய குமாரன் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். அவர்கள் அவரை பரிகசித்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பெரிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 3 மணிக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அது ஏறக்குறைய சம்பவிக்க வேண்டிய நேரமாயிருந்தது. மத்தேயு 27வது அதிகாரம், அது 45வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதையே அவர் இங்கு மறுபடியும் செய்கிறார் என்பதை கவனியுங்கள், பாருங்கள். அவர் 6வது முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. கருப்பு அந்தகாரம், எகிப்து கருப்பு அந்தகாரம். இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னால் தேவன் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது முதலாவதாக அந்தகாரம் உண்டானது. மத்தியான வேளையில் சூரியன் அஸ்தமித்தது. நட்சத்திரங்கள் பிரகாசிக்காமற் போயின. 2 நாட்கள் கழித்து தேவன் மகத்தான வெற்றி கொண்டவராய் அவரை எழுப்பினார். அவ்வாறே எகிப்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை இருளடைந்த பின்னர் அவர் இஸ்ரவேலரை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். இங்கே உபத்திரவ காலத்தில் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் தேவன் அவர்கள் கழித்திருந்த வார்த்தையை கொண்டவர்களாயிருந்தனர். தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை மாத்திரமே அவர்களால் பேச முடிந்தது. இப்பொழுது அவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனால் ஒரு வகையில் அவர்கள் குட்டி தேவர்கள் தான். ஏனெனில் இயேசு தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க என்றார். ஆம், அவர்களிடம் தேவனுடைய வார்த்தை அளிக்கப்படுகின்றது. அவன் பேசின போது அவன் கூறின விதமாகவே சம்பவிக்கின்றது, அவ்வளவுதான். ஆகவே அவர்கள் இருவரும் தேவனுடைய கட்டளையை பெற்று அவர்கள் விரும்பும் போதெல்லாம் பூமியை வாதித்தனர். ஓ என்னே, அவர்கள் பானங்களை அடைக்கின்றனர். அவர் அதை செய்கிறார். அதன் அர்த்தம் என்ன? தேவன் மீட்பின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள 144,000 பேர்களை மீட்டெடுக்கும் தருணம் வந்துவிட்டது. அவர்கள் மீட்பின் புஸ்தகத்தின் முத்திரையின் கீழ் 6வது முத்திரையில் காணப்படுகின்றனர். என் அன்பார்ந்த நண்பர்களே, இதுவரை ரகசியமாக இருந்த 6வது முத்திரை இதுவேயாகும். நமக்கு இன்னும் 10 நிமிடங்களே உள்ளன. நாம் இன்னும் சற்று நேரம் இதை பார்ப்போம். இன்னும் இதை குறித்து நான் 2 முதல் 3 பக்கங்கள் குறிப்பெழுதி வைத்துள்ளேன். நல்லது, நீங்கள் இதை இங்கே காணலாம். நான் குறிப்பு எழுதியுள்ள 15 பக்கங்கள் இன்னும் உள்ளன. இன்னும் அதே காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்துக் கூற முடியும். என்னே, வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனால் இவை யாவும் கூறினால் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று நான் ஐயமுறுகிறேன். நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 6வது முத்திரையை கண்டு இது முக்கியமானதா அல்லது இல்லையா என்பதை குறித்து பேசியிருக்கிறான். பாருங்கள், நல்லது. அந்த முழு திட்டம், மீட்பின் முழு திட்டமும் இந்த முத்திரைகளின் கீழ் இருக்கின்றது. அந்த முழு புஸ்தகம். இப்பொழுது இயேசு அதை கண்டார் என்று நாம் பார்த்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் கூறுவது சரியா? பாருங்கள், இயேசு அதை கண்டார். அதை கண்ட மற்றவர்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். யாக்கோபு இதற்கு முன்னடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் கண்டோம். எகிப்தில் நடந்த முன்னடையாளத்தையும் நாம் கண்டோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நிகழ்ந்தவைகளையும் முன்னடையாளமாகவே நாம் கண்டோம். இப்பொழுது ஏசாயா புத்தகத்திற்கு திரும்பிச் செல்வோம். இன்னும் அநேக தீர்க்க தரிசிகளை குறித்து கூறினவற்றை நான் இங்கு அதிகமாக குறிப்பு எழுதி வைத்துள்ளேன். ஏசாயாவில் உள்ள இதை நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் ஏசாயா 13வது அதிகாரத்திற்கு திரும்பிச் செல்வோம். நான் கூற விரும்புவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு நிறைவான வேதாகமாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? பாருங்கள், ஏசாயா துவக்கத்தில் சிருஷ்டிப்பை குறிப்பிட்டு மத்தியில் யோவான் ஸ்நானனை குறித்து பேசி 1000 வருட அரசாட்சியுடன் அதை முடிக்கிறார். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. அது தன்னில் தானே ஒரு கலைக்களஞ்சியமாக இருக்கிறது. ஏசாயா 13 அதிகாரத்தை கவனிப்போம். ஏசாயா 13 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து படிப்போம். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகாசங்காரமாய் வரும். கிறிஸ்து தோன்றுவதற்கு 713 வருடங்களுக்கு முன்னால் 6 முத்திரையை ஏசாயா அறிவிப்பதை பாருங்கள். அவன் ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான். இந்த முத்திரை நிறைவேறுவதை அவன் காண்கிறான். சரி, ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். இயேசு என்ன கூறினார்? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், மனுஷருடைய இருதயம் பயத்தினால் சோர்ந்து போகும். கடல் கொந்தளிப்பு பாருங்கள், மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதை கவனியுங்கள், அவர்கள் முகங்கள் வெட்கத்தினால் மாறுபடுகின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அதை குறித்து நாம் பார்ப்போம். நான் அதை படிக்கப் போகிறேன், பாருங்கள். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. அந்த தேசம் அதை குறித்த யாவற்றையும் நீங்கள் பாருங்கள்.
And the constellations thereof shall not give their light, the sun shall be dark.
கவனியுங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள் ராசிகளும் ஒளிகூடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளிகூடாதிருக்கும்.
And I will punish the world for their evil and the iniquity and the wickedness of their iniquity and
பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து. என்னால் இதை எப்படி உச்சரிப்பது என்று தெரியவில்லை, என்னால் அதை கூற முடியவில்லை. பாருங்கள், பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை
தாழ்த்துவேன்.
பாருங்கள், இயேசு என்ன பேசினாரோ அதையே ஏசாயாவும் கண்டான். 7 முத்திரை அதை வெளிப்படுத்துகின்றது. அவர் தேசத்தை உபத்திரவங்களினால் சுத்திகரிக்கிறார். அது உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கிறது. 6 முத்திரை. ஆம், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, அதனால் தேவனுடைய வார்த்தை வெளியாகிறது. இது 2700 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. உண்மையாகவே இதை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஏசாயா கூறினவாறு அனைத்துலகமே ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுவது போன்று எல்லா சிருஷ்டியும் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அலறலும் தவிப்பும் எதற்காக? தாயாக போகும் ஒரு ஸ்திரீயை போன்று இந்த பூமியும் இயற்கையும் தவித்துக்
கொண்டிருக்கின்றன.
நம்முடைய சொந்த பட்டணத்தை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். மற்ற பட்டணங்களைப் போலவே இதில் மதுபான கடைகளும் வேசித்தனமும் எல்லாவித அசுத்தமும் நிறைந்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பட்டணம் இருந்த நிலையில் அதை காண தேவன் நிச்சயம் விரும்புவார். உகையானது கீழே பாய்ந்து கொண்டிருந்த போது கடற் சுடிகளும் வெள்ள சேதங்களும் அப்பொழுது இல்லை. இந்த பள்ளத்தாக்கில் பாவம் என்பதே அப்பொழுது கிடையாது. எருமைகள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு வாழ்ந்திருந்த இந்தியர்கள் எருமைகளை வேட்டையாடி தின்று ஜீவனம் நடத்தினர். எந்த விதமான தொல்லையும் அப்பொழுது இல்லை. ஆனால் மனிதர் இந்த பட்டணத்தில் பிரவேசித்த போது பாவமும் பிரவேசித்தது. பூமியின் மேல் மனிதன் பலகி பெருகின போது பாவமும் வன்முறைகளும் தோன்றின. ஆம், அது சரி, மனிதன் தான் இவைகளுக்கு காரணம். ஏன்? இவை அவமானமான செயல்களாகும். நான் வசிக்கிற ஊராகிய அரிசோனாவிலே அன்று நாள் நான் நின்று கொண்டிருந்தேன். நான் சிறுவனாக இருந்த போது ஜெரோனிமோ கோகைஸ் போன்ற அமெரிக்க இந்தியர்களை குறித்து படித்திருக்கிறேன். நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு இவ்விந்தியர்களுக்கு நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். நீங்கள் மிக நல்லவர்களை சந்திக்க விரும்பினால் அவர்களை நீங்கள் சிவப்பு இந்தியர்களிலே சந்திக்கலாம். பின்னர் ஒரு நாள் புராதன போரில் உபயோகித்த ஆயுதங்களை வைத்திருக்கும் டூம்ஸ்டோன் என்ற இடத்திற்கு சென்று அவைகளை பார்வையிட்டேன். அவர்கள் ஜெரோனிமோ என்பவனை விரோதியாக கருதுவதுண்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவன் வீரமுள்ள அமெரிக்கன். ஆம், அது உண்மை. எவருமே செய்ய விரும்புவது போன்று அவன் தன் உரிமைக்காக போரிட்டான். அவனுடைய தேசம் அசுஸ்திப்படுவதை அவன் விரும்பவில்லை. இப்பொழுது அது என்னையில் உள்ளது என்பதை கவனியுங்கள். வெள்ளையன் அதில் புகுந்து அவன் குமாரத்திகளை வேசிகளாக ஆக்கினவன். வெள்ளையன் தான் அயோக்கியன். ஆனால் அமெரிக்க இந்தியனோ நடுத்தரமானவன். அவன் பழைய பழக்க வழக்கங்களை பாதுகாக்கிறவன். அவன் ஒரு எருமையை கொண்டு வருவான். அந்த ஜாதியில் உள்ள அனைவரும் எருமையின் மாம்சம் எல்லாவற்றையும் வீணாக்காமல் ருசிப்பார்கள். அதன் தோலை அவர்கள் ஆடைகளாகவும் கூடாரம் போடவும் பயன்படுத்தினர். ஆனால் வெள்ளையன் அங்கு வந்து சுட்டு பழகுவதற்காக எருமைகளை குறிவைத்து சுட்டு வீழ்த்தினான். என்ன ஒரு அவமானமான செயல்! ஆப்பிரிக்க கண்டத்தில் காட்டு மிருகங்கள் ஏராளமாக உள்ளன. ஆர்தர் காட்ஃப்ரேயும் அவரை சார்ந்தோரும் ஹெலிகாப்டரில் சென்று அவைகளை சுட்டு வீழ்த்தியதாக நான் பத்திரிகையில் படித்தேன். ஒரு பெண் யானை சுடப்பட்டு சாகும் தருவாயில் கண்ணீர் வடிப்பதும், இரண்டு ஆண் யானைகள் அந்த பெண் யானையை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அது ஒரு பாவமான செயல், அது ஒரு விளையாட்டு அல்ல.
நான்
வெட்டையாட செல்லும் பகுதியில் வெள்ளையர்கள் வந்து மானை வெட்டையாடி அதன் பின்புறத்தை வெட்டிவிடுவர். சில வேளைகளில் 8 அல்லது 10 பெண்மான்களை சுட்டு வீட்டு சென்று விடுவதையும், மான் குட்டி தங்கள் தாயை தேடி இங்கும் அங்கும் ஓடும் பரிதாபமான காட்சியையும் நான் கண்டிருக்கிறேன். அது நல்ல வேட்டைக்காரத்தனம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? என்னை பொறுத்தவரையில் அது கொடூரம் நிறைந்த கொலையாகும். இவ்விதம் வேட்டையாடும் அமெரிக்க துரோகிகள் தன் நாட்டில் நுழைய கனடா தேசம் அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. அவர்கள் என் வாழ்க்கையிலேயே நான் கண்டதிலேயே மிகவும் கீழ்த்தரமான வேட்டைக்காரர்கள். இப்பொழுது அனைவரும் அவ்விதம் செய்வதில்லை. அவர்களில் 1000-ல் ஒருவர் மாத்திரம் ஒருகால் நல்லவராயிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அவர்கள் தண்டனையெல்லாம் விருப்பப்படி சுட்டு வீழ்த்துகிறார்கள். அது உண்மை. அவர்கள் இருதய கடினம் உள்ள கொலைபாதகர். அது சரி. வேட்டையாட அனுமதிக்கப்படாத காலத்திலும் அவர்கள் அபிதம் செய்கிறார்கள். நான் அலாஸ்காவிற்கு சென்றிருந்த போது ஒரு மான் கூட்டமே 50 காலிபர் திறனுள்ள எந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டுகள் கொம்புகளில் பாய்ந்து இறந்து கிடந்ததை கண்டேன். அமெரிக்க விமானிகள் இவர்களை கொன்றதாக என்னுடன் வந்திருந்த வழிகாட்டி கூறினார். ஒரு மான் கூட்டமே அழிக்கப்பட்டு விட்டது. இது வெறும் கொலைபாதகமாகும். எருமைகளை கொன்றுவிட்டால் இந்தியர்கள் பட்டினி கிடந்து சாவார்கள் என்று வெள்ளையர்கள் அறிந்திருந்தனர். இதன் காரணமாகவே கோகைசும் அவனை சார்ந்த மரபின இளவரசர்களும் மற்றவர்களும் சரணடைந்திருந்தது. ஏனெனில் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பட்டினியால் அவதியுற்றனர். ஒரே பகலில் பஃபல்லோ பில் போன்றவர் 40 அல்லது 50 எருமைகளை சுட்டுக் கொள்வார்கள். எருமைகளை அழித்துவிட்டால் இந்தியர்கள் ஒழிந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஓஹோ, என்னே, இந்தியர்களை அவர்கள் இவ்வாறு துன்புறுத்தியதன் காரணமாக நமது தேசிய கொடியில் கரை படிந்து விட்டது. அங்குதான் காரியம். ஆனால் இப்பூமியை நாசம் செய்பவர்களை தேவன் நாசம் செய்யும் நேரம் வந்துள்ளது என்று வேதம் கூறுகின்றதை நினைவில் கொள்ளுங்கள். முழு உலகமும் அன்றொரு நாள் நானும் என் மனைவியும் தெற்கு மலையின் மேல் ஏறி ஃபீனிக்ஸ் பள்ளத்தாக்கை நோக்கி பார்த்தோம். என் மனைவியிடம் நான், இது மோசமாக காணப்படுகிறது அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, மோசமாகவா, எனக்கு புரியவில்லையே என்று கூறினாள். நான் மேலும் விவரித்து அவளிடத்தில், இந்த ஸ்தலம் பாவத்தால் நிறைந்திருக்கின்றது. 150,000 அல்லது 2 லட்சம் ஜனத்தொகை கொண்ட இப்பள்ளத்தாக்கில் எவ்வளவாக விபச்சாரமும் மது அருந்துதலும் சபித்தலும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதும் நிறைந்துள்ளது. 500 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு புற்செடிகளும் தவிர வேறொன்றுமே இருக்கவில்லை. நதியின் மணலில் ஓநாய்கள் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. அவ்வாறே தேவனதை சிருஷ்டித்தார் என்றேன். ஆனால் மனிதன் அங்கு புகுந்தவுடன் என்ன செய்தான்? அவன் பூமியை அசுத்தத்தால் நிரப்பினான். தெருக்களும் நதிகளும் அசுத்தமாக்கப்பட்டு விட்டன. அங்குள்ள தண்ணீரை குடித்தால் உங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடும். புரிகின்றதா? அதை பாருங்கள். இங்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்நிலையில் தான் இருக்கிறது. எல்லாமே மாசுபட்டு தூய்மை கேடாக உள்ளது. இயற்கையும் பூமியில் அசதிப்பட்டுள்ளன. தேவனே கிருபையாயிரும், உலகம் முழுவதும் பிரசவரில் உள்ளதாக ஏசாயா கூறியிருக்கிறார். என்ன காரணம்? அவள் 1000 வருட அரசாட்சிக்கென்று புது உலகத்தை பிரசவிக்க முற்படுகிறாள். அந்த உலகம் பாவமர சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அங்கு புதிய ஜனங்கள் வாழ்வார்கள். அது உண்மை. அவர்கள் பாவம் செய்து பூமியை ஒருபோதும் அசுப்படுத்த மாட்டார்கள். அது சரி. உலகம் பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் மனவாட்டியை உருவாக்குவதற்கென பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே பிரசவ வேதனை அடைந்து வேதனை மிகுதியால் அலறிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. ஆகவே இந்த 6 வாதையின் சம்பவங்கள் புதிய உலகத்தை உருவாக்குகின்றன. சகோதரனே, பூமி எதிர்ச்சியினால் பூமி பிளவுண்டு போகும். நட்சத்திரங்கள் குலுக்கப்படும். எரிமலை குழம்பு பூமியின் மையத்திலிருந்து மேற்பரப்புக்கு வந்துவிடும். பூமி இவ்விதம் புதுப்பிக்கப்படும். பூமி சுற்றி கொண்டே வரும்போது எல்லாமே தவிடுபொடியாகிவிடும். ஒரு நாள் காலையில் இயேசுவும் அவரது மனவாட்டியும் பூமிக்கு திரும்ப வரும்போது இது தேவனுடைய பரதீசாக அமைந்திருக்கும். அது ஓ என்னே, ஆவிக்குரிய போரில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்களுக்கு அருமையானவர்களோடும் நண்பர்களோடும் எங்கும் அங்குமாக உலாவுவர். பரமசேனையின் தூதர்கள் இசைக்கும் பாட்டுகள் ஆகாயத்தை நிரப்பும். ஓ உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பாயாக. ஏவாள் பாவம் செய்து அதனை தோற்றுவிப்பதற்கு முன்பு இவ்வுலகம் இவ்வாறே இருந்தது என்பார். ஆமேன். ஆறாம் உத்திரை ஏதோ ஒன்றை செய்யப் போகின்றது. ஆமையா, முழு உலகமே 1000 வருட அரசாட்சிக்காக பிரசவ வேதனைப்பட்டு அலறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைய உலகம் அசுத்தத்தினால் நிறைந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இக்கூடாரத்தில் உலகம் விழுந்து போதல் என்பதை குறித்து பிரசங்கித்தது நினைவு கோருகின்றது. அது முற்றிலும் சரியாகும். உலகம் விழுந்து போகின்றது எதனால் என்று பாருங்கள். அனைத்துமே அழிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அது அப்படியே இருக்கின்றது. இவ்வுலகில் எல்லாமே இழந்து போக வேண்டும். ஆமையா, பாருங்கள் அதனுடைய வெளிப்புறம். உலகம் அந்த விதமான நிலையை பெற்றுள்ளதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். இப்பூமிக்கு வெளிப்புற ஆதாரமாக அமைந்துள்ள இரும்பையும் செம்பையும் உலோகங்களையும் அவர்கள் தொழில்துறைகளுக்காக யுத்தத்தில் உபயோகிப்பதற்காகவும் வெட்டி எடுக்கிறார்கள். அண்மையில் செயின்ட் லூயி போன்ற இடங்களில் பூகம்பம் உண்டானது. இதற்கு முன்பாக பூகம்பம் அங்கு உண்டாகவில்லை. ஏன்? இவ்வுலோகங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் அவள் மெழுது கொண்டே போகின்றாள். எல்லாவற்றையும் அங்கிருந்து அவர்கள் வெட்டி எடுத்து விட்டனர். பாருங்கள், அரசியலும் கரைபட்டு விட்டதால் உத்தமமான யாரையும் அதில் காண்பது அரிதாயிருக்கிறது. அவர்களின் நல்லொழுக்கம் மிகவும் கீர்த்தனமான நிலையை அடைந்துள்ளது. அவ்வளவேதான். பாருங்கள், நிச்சயமாக அதனுடைய மத வழிபாடு அரிக்கப்பட்டுள்ளது. ஆமையா, வெகு விரைவில் 6 முத்திரையில் கூறியுள்ள சம்பவங்கள் நிகழவிருக்கின்றன. அவை நிகழும் போது அதுதான் முடிவு. அப்பொழுது ஏற்கனவே மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பாள். ராணியாக அவள் ஸ்தானத்தை வகிக்க ஏற்கனவே சென்று விட்டிருப்பாள். அவள் ராஜாவை மணந்து கொள்வாள். இது நிகழும் போது இஸ்ரவேலை மீதியானவர்கள் முத்திரிக்கப்பட்டு செல்ல ஆயத்தமாயிருப்பார்கள். அச்சமயத்தில் இயற்கையும் தன் கிரியைகளை செய்கிறது. ஓ, என்ன ஒரு சமயம்! ஆறாம் முத்திரையை விவரிக்கும் பாகத்தின் கடைசி வசனத்தை கவனியுங்கள். அடையாளங்களால் உறுதியாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனின் வார்த்தையை கேட்டு பரியாசம் செய்த யாவரும், சூரியனையும் மற்றவைகளையும் அடைத்த தீர்க்கதரிசிகள் காலங்கள் தோறும் செய்து வந்த அற்புதங்களை கண்டு நகைத்த யாவரும், 6 முத்திரையின் போது பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்? அவர்கள் பரிகசித்த அதே வார்த்தையாகிய கிறிஸ்து வருகிறதை அவர்கள் காண்கின்றனர். பாருங்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டு நகைத்தனர். அதே வார்த்தை தான் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அதை அவர்கள் பரிகசித்தனர். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் அவர்கள் பரிகசித்தனர். மாம்சமான அந்த வார்த்தை அவர்கள் மத்தியில் வந்தது. அவர்கள் ஏன் மனம் திரும்ப முடியாமல் போயிற்று? ஏனெனில் காலதாமதம் ஆகிவிட்டது. ஆதலால் அவர்கள் மேல் தண்டனை விடப்போகின்றது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். இத்தகைய ஆவிக்குரிய கூட்டங்களில் அவர்கள் பங்கு கொண்டு பிரசங்கிக்கப்பட்ட அனைத்தையும் அறிந்திருந்தனர். தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்துள்ளவைகள், அவர்கள் புறக்கணித்திருந்த அந்த காரியம் அவர்கள் முன்னால் அப்பொழுது நிற்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கிருபையை அவர்கள் கடைசி முறையாக உதறி தள்ளிவிட்டனர். ஆகவே நீங்களும் கிருபையை உதறி தள்ளிவிட்டால் நியாய தீர்ப்பே அன்றி வேறொன்றும் விடப்பட்டிருக்காது. நீங்கள் கிருபையை இரக்கத்தை உதறி தள்ளினால் அதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். தண்டனை வரும்போது அவர்கள் ஒளிந்து கொள்ள இடமில்லாமற் போகும். அவர்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டி ஆணுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் என்பதாக வேதம் எடுத்துரைத்துள்ளது. அவர்கள் மனந்திரும்ப முயன்றனர். ஆனால் ஏற்கனவே ஆட்டுக்குட்டியானவர் வந்து தமக்கு சொந்தமானவர்களை அழைத்து சென்று விட்டார். அவர்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி கெஞ்சினர். ஆனால் அப்பொழுது காலமோ தாமதமாகிவிட்டது. என் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் ஜனங்களுக்கு இப்பொழுது அளிக்கப்பட்டுள்ளது. நாம் மனம் திரும்ப தருணம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளாக இஸ்ரவேலரின் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தன. அத்தகைய இரக்கத்தை நீ உதறி தள்ளிவிட்டாயா? நீ அவ்விதம் செய்தாயா? அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாயா? நீங்கள் யாரென்றும், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்றும், நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் எந்த வைத்தியனும் உங்களுக்கு கூற முடியாது. இந்த புஸ்தகத்தை தவிர வேறெந்த புஸ்தகமும் நீங்கள் யாரென்றும், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றும், எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு அறிவிக்க முடியாது. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் உங்களுக்கு பதிலாக உங்கள் ஸ்தானத்திலிருந்து கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் எங்கு எதிர்நோக்கி செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆகவே தேவன் உங்களுக்காக இதை செய்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய சிறிய காரியம் அவர் நமக்கென செய்திருப்பதை ஏற்றுக்கொள்வதாகும். அதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மிடம் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேனே ஆகி நான் சரியாக அந்த வாதையை குறித்தும் பேசும்படியாகிவிடும். அதை நாம் நாளை இரவு ஆராதனையில் காண்போம். நான் இது இப்பொழுது பிரசங்கிக்க முடியாது, என்னால் தொடர்ந்து பிரசங்கிக்க முடியாது. ஏனெனில் நான் இங்கே எழுதியிருக்கின்ற குறிப்பில் இங்கேயே நிறுத்திவிடு என்று குறிப்பிட்டு எழுதி வைத்துள்ளேன். பாருங்கள், ஆகவே நான் நாளை வரை காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துவோமாக. என் அன்பார்ந்த நண்பர்களே, நான் இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்த இந்த தேவனுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமற் போனால் இப்பொழுது நீங்கள் இதை கூர்ந்து கவனியுங்கள். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமற் போனால் தேவனுடைய நியாயத்திருப்புக்கும் கோபாக்கினைக்கும் ஆளாவீர்கள். இப்பொழுது ஆதாமும் ஏபாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே நிலையில் நானும் நீங்களும் இன்றளவு இருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு, நீங்கள் சுயாதீனத்தை பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் ஜீவ விருட்சத்திற்கு செல்லலாம் அல்லது தேவன் வகுத்துள்ள நியாயத்தீர்ப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று நீங்கள் புத்திசாலிகளும் சரியான சிந்தையுள்ளவர்களாகவும் எழுந்து நின்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்து அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பின்ன ஏன் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர் இங்கிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரணாம் அவர்களே எனக்காக ஜெபியுங்கள், நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், தண்டனை என்மேல் விடுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். நண்பர்களே, இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அது நல்லது. இப்பொழுது நான் உங்களிடம் கூறினது என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, இது நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒன்று அல்ல. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதை அறிவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு இக்கூட்டங்களில் இதுவரை இருந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். அது நிகழ்ந்ததை நீங்கள் கண்டீர்களோ அல்லது இல்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். அது உங்கள் முன்னிலையில் நிகழ்ந்தது. உங்களில் எவராவது எழுந்து நான் அதை காண்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று நான் ஒவ்வொரு இரவும் அதை கவனித்து வந்தேன். பாருங்கள், தேவன் அளித்திருக்கும் கிருபையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தால், நீங்கள் அவர் ரத்தத்தின் கீழே இல்லாமல் இருந்தால், நீங்கள் மறுபடியும் பிறவாதவர்களாக இருந்தால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருந்தால், தேவன் அளித்திருக்கும் கிருபையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளுக்கு சாட்சியாயுள்ள ஞானஸ்தானத்தை அவருடைய நாமத்தில் பெற்று அதன் மூலம் அவரை ஏற்றுக்கொண்டதாக நீங்கள் இதுவரை பகிரங்கமாக அறிக்கை செய்யாமல் இருந்தால் தண்ணீர் உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. ஞானஸ்தானத்திற்காக அங்கிகள் இங்கே ஆயத்தமாக வழங்கப்பட உள்ளன. உங்களை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவும் கரங்களை விரித்தவாறு நின்று கொண்டு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு கால் அவர் அளித்துள்ள கிருபை உங்களை விட்டு எடுபடக்கூடும். ஒரு கால் இது நீங்கள் புறக்கணிக்கும் கடைசி முறையாக இருக்கலாம், மறுபடியும் அது உங்கள் இருதயத்தை தொடாமல் இருக்கலாம். உங்களால் முடியும் போதே அவரை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? கரங்களை உயர்த்தினவர்களை பீடத்தின் முன்னால் வரச் சொல்வதுதான் வழக்கமான செயலாகும் என்பதை நான் அறிவேன். நாமும் அதை பின்பற்றுவது உண்டு, அது முற்றிலும் சரி. ஆனால் பீடத்தை சுற்றிலும் கூட்டமாக இருப்பதால் அவ்விதம் செய்ய முடியாது. ஆனால் நான் ஒன்றை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நாட்களில் விசுவாசித்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், அதை உண்மையாகவே உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் விசுவாசித்தால் இங்கே அது முழுமையாக உள்ளது. உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக அது நிகழ்கின்றது என்று நீங்கள் கருத வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அனுபவத்தோடு உணர்ச்சியும் கூட உண்டாகிறது என்பது மெய்தான். நான் உங்களிடம் கூறியுள்ளது போல புகைத்தல், குடித்தல் அது பாவம் அல்ல, அவை பாவத்தின் தன்மைகளாகும். அப்படியானால் நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றே காண்பிக்கின்றது. பாருங்கள், ஆனால் நீங்கள் உண்மையாகவே உங்கள் இதயத்தில் விசுவாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் ஆசனத்தில் இருந்தே அவரை முழு இதயத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அங்கேயே ஏதோ காரியம் சம்பவிக்கப் போவதாயிருக்கும். அது சம்பவிக்கத்தான் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவித்தது என்பதற்கு ஒரு சாட்சியாக உங்களால் எழும்பி நிற்க முடியும். அதன் பின்னர் நீங்கள் தண்ணீரண்டை சென்று நான் மனவாட்டியுடன் என்னுடைய ஸ்தானத்தை வைக்க விரும்புகிறேன் என்பதை சபையாருக்கு நிரூபிக்க, சாட்சியாக அறிவிக்க, ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன் என்று கூறுங்கள். இவ்வுலகில் இன்றிரவு அநேக நல்ல பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர்களை ஒருத்தியே நான் காணும் போது நான் தனித்திருக்கிறேன் என்ற உணர்ச்சி எனக்கு உண்டாகிறது. அவள்தான் என் மனைவி. அவள் என்னோடு வீட்டுக்கு செல்கிறாள். தொடக்கத்தில் அவள் என் மனைவியாயிருக்கவில்லை. ஆனால் அவள் எப்படி என் மனைவியானாள்? அவள் என் பெயரை தரித்துக் கொண்டாள். அவர் வருகிறார். அவ்வாறே உலகில் அநேக பெண்மணிகள் சபைகள் உண்டு. ஆனால் இயேசுவோ தம் மனைவிக்காக வருகிறார். அவள் அவருடைய பெயரால் அழைக்கப்படுகின்றாள். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை தேவன் அவருடன் கொண்டு வருவார். நாம் அது எவ்விதம் பிரவேசிக்க முடியும்? ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவதன் மூலம் அதனுள் நாம் பிரவேசிக்கலாம். இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்யும் போது நீங்களும் ஜெபியுங்கள். கூடாரத்துக்குள் இருப்பவர்களும் வெளியில் நிற்பவர்களும் அநேகர் அறைகளில் குழுமியிருக்கின்றனர். வெளியில் அநேகர் வீதியில் நின்று கொண்டிருக்கின்றனர். உங்களை நாங்கள் இங்கே பீடத்துக்கு முன்னால் அழைக்க முடியாது, ஆனால் உங்கள் இருதயத்தையே நீங்கள் பீடமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் இதை விசுவாசிக்கிறேன். நான் இந்த இரவு வெளியில் நின்று கொண்டிருந்தேன். நான் இவ்வரைக்குள் கூட்டத்தில் இந்த ஜனங்கள் மத்தியில் இங்கே நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் இதை தவறவிடக் கூடாது என்று உங்கள் இதயத்தில் ஜெபியுங்கள். சென்ற இரவு நான் உங்களிடம் கூறினவாறு நான் உண்மையை உங்களிடம் கூறினேன் என்பதை கர்த்தர் அறிவார். பவுல் நான் பொய் வைக்கவில்லை என்று சொன்னது போல் நானும் உங்களிடம் சொல்லுகிறேன். நான் உங்கள் முன்பாக நிற்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல நான் கண்ட அந்த தரிசனத்தில் மரித்து அங்கு சென்றவர்களை நான் கண்டேன். அவர்களை தொட்டு பார்த்ததும் உண்மையாகும். சகோதரனே, சகோதரியே, அதை இழந்து போக வேண்டாம். நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் பிரசங்கித்ததை கேட்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இதை அதை மற்றும் அநேக கதைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள். அது உண்மை என்பது எனக்கு தெரியும். பாருங்கள், அதை இன்னும் தெளிவாக எடுத்துரைக்க என்னால் முடியவில்லை. அதை நடுவி போக விட வேண்டாம். அவை யாவும் உங்களுக்கு. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, என் முன்னிலையில் உருமாள்கள் கொண்ட ஒரு பெட்டி இருக்கின்றது. இந்த உருமாள்கள் வியாதியஸ்தர்களுக்கு பதிலாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது. நான் கைகளை அவைகளின் மேல் வைத்து ஜெபிக்கும் போது பவுலின் சரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட பொல்லாத ஆவிகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டன என்றும் விசேஷித்த அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டன என்றும் வேதம் உரைக்கின்றது. காரணம், பவுலுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அவரிடத்தில் இருந்ததை கண்டனர். அவன் ஒரு விசித்திரமான மனிதன் என்பதையும் வார்த்தையை குறித்தும் அவன் பேசின மற்ற காரியங்களை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவன் எபிரேய சபையின் ஒரு எபிரேய வாக்கை எடுத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் கொடுத்து அதனை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் அது எவ்விதம் பொருந்துகின்றது என்பதை காண்பிப்பான். தேவன் அவனுக்குள் இருந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவன் மூலமாக தேவன் வல்லமையான அதிசயமான கிரியைகளை நடப்பித்ததையும் அவன் முன்னறிவித்த காரியங்கள் அவ்வாறே நிகழ்வதையும் அவர்கள் கண்கூடாக கண்டு அவன் தேவனுடைய ஊழியன் என்பதை அறிந்து கொண்டனர். கர்த்தாவே, இந்த மக்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரில் வைத்துள்ள மதிப்பை நீர் அங்கீகரித்து இயேசுவின் நிமித்தம் அவர்களை சுகமாக்க வேண்டுகிறேன். பேதுருவின் காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளன்று ஜனங்கள் அவன் பேசுவதை கேட்டது போன்று கர்த்தாவே, இக்கூட்டத்திலும் பேசுவதை ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தனர். எப்படியாய் அவன் வார்த்தையினுள் திரும்பிச் சென்று வார்த்தையை பெற்றுக் கொண்டான். ஆகவே அவன் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்ததன் நிறைவேறுதல் இதுவே என்று கூறினான். அப்பொழுது அதை கேட்ட 3000 பேர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றனர். பிதாவே, இன்றைக்கும் நாங்கள் உமது கிருபையால் இருக்கிறோம். இவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதனால் அல்ல, சிங்கம், காளை, மனிதன் இவர்களின் காலம் உண்டாயிருந்தது போல இப்பொழுதும் கழுகின் காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த மணி நேரத்தின் அபிஷேகமாகும். இதுவே நாங்கள் வாழும் காலமாகும். இயேசு மரித்து போய்விடவில்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிரூபிக்கவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையாய் இது உள்ளது. சாயங்கால வெளிச்சங்கள் மறையும் முன்பு அவர் செய்வதாக கூறின காரியங்களையே அவர் செய்வதை நாங்கள் கண்ணார கண்டு வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பத்தை, பவுலை வழியில் சந்தித்த அந்த அக்னி ஸ்தம்பத்தை விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் இப்பொழுது புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதை நாங்கள் கண்டோம். அதே அக்னி ஸ்தம்பம் மோசேயை வனாந்திரத்தில் வழிநடத்தினது என்றும், அதே அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவே அவன் வார்த்தையின் அபிஷேகம் பெற்று வேதாகமத்தில் உள்ள அநேக புஸ்தகங்களை எழுதினான் என்பதை நாங்கள் அறிவோம். அதே அக்னி ஸ்தம்பம் பவுலை தமஸ்குவுக்கு போகும் வழியில் சந்தித்தது. அதன் விளைவாகவே அவன் வேதாகமத்தில் உள்ள அநேக புத்தகங்களை தேவனுடைய வார்த்தையை எழுதினான். ஆகவே இப்பொழுதும் கர்த்தாவே, அதே அக்னி ஸ்தம்பத்தை நாங்கள் வார்த்தையின் அத்தாட்சியின் மூலமாகவும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாகவும் காண்கிறோம். அது கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது எங்களுக்கு இங்கே வெளிப்படுத்தி தருகிறதை நாங்கள் காண்கிறோம். தேவனே, ஜனங்கள் சீக்கிரமாக விழிப்படையட்டும். கர்த்தாவே, ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர் எவரோ அவர்களுடைய பாதைக்கு முன்னால் இது பிரகாசிக்கும் போது கிணற்றடியில் இருந்து துர்க்கீர்த்தி பெற்ற அந்த ஸ்திரீ அது வேதபூர்வமானது என்று உடனடியாக கண்டுகொண்டது போல் இவர்களும் அதை கண்டுகொள்ள அருள் புரியும். இப்பொழுதும் பிதாவே, உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர் அனைவரும் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று தேவன் அவர்கள் பாவங்களை மன்னித்தார் என்றும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டனர் என்பதையும் பகிரங்கமாக அறிக்கை செய்ய ஆயத்தப்படட்டும். பிதாவே, அதன் பின்பு பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் அவர்கள் மேல் ஊற்றி தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் ஈடுபடவும் பொல்லாத கடைசி நாட்களில் உமது ஊழியக்காரராக விளங்கவும் அருள் புரியும். இன்னும் சிறிது காலமே உள்ளது என்றும் சபையானது எந்த நேரத்திலும் எடுத்துக் கொள்ளப்படக்கூடும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எந்த நேரத்திலும் பிரகாரத்தை விட்டு பலியானது வைக்கப்பட்டுள்ள தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு வரக்கூடும். அப்பொழுது எல்லாம் முடிவடைந்துவிடும். அதன் பின்னர் அவள் முடிந்து விடுவாள். இவ்வுலகிற்கோ விமோச்சனமே இல்லை. அவளோ ஏமாற்றம் கொண்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது நிகழ்ந்தவாறு பூமி அதிர்ச்சிகளுக்கு ஆளாவாள். கிறிஸ்து கல்லறையை விட்டு எழுந்தது போல பரிசுத்தவான்கள் எழும்பும் போது அதே காரியம் சம்பவிக்கும். கத்தாவே, அது எந்த நிமிடத்திலும் நிகழும். அந்த சந்தோஷகரமான நாளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவே, உம் பிள்ளைகளை இப்பொழுதே உமது கரங்களை ஏந்திக் கொள்ளும். உமது ஆட்டுக்குட்டிகளை உமது மடியில் எடுத்துக் கொள்ளும். இதை அருளும். உமது ஊழியத்திற்கென்று பலப்படும் வரை அவர்களை உமது வார்த்தையினால் போஷியும். கர்த்தாவே, அவர்களை உமது கரங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த ஜபத்திற்கு பதிலளியும். பிதாவே, மார்க் 11 அதிகாரத்தில் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்பதாய் நீர் கூறியிருக்கிறீர்.
And with all my heart to him that's been revealing these things down through the years.
இத்தனை ஆண்டுகளாய் சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வந்து சென்ற வாரத்தில் முத்திரைகளின் ரகசியங்களை வெளிப்படுத்தின உம்மை மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, உமது வருகையின் சமயம் நாங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அருகாமையில் உள்ளது என்பதை நான் நம்புகிறேன்.
Please let my prayer be answered and may ever call child.
தயவு கூர்ந்து என் ஜபத்திற்கு பதிலளியும். அழைக்கப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் இந்த செய்தியை நேரடியாகவோ அல்லது ஒளிநாடாக்களின் மூலமாகவோ கேட்கும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நான் உரிமை கோருகிறேன். பிதாவே, சாயங்கால வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இவர்களை இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது உள்ளோ அல்லது வெளியே இருப்பவர்களில் யாராவது தேவனை விசுவாசித்து பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதாக இதுவரை பகிரங்கமாக அறிக்கை செய்யாமல் இருப்பார்களாயின் தேவனுடைய இரக்கங்களை கோரி அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக் கொண்டிருந்தால் தண்ணீர் தொட்டி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற விரும்புவோர் அனைவருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே ஆயத்தமாக இருப்பார்கள். ஆறாம் முத்திரையை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்களா? அது இப்பொழுது திறக்கப்பட்டதை உங்களால் காண முடிகின்றதா? நீங்கள் அதை விசுவாசித்தீர்களா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், செய்தியை விசுவாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய புயம், அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை என்னால் இயன்றவரை அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முயல்வேன். அதற்கென்று அநேகமாக இந்த இரவு முழுவதையும் நான் ஜபத்தில் கழிப்பேன். ஒவ்வொரு இரவும் நான் சுமார் 3 மணி நேரம் மாத்திரமே உறங்குகிறேன். சென்ற இரவு 1 மணிக்குத்தான் நான் படுக்கைக்கு சென்றேன். மறுபடியும் 3 மணிக்கே எழுந்து படிக்க தொடங்கிவிட்டேன். பாருங்கள் பாருங்கள், நான் இதற்காக பதில் கூற வேண்டியவனாக இருக்கிறேன். அது உண்மை. காலமோ மிகவும் அருகாமையில் இருப்பதால் எந்த விதமான முடத்தரத்திற்கும் யூகித்தலுக்கும் அரைகுறையாக விசுவாசிப்பதற்கும் இது ஏற்ற சமயம் அல்ல. முதலில் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அது வார்த்தையோடு ஒட்டியுள்ளதா என்பதை நான் பார்க்க வேண்டும். தேவனுடைய கிருபையால் இதுவரை எல்லாம் சரிவர அமைந்து வந்திருக்கிறது. நான் வேதத்திலிருந்து அநேக பாகங்களை குறிப்பிட்டேன். அவை யாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அமைந்திருக்க வேண்டும். நான் அதிலிருந்து அறிந்துள்ளபடி அது அவ்விதம் கூறுவது மட்டுமல்ல, அந்த வார்த்தை கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக உள்ளது. எனவே வார்த்தையாகிய தேவன் என கழிக்கும் வெளிப்பாட்டை வேத வாக்கியங்களுடன் இணைத்து காண்பிப்பதன் மூலம் இவை கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். பார்த்தீர்களா? இவ்விதமாக வார்த்தை இங்கே கூறுகின்றது. தேவன் இப்பொழுது என கழித்த வெளிப்பாடு நாம் முன்பு கொண்டிருந்த கருத்துக்கு முரண்பாடாக, ஏன் நான் முன்பு கொண்டிருந்த கருத்துக்கு முற்றிலும் வேறுபட்டதாய் உள்ளது. அதன் உண்மையான அர்த்தம் இதுவே என்று நான் சற்றேனும் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. ஆனால் அதுவோ வேத வாக்கியங்களுடன் சரிவர பொருந்துகிறது என்று நாம் காண்கிறோம். அது என்ன? அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாய் உள்ளது. பாருங்கள், அது சரியாக அந்த விதமாய் உள்ளது. இதுவரை வெளிப்படாமல் இந்த மணி நேரத்துக்கென்று வைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை கர்த்தரே நம் சிந்தைகளில் நுழைய செய்கிறார். ஆகவே இது இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம். ஆம், அது கர்த்தர் தாம் அதை செய்தார். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். என் முழு இருதயத்தோடு நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் உங்களை பீடத்தின் முன்னால் கொண்டு வர முடியவில்லை. அநேகர் தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், இது உங்களோடு உள்ள தனிப்பட்ட ஒரு விவகாரம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு சுயாதீனம் பெற்றிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா, காலம் மிகவும் சமீபித்து விட்டபடியால் மற்றவர் உங்களை உள்ளே தள்ளிவிட வேண்டும் என்றிராமல் உங்களால் எவ்வளவு கடினமாக முன்னேற முடியுமோ அவ்வளவு கடினமாய் முன்னேறுங்கள். உங்களால் இயன்றவரை உள்ளே நுழைய பிரயாசப்பட வேண்டும். கர்த்தாவே என்னை வெளியில் விட்டுவிடாதேயும், கர்த்தாவே என்னை வெளியில் விட்டுவிடாதேயும். கதவோ அடைபட்டுக் கொண்டிருக்கிறது, நான் உள்ளே நுழைந்தால் போதும் என்று நீங்கள் அவரிடத்தில் மன்றாட வேண்டும். பாருங்கள், ஒரு நாளன்று தேவன் கதவை அடைத்து விடுவார். நோவாவின் காலத்தில் அவர் அபிதம் செய்தார், அதன் பின்பு அவர்கள் கதவை தட்டினர். சரிதானே? இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஏழாம் ஜாமத்திலே, சரிதானே, சிலர் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் ஜாமங்களில் நித்திரையடைந்தனர். ஆனால் ஏழாம் ஜாமத்தில் மனவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்னும் அறிவிப்பு உண்டாகிறது. அப்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகளிடத்தில் உங்கள் எண்ணெயில் சற்று தாருங்கள் என்பார்கள். அப்பொழுது மனவாட்டி, எனக்கு போதுமான அளவு மாத்திரமே இருக்கின்றது, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சென்று ஜபம் செய்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பாள். உறங்கிக் கொண்டிருக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? எபிஸ்கோபலியன், பிரசுபிடேரியன், லூத்தரன்கள் இவர்கள் அனைவருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள இப்பொழுது முயற்சிப்பதை பாருங்கள். ஆனால் அவர்களிடத்தில் உள்ள தவறு யாதனில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் அந்நிய பாசை பேச முற்படுகிறார்கள். அவர்களில் அநேகர் இப்பொழுது அந்நிய பாசை பேசுகிறார்கள். இந்த சபைக்கு வந்து ஜபம் செய்து கொள்ள அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படியானால் அது பரிசுத்த ஆவி என்று எண்ணுகின்றீர்களா? அது அந்நிய பாசை பேசுதல் ஆகும். ஆனால் அது பரிசுத்த ஆவி அல்ல. புரிகிறதா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாசை பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன். நான் அதை நம்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்கு போலியான ஒன்று நிலவுகின்றது. ஆமையா, ஆவியின் கனிகள் மாத்திரமே பரிசுத்த ஆவியை பெற்றதை நிரூபிக்க முடியும். அது என்ன மரம் என்பதை அதன் கனிகள் தான் நிரூபிக்கும், பட்டை அல்ல, அதன் கனிகள். இப்பொழுது கவனியுங்கள், கடைசி மணி நேரத்தில் அவள், நான் இப்பொழுது அதை பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆம் நாங்கள் அதை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே வருவாள். நான் இதை கூறாமல் இருப்பது நலமாயிருக்கும். பாருங்கள், ஏனெனில் இது ஒருவேளை உங்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். நான் அன்றிரவு எடுத்துக் கொள்ளப்படுதல் எவ்விதம் வரும் என்று நான் கூறிய பொழுது, இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பீர்களேயானால், சரி, கவனியுங்கள், கவனியுங்கள், சரி, அது உங்களை பொறுத்ததாகும். பாருங்கள், அந்த உறங்கிக் கொண்டிருந்த புத்தி இல்லாத கன்னியை பாருங்கள், செல்வதற்காக தனக்கு ஜெபிக்கப்பட்டதாக ஜெபித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தாள். மனவாட்டியோ சென்று விட்டிருந்தாள். அவள் சென்று விட்டாள். மனவாட்டி சென்றதை அவள் அறியாதிருப்பாள். ஒரு திருடன் நிறைவில் வருவதைப் போல அப்பொழுது அவர்கள் கதவை தட்டுவார்கள். என்ன சம்பவிக்கும்? ஆனால் என்ன நேரிடும்? அவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் என்று வேதம் உரைக்கின்றது. அது உண்மையா? சகோதரனே, சகோதரியே, அது எப்போது சம்பவிக்கும் எனக்கு தெரியாது. பாருங்கள், ஆனால் அது மிக அருகாமில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், இது என்னுடைய எண்ணமாகும். பாருங்கள், அது மிகவும் அருகாமையில் உள்ளது என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தினந்தோறும் என்னால் இயன்றவரை நான் மிருதுவாக நடக்க முயல்கிறேன். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், இன்றைக்கு ஒரு காரியம் சம்பவித்தது. நான் ஏதோ ஒன்று வருவதை கண்டேன். நான் அதை கண்டபோது என் மூச்சு நின்று விடுவது போன்ற உணர்ச்சி உண்டானது. பாருங்கள், அவரோ அங்கு நின்று கொண்டிருந்தார். அந்த ஒளி அங்கு நின்று கொண்டிருந்தது. அந்த காரியம் எனக்கு வெளிப்பட்டது. அது உண்மை என்பதை நான் அறிவேன். நானோ எனக்குள்ளாக, ஓ தேவனே, அதை என்னால் கூற முடியாதே, என்னால் கூற முடியவில்லையே, என்னால் முடியவில்லையே என்று கூறிக்கொண்டே அறைக்கு வெளியில் வந்து இங்கும் அங்குமாக நடக்க தொடங்கினேன். சகோதரனே, நான் என்ன செய்யக்கூடும் என்று நினைத்தேன். ஓ பாருங்கள், நான் மீன் பிடிக்கவோ அல்லது வேற எதற்கோ சென்றுவிட வேண்டும். அல்லது நான் கண்டதை உங்களிடம் கூற முடியாதவனாயிருக்கிறேன். பாருங்கள், நாம் சந்தோஷமாக இந்த நேரத்தை கழித்து வருகிறோம். நாம் அவ்வாறு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்கள், நாம் இப்பொழுது மகத்தான காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், என் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உலகத்தையும் அதில் கருத்த நிழலிடப்பட்டு இழந்த நிலையில் உள்ள ஆயிரக்கணக்கானவரை குறித்து நினைக்கும் போது என் இருதயத்திலிருந்து ரத்தம் கசிகின்றது. நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்னதான் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் கதறுவதை என்னால் உணர முடிகின்றது. நமது எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளித்தன் சட்டைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மடமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொன்னபோது இவ்விதம் தான் மனசாப்பட்டிருக்க வேண்டும். நான் எத்தனை தினமும் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவதை உங்களால் உணர முடியும். பாருங்கள் நண்பர்களே, ஏதோ ஒன்று இங்கே நடைபெறவிருக்கும் காலத்தில் நாம் இருக்கிறோம். அது என்னவாக இருந்தாலும் சரி, தேவன் அறிவார். அது எப்பொழுது நிகழப்போகிறது என்பது யாருக்குமே தெரியாது. அது ஒரு ரகசியமாகும். அது எப்பொழுது நிகழப்போகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது என்று கூறினார். நான் 6வது முத்திரையையும் மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர் கூறினதையும் நான் ஒப்பிட்டு காண்பித்தது போல இப்பொழுது அவர் என்ன கூறினார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் என்று கூறியிருக்கிறார். அதே அதிகாரத்தில் அடுத்து வருகிற 30 மற்றும் 31 வசனங்களையும் அதற்கு கீழே சற்று சென்று 32 மற்றும் 33 வசனங்களையும் கவனியுங்கள். அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பர் என்று இயேசு கூறியுள்ளார். சரியா? அவரே கூறினார். இப்பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், அத்தோடு அவர் நிறுத்திவிட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 6ஆம் முத்திரைக்கு மேல் அவர் ஒன்றுமே கூறவில்லை. 7ஆம் முத்திரையை குறித்து அவர் எதையுமே கூறவில்லை. அவர் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் முத்திரைகளை பற்றி கூறிவிட்டு அத்துடன் நிறுத்திக் கொண்டார். அதன் பின்பு அவர் அதை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை. அதன் பின்பு அவர் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், அவர் ஓமைகளை சொல்ல தொடங்கி விடுகிறார். இவை யாவும் நிறைவேறும் என்று அவர் கூறுகின்றார். அவர் 3 கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். இந்த அடையாளங்கள் என்ன? உமது வருகையின் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவின் அடையாளம் என்ன? 6ஆம் முத்திரையின் சம்பவங்கள் உலக முடிவை குறிக்கின்றன. 7ஆம் தூதனுடைய சத்தமானது, நான் கண்ட தூதன் தன் கையை உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். பூமியானது ஒரு புதிய பூமியை பிறப்பிக்கும். அது முடிவுறுகின்றது. அதற்கு மிக அருகாமையில் வாசல் அருகே நாம் இருக்கிறோம். ஓ, எனக்கு நடுக்கம் உண்டாகிறது. கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? பார்த்தீர்களா, நான் தரிசனத்தில் கண்ட அந்த சரத்தையும் அங்குள்ள அருமையான மக்களையும் குறித்து அப்படியே நினைத்து பார்க்கிறேன். ஓ தேவனே, இதை அவர்கள் இழந்து போக கூடாதே. நான் அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டுமே. அவர்களுக்கு அதை எடுத்துக் கூறி அவர்கள் எல்லோரையுமே உள்ளே கொண்டு வர முயற்சிக்க வேண்டுமே என்று எண்ணினேன். உங்களால் அதை செய்ய முடியாது. ஏனெனில் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டு, அதாவது பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும். ஆனால் ஏனையோ ஸ்தாபனங்களை சார்ந்துள்ளோ, உலக தோற்றமுதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத யாவரையும் அவன் மோசம் போக்கினான். ஓ என்ன ஆகையால் நீங்கள் பாருங்கள், அது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தையில் நிலை நின்று அவர் செய்யக்கூடிய யாவையும் கவனமாக செய்வதாகும். பாருங்கள், அவர் என்னவெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அவர்கள் இதை செய்கிறார்களே, இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று ஸ்தாபனங்கள் செய்வதை நீங்கள் ஆலோசிக்க முற்பட்டால் ஓ, அது எவ்வளவாக உங்களை பாதிக்கும் என்பதை நீங்கள் உணர்கிறதில்லை. இப்பொழுது நான் இதை கூற விரும்புகிறேன். ஒளிநாடாக்களில் இதை நீங்கள் பதிவு செய்ய போவதில்லை என்று நான் எண்ணுகிறேன். அநேக ஜனங்கள் சகோதரன் பிரணாம் அந்த மாதிரியான ஒரு ஊழியத்தினால் என்று ஏதோ ஒன்றை கூற வருகிறார்கள். ஏனெனில் ஒளிநாடாக்களில் கேட்பவர்கள் இங்கும் அங்குமாக சிலவற்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தங்கள் சொந்த அர்த்தத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். எனவே நான் அதை கவனிக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் என்னிடத்தில், சகோதரன் பிரணாம் அவர்களே, இத்தகைய ஊழியம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. ஓ என்ன சகோதரனே, சகோதரியே, ஆனால் அவ்வூடியத்தினால் உண்டாகும் உத்தரவாதத்தின் தன்மையை உணராமல் நீங்கள் இவ்விதம் பேசுகின்றீர்கள். நீங்கள் சொல்வதை ஜனங்கள் அப்படியே நம்புகிறார்கள். தவறான ஒன்றை நீங்கள் அவர்களிடம் கூறி அதை ஜனங்கள் விசுவாசித்து பின்தொடர்ந்தால் நீங்கள் அதற்கு பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தேவன் அவர்கள் இரத்தப்படியை உங்களிடத்தில் தான் கேட்பார். அப்படியானால் அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். இது மிகவும் பயங்கரமான ஒரு செயலாகும். ஆகையால் அன்பாயிருங்கள். உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறுங்கள். எளிமையாயிருங்கள். எதையும் ஆலோசனை செய்து அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக எளியவர்களாயிருங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆலோசிக்கின்றீர்களோ அவ்வளவாக தேவனை விட்டு புறம்பே செல்வீர்கள். பாருங்கள், அவர் கூறுவதை அப்படியே விசுவாசியுங்கள். இப்பொழுதோ அவர் எப்பொழுது வருவார் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் ஒரு கால் இன்றைக்கு வந்தாலும் பரவாயில்லை. அவர் 20 வருடங்கள் கழித்து வந்தாலும் அதுவும் சரிதான். நான் இப்பொழுது அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிற விதமாகவே அவரை பின்பற்றிக் கொண்டிருக்க போகிறேன். வேற எங்காவது என்னை உபயோகிக்க நீர் சித்தம் கொண்டால் இதோ கர்த்தாவே, நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு காலம் உமது வருகை 100 ஆண்டுகள் கழித்திருந்தாலும் இருக்கலாம். கர்த்தாவே, அது எப்பொழுது நிகழப்போகிறது என்று எனக்கு தெரியாது. என் சந்ததியில் 5ஆம் தலைமுறையில் உள்ள அவர்கள் அதை ஒருவேளை காணலாம். ஆனால் எவ்வாறாயினும் நான் உங்களுடன் சரியான பாதையில் நடக்க விரும்புகிறேன். உன் வருகைக்கு முன்னால் நான் நித்திரை அடைந்தால் அந்நாளில் நான் நிச்சயம் உயிரோடு எழுவேன். அப்பால் உள்ள அந்த மகிமையான ஸ்தலத்திற்கு சென்று வந்தேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வயது சென்றவர் அனைவரும் வாலிப தோற்றம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருப்பார்கள். ஆண்களும் பெண்களும் வாலிப பருவத்தை அடைந்து மிகவும் அழகாயிருப்பார்கள். அவர்களும் அங்கே அழகான வாலிபர்களாகவும் வாலிப ஸ்திரீகளாகவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இனி ஒருபோதும் வயோதிபர்களாக முடியாது. அவர்கள் இனி பாவம் செய்வதே இல்லை. அங்கு பொறாமையோ அல்லது வெறுப்போ காணப்படுவதில்லை. ஓ என்ன, இப்பொழுது ஒலிநாடாக்களை ஒலிப்பதிவு செய்யப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் இன்னும் 3-4 நிமிடங்கள் உங்களிடம் பேச விரும்புகிறேன். அவ்வாறு பேசலாமா? இப்பொழுது நான் கூறப்போவது தனிப்பட்ட விஷயமாகும். ஏனெனில் நாளை ஆராதனை மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆகவே நான் கூற விரும்புவதை இப்பொழுதே கூறிவிடுவது மேலானதாக என்று நான் நினைக்கிறேன். இதை நமக்கென்று பிரத்யேகமாக கூறுகின்றேன். என் மனைவியாகிய மேடாவை நான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் முதல் மனைவியை நான் அதிகமாக நேசித்த காரணத்தால் நான் 2வது முறை விவாகம் செய்து கொள்ள விரும்பவில்லை. தேவன் விவாகம் செய்து கொள் என்று கூறாமல் இருந்திருந்தால் நான் 2வது முறை விவாகமே செய்து கொண்டிருந்திருக்க மாட்டேன். அவள் எவ்விதம் ஜெபிக்க சென்றாள் என்பதையும் நான் செய்தது என்ன என்பதையும் நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீ போய் அவளை விவாகம் செய்து கொள் என்றும் நான் அதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றும் தேவனுக்கு சரியாக கூறியிருந்தார். அவள் மிகவும் அருமையானவள். இன்றிரவு அவள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அங்கு 8 மணியாயிருக்கும். அவள் ஒருவேளை இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது கவனியுங்கள். ஒரு நாள் மேடா என்னிடம், பில், பரலோகத்தை குறித்த ஒரு கேள்வியை நான் உம்மிடம் கேட்க விரும்புகிறேன் என்று கூறினாள். நானும், சரி மேடா, அது என்ன என்று. அவளோ, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கூறினாள். நான், ஆமாம் என்று. நான் மேலே சென்று அவர்களை கண்ட பிறகு இது நடந்தது. அவள், உங்கள் முதல் மனைவியாகிய ஹோப் உங்களை நேசித்தாள் என்பதை நீர் அறிவீர் என்றாள். நான், ஆமாம் என்றேன். அவள், இப்பொழுது நான் பொறாமை கொள்வேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் ஹோப் உங்களை நேசித்தாள் என்றாள். மேலும் அவள் தொடர்ந்து, நான் பரலோகத்துக்கு போகும்போது என்று கூறி, அதாவது அவளை நீங்கள் அங்கு கண்டதாக கூறினீர்கள் என்று கூறினாள். அதற்கு நானோ, அவள் அங்கே இருக்கிறாள், நான் அவளை அங்கே 2 முறை கண்டிருக்கிறேன் என்று. அவள் அங்கே இருக்கிறாள், என் வருகைக்காக அங்கே அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். நான் அங்கே சாரோனையும் கண்டேன். நான் உன்னை காண்பது போலவே அவளையும் அங்கே கண்டேன். நான் அவளை அங்கே கண்டேன். இவ்வாறு நான் கூறினேன். அப்பொழுது அவள், நாம் அங்கு செல்லும் போது எங்களில் யார் உங்கள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டாள். அதற்கு நான், நீங்கள் இருவருமே எனக்கு மனைவி என்று யாருமே இருக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் நீங்கள் இருவருமே அங்கு இருப்பீர்கள் என்றேன். அப்பொழுது அவள், என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றாள். அதற்கு நான், தேனே, இங்கே அமர்ந்து கொள், நான் ஒன்றை உனக்கு விளக்கி காண்பிப்பேன் என்றேன். நான், நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன், மதிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன் என்பதை நீயும் அறிவாய். இப்பொழுது உதாரணமாக, நான் நன்கு உடையுடுத்திக் கொண்டு டவுன் டவுன் என் இடத்திற்கு செல்ல, அங்கு உண்மையாகவே ஒரு அழகான வேசி என்னை கட்டித் தழுவி, ஓ சகோதரன் பிரணாம், நான் உம்மை மிகவுமாக நேசிக்கிறேன் என்று கூறி அவளுடைய கரத்தை என் மீது போட்டு கட்டித் தழுவ ஆரம்பித்தால், அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் என்று கேட்டேன். அதற்கு உடனே அவள், நான் ஒரு காலம் அதை விரும்பவே மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்தாள். நான் மேலும் அவளிடத்தில், நான் உன்னிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். எனக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் இடையே ஒருவரை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பல பரீட்சை உண்டானால் அப்பொழுது நீ யாரை தெரிந்து கொள்வாய் என்று கேட்டேன். இது எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த குடும்ப சம்பாஷணையாக இருந்தது. அதற்கு அவளோ, கர்த்தராகிய இயேசுவையே தெரிந்து கொள்வேன் என்றாள். ஆம் பில், நான் உம்மை நேசித்தாலும் உம்மை விட்டுவிட்டு அவரைத்தான் தெரிந்து கொள்வேன் என்றாள். நான் அதை கேட்டு, தேனே, உனக்கு நன்றி. இப்பொழுது நீ அதை கூற கேட்கவே நான் சந்தோஷமடைகிறேன் என்று கூறினேன். மேலும் நான் தொடர்ந்து அவளிடத்தில், இப்பொழுது என்னை கட்டி தழுவிய அதே வேசி இயேசுவண்டை வந்து அவரை கட்டி தழுவி, இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறினாள். அதை குறித்து நீ என்ன நினைப்பாய் என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன் என்று கூறினாள். பாருங்கள், அது மாம்ச பிரகாரமான அன்பில் இருந்து தெய்வீக அன்பாக மாறுகின்றது. புரிகின்றதா? அது மேலான அன்பு. பாருங்கள், பரலோகத்தில் கணவன் மனைவி என்னும் நிலையும் குழந்தைகள் பெறுவதென்பதும் கிடையாது. அங்கு ஆண் பெண் இருவருக்கும் இடையே காணப்படும் பாலின சுரப்பி வேறுபாடே இருக்காது. நாம் ஒரே விதமாக இருப்போம். அங்கு இனச்சேர்க்கைக்குரிய சுரப்பிகள் இருக்காது. புரிகின்றதா? ஆம் ஐயா, இச்சுரப்பிகள் இல்லாதவர்களாய் உங்களை பாவனை செய்து பாருங்கள். பூமியில் ஜனத்தொகை அதிகரிக்க வேண்டும் என்று கருதியே நமக்கு இவை அளிக்கப்பட்டன. ஆனால் பரலோகத்திலோ இச்சுரப்பிகள் இருக்க மாட்டார். இல்லை, அங்கு ஆண் சுரப்பிகளும் பெண் சுரப்பிகளும் இருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வடிவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாயிருக்கும். அது முற்றிலும் சரியாகும். அங்கு மாம்ச பிரகாரமான அன்பு காணப்படுவதில்லை. எல்லாமே தெய்வீக அன்பாயிருக்கும். புரிகின்றதா? ஆகவே மனைவி என்பவளோ அழகான உருவமாயிருப்பாளே என்று மனைவி என்னும் ஸ்தானத்தை வகிக்க மாட்டாள். அங்கே மாம்ச பிரகாரமான பாகம் என்பதே அங்கு இராது. பாருங்கள், அங்கே பொறாமைப்பட ஒன்றுமே இல்லாததால் அங்கே பொறாமை என்பதே இருக்காது. அவ்விதமான காரியம் என்பதே அங்கு கிடையாது. அவ்விதமான ஒன்று உண்டு என்பதையே நீ ஒருபோதும் அறியாதிருப்பார். பாருங்கள், அங்கு அழகான வாலிபரும் வாலிபர் ஸ்திரீமாக மட்டுமே இருப்பீர்கள். இதை கேட்ட என் மனைவி வெல் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறினாள். நான் சரி என்றேன். நான் சம்பவித்த ஒரு சிறு காரியத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன். இது ஒரு சொப்பனமாகும். நான் அப்பொழுது உறக்கத்தில் இருந்தேன். நான் இதை இதற்கு முன்பு பகிரங்கமாக வெளியே கூறினதில்லை. ஒரு சிலருக்கு மாத்திரமே இதை நான் கூறியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் இதற்கு முன்பு நான் இதை பகிரங்கமாக கூறினதில்லை. மேற்கூறிய தரிசனம் கண்ட ஒரு மாதத்திற்கு பிறகு நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அது நியாயத்தீர்ப்பல்ல, சபையானது நியாயத்தீர்ப்பு, அதாவது மனவாட்டி நியாயத்தீர்ப்புக்குள்ளாவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சொப்பனத்தில் பரலோகத்தில் கிரீடங்கள் அளிக்கப்படும் போது நான் அங்கு இருந்தேன். பாருங்கள், ஒரு பெரிய சிங்காசனம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அது மேல் வீற்றிருந்தார். பதிவு செய்யும் தூதனும் மற்றவரும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். தந்தத்தால் செய்யப்பட்ட சுருள் வடிவுள்ள ஒரு பிரம்மாண்டமான படிக்கட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அங்கு நடந்து கொண்டிருந்த காரியத்தை அங்கு கூடியிருந்த அனைவருமே காணத்தக்கவாறு அந்த காட்சி அமைந்திருந்தது. நான் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் அந்த படிக்கட்டில் ஏறி செல்வேன் என்னும் எண்ணம் எனக்கு சற்றேனும் இருக்கவில்லை. நானோ அங்கு நின்று கொண்டிருந்தேன். பதிவு செய்யும் தூதன் ஒரு குறிப்பிட்ட பெயரை கூப்பிடுவான். அது எனக்கு தெரிந்த பெயராகவே இருந்தது. பெயர் கூப்பிடப்பட்ட சகோதரன் சகோதரியோடு அங்கு நடந்து வரும்போது நானும் அங்கிருந்து பார்த்துக் கொண்டே இருந்தேன். பதிவு செய்யும் தூதன் அங்கு கிறிஸ்துவின் பக்கத்தில் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டே இருந்தான். இப்பொழுது இது ஒரு சொப்பனமாகும். அவருடைய பெயர் அங்கே இருந்தன. ஜீவ புஸ்தகத்தில் அது காணப்பட்டது. இயேசு அவர்களை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உள்ளே பிரவேசி என்பார். அவர்கள் அங்கு சென்று கொண்டிருந்ததை நான் பின்னால் நின்று பார்த்தேன். அவர்கள் ஒரு புதிய உலகத்திற்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் பிரவேசித்தனர். உலக தோற்றத்துக்கு முன்னால் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று இயேசு அவர்களிடத்தில் கூறினார். பாருங்கள், நான் இவ்வாறு எண்ணினேன். ஓ, அவர்கள் சந்தோஷம் கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து மலைகளையும் பெரிய ஸ்தலங்களையும் கடந்து செல்வது அற்புதமான காட்சி அல்லவா என்று எண்ணினவாறு நின்று கொண்டிருந்தேன். ஆனால் நானோ, ஓ, அது அற்புதமானது அல்லவா, மகிமை, அல்லேலூயா என்று எண்ணி மேலும் கீழும் குதிக்க ஆரம்பித்தேன். அதன் பின்னர் வேறொரு பெயர் அழைக்கப்படுவதை நான் கேட்டேன். அப்பொழுது, ஓ, நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை அறிவேன், அதோ அவர் இங்கே போகிறார் என்று நினைத்தேன். இவ்விதமாக நான் அவரை கவனித்தேன். நல்லது, கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்பொழுது நான், ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றேன். உதாரணமாக நான் என் பெயரை வாசித்தான். நானும் நடந்து செல்ல அழைக்கப்படுவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. ஆகையால் நான் சிறிது அச்சமுற்றேன். ஓஹோ, என்னை நான் அதை செய்ய வேண்டுமா என்று நானே நினைத்தேன். நான் நடந்து செல்லும் போது அங்கு குழுமியிருந்த அனைவரும் என் முதுகில் தட்டி, சகோதரன் பிரணாமே, சகோதரன் பிரணாம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார்கள். அந்த பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவே நான் சென்றபோது அவர்கள் இவ்வாறு என் முதுகில் தட்டிக்கொண்டே இருந்தனர். சகோதரனே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக, சகோதரனே, சகோதரனே, தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு கூட்டத்திலிருந்து வருவது போன்று உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டே நடந்து செல்வது போல சென்றேன். நான் அந்த பெரிய தந்த படிக்கட்டின் மேல் நடந்து செல்ல வேண்டியவனாயிருந்தேன். நான் இவ்வாறு மேலேறி செல்ல ஆரம்பித்தேன். நான் முதற் படிக்கட்டில் கால் வைத்து நின்றேன். நான் எண்ணி பார்த்தேன். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். அவரை நன்றாக காணட்டும் என்று நான் எண்ணினேன். எனவே நான் அங்கு நின்றேன். நான் என் கரங்களை இவ்விதம் வைத்திருந்தேன். இங்கே வேறு யாரோ ஒருவரின் கரம் என் கரத்தை பற்றியது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நான் திரும்பி பார்த்தபோது பெரிய கருத்த கண்களோடு கருத்த கூந்தல் பின்புறம் தொங்கினவாறு வெள்ளை அங்கி தரித்தவளாய் அங்கு நின்று கொண்டிருந்தாள். நான் ஹோப் என்று அழைத்தேன். அதன் பின்னர் மற்றொரு கரம் என் இந்த கரத்தை பிடித்தது. நான் பார்த்தபோது மேடா கருத்த கண்களுடன் கருத்த கூந்தல் பின்புறம் தொங்கினவாறு வெள்ளையங்கி தரித்தவளாய் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் மேடா என்றேன். இருவரும் ஒருவரை ஒருவர் இந்த விதமாக நோக்கினர். அவர்கள் இருவரும் என் கைகளை கோர்த்துக் கொண்டனர். நாங்கள் பரலோக வீட்டுக்கு நடந்து சென்றோம். அப்பொழுது நானும் உறக்கத்தில் இருந்து எழுந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான், ஓஹோ தேவரே, நான் சொப்பனத்தில் கண்டது உண்மையாகவே நிறைவேறட்டும் என்றேன். இவ்விருவரும் என் வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றனர். இதோ நாங்கள் மூவருமாக பரிபூர்ணப்பட்ட புதிய உலகத்திற்குள் நடந்து சென்றோம். ஓ, என்ன, ஓ, அது மிகவும் அற்புதமான ஒரு காரியமாக இருக்க போகிறது. அதை இழந்து போக வேண்டாம், அதை இழந்து போக வேண்டாம். ஓ, தேவ கிருபையினால் உங்களால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். மற்றவைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முன்பு அவர் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரியில். நாம் நம் முழு இருதயத்தோடு அதை மீண்டும் பாடுவோம். தேவனுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். நான் அவரை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன். முன்பு அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. சரி, இப்பொழுது கூட்டம் முடியும் வரை அவள் உயிரோடு இருப்பாள் என்று நினைக்கவே இல்லை. அது உண்மை. இப்பொழுது அவளோ இரண்டு கரங்களையும் உயர்த்தி தேவனை துதிக்கிறாள். அதற்காகவே நான் இவ்வளவு நேரமாக இங்கு தாமதித்தேன். நான் எதை காண்கிறேன் என்பதை உங்களுக்கு கூறவே இல்லை. மேடாவை குறித்தும் மற்றவரை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அந்த ஒளியானது முன்னும் பின்னுமாக சுழன்று கொண்டே வந்து அவள் மேல் நின்றதை நான் கவனித்தேன். அப்பொழுது நான் அதுதான் என்று நினைத்தேன். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முன்பு அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. இப்பொழுது நாம் முழு இருதயத்துடன் பாடுவோம். அவருடைய நன்மையையும் கிருபையையும் குறித்து அப்படியே நினைவு கூர்வோம். நான் அவரை நேசிக்கிறேன். ஆமென். முன்பு அவர் நேசித்ததால் இப்பொழுது நீங்கள் சுகமடைந்து விட்டீர்களா? ஆமென். அதுதான், இப்பொழுது நீங்கள் போய் சுகமாயிருங்கள். ஆமென். உங்களை சுகப்படுத்துவதற்காகவே தேவனுடைய கிருபை உங்களுக்கு பிரதியட்சமானது. ஆமென். கல்வாரி மரத்தில் தேவனுக்கு மகிமை. நான் அவரை நேசிக்கிறேன். சரி, உங்கள் போதகர் ஒன்பதிலிருந்து ஒன்பதரை மணிக்கு 9 மணி அளவில் அங்கே உள்ளே ஆரம்பித்து விடுங்கள். நீங்கள் 9 மணிக்கு ஆரம்பியுங்கள், நான் 9:30 மணிக்கு ஆரம்பித்து விடுவேன்.